कृष्ण कृष्ण हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये माता पिता युवतयस्तनया विबुधिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இருந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்திபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நம்மிடத்திலே எப்பொழுதும் ஒரே விதமான பிரீத்தியோட இருக்கான். பகவான் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பிரேமை பிரீத்தி அன்பு ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு தான் இருக்கு, குறையறதே இல்லை. சந்தர்ப்பங்கள் நம்ம நிறைய தவறுகள் பண்றோம், தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறோம், பாபங்கள் பண்றோம். அப்ப கூட பகவானுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பிரியம் மாறுறதே கிடையாது. அதனாலதான் டெய்லி பகவானுக்கு ஸ்லோகம் சொல்றோம், அர்ச்சனை பண்றோம், ஆரத்தி காட்டுறோம், பகவான நமஸ்காரம் பண்றோம். ஏன்னா அந்த அன்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலைய வச்சுடலாம், இது இருக்கின்ற இந்த விலைன்னு. அன்புக்கு மட்டும் விலை வைக்கவே முடியாது. திரும்பி திரும்பி சனாதனமான ஹிந்து தர்மத்துல நிறைய விஷயங்கள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும். எத்தனை ஸ்தோத்திரங்கள் இருக்கு, கொட்டி கிடக்கு ஸ்தோத்திரங்கள். ஏன் அப்படின்னா பகவான் பண்ற கிருபை பகவானுடைய சௌலபியம், பகவானுடைய நிறைய குணங்கள் உண்டு, சமஸ்த கல்யாண குணங்கள்னு சொல்லுவா பெரியவா. அதாவது எல்லாருக்கும் சுகம் தரும்படியான குணங்கள், கல்யாணம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம், மங்களகரமான குணங்கள். இப்ப மனுஷாரிடத்துல பார்த்தோம்னா துர்க்குணமும் இருக்கும் நல்ல குணமும் இருக்கும். நல்ல குணம் கூட சில சந்தர்ப்பத்துல சில பேருக்கு அது கஷ்டத்தை கொடுத்துடும், நம்மளுடைய நல்ல விஷயங்கள். ஆனா பகவானுடையது எதுவுமே அடுத்த வாழ்க்கை கஷ்டம் கொடுக்காது. பகவானுக்கு சௌலபியம், சௌசீல்யம், இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு. சௌலபியம்னா எளிமையா நம்ம லெவலுக்கு இறங்கி வரலாம், டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்ல முடியும். பகவான் அந்த மாதிரி சௌலபியமா அழகா பழகிறாங்க. அதனாலதான் பகவானத்துல நெருங்கிறது ஈஸியா இருக்கு. எவ்வளவு சுலபம் பகவான் அப்படின்னா, நிவேதனம்னு ஒரு கான்செப்ட் நம்ம இந்து தர்மத்துல மட்டும்தான் இருக்கு, வேற இதுல அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது பகவானுடைய கிருபையினாலே நமக்கு கிடைச்சது. அப்ப அது பகவானுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பரம சந்தோஷம். அது என்ன ஆச்சரியம்னா, நம்ம என்னைக்குமே பகவானுக்கு தனியா ஒண்ணு பண்றதே கிடையாது. ஆத்துல என்ன சமையல் பண்றோமோ, என்ன தளிகை பண்றோமோ, அதுதான் பகவானுக்கு நிவேதம். அவ்வளவுதான், நம்ம என்ன சாப்பிடுறோமோ. அப்ப பகவான் எவ்வளவு பெரியவன், கருணாசாகரன், அழகா வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன், ராஜாதி ராஜன், உலகத்துல பரம கோடீஸ்வரன், உலகத்திற்கு அத்தனை வஸ்துக்களும் ஆனால்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த பகவானுக்கு நாம நம்மால என்ன முடியுமோ அதை கொடுக்கிறோம், பகவான் அதை ஆசையோட வாங்கிக்கிறான். அதுதானே, அதானே வசத்தியம். கொடுக்கிறவாளுடைய மனசை மட்டும்தான் சுவாமி பார்க்கிறார். அந்த கொடுக்கிற வஸ்துவனுடைய தகுதியை பார்க்கறதே இல்லை. இப்ப குழந்தைகளுக்கு தான் நம்ம கொடுக்குறோம், கொடுக்கிறவாளுடைய அந்த ஆனந்தத்தை வச்சுதான் அதை வாங்கிப்போம். எவ்வளவு பெரிய வசதியான வஸ்து கொடுத்தாலும் அன்பு இல்லாம கொடுக்கும்போது பக்கத்தை சீண்டவே சீண்டாது. நீங்க அல்பமான ஒரு பொருளை கொடுக்கும் போல ஆசையோட கண்ணா உனக்கு அப்படின்னா ரொம்ப குஷியா வந்து வாங்கிப்போம். அது அந்த அன்பு மட்டும்தான் குழந்தைகள் ரசிக்கிறது. குழந்தைகள் நன்னா கவனிச்சு, அதனால குழந்தையும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றோம், தெய்வமும் ஒண்ணுன்றோம்னா ரெண்டுமே அன்புக்கு மட்டும்தான் வசப்படும். அன்பை தவிர வேற எதனாலையும் சுவாமியையோ குழந்தைகளையோ இல்லாடி பெரிய ஆசாரிய புருஷாலையோ வசப்படுத்தவே முடியாது. அதனால அதுவும் பகவான் தானே கீதையில சொல்றான், ரெண்டு இடத்துல சொல்றான், கீதையிலையும் சொல்றான், ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்றான். ரெண்டு இடத்துல ஒரே ஸ்லோகம் திட்டோ அப்படியே பல விஷயங்கள் ரிப்பீட்டேஷன் வரவே வராது. சில விஷயங்கள் அப்படியே ரிப்பீட்டேஷன் மாதிரியே வரும். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு இடத்துல கூட ரிப்பீட்டேஷனே கிடையாது, ஒரே ஒரு இடத்தை தவிர. ராமனுடைய அழக வர்ணிக்கும் பொழுது ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்ர மகாரா ரிஷியோட போறான். போகும்பொழுது ஒரு ராஜா ராமனை பார்த்து அப்படியே வர்ணிக்கிறார், அதே வர்ணனைய அப்படியே ஜனக மகாராஜா சொல்ற. பார்த்துட்டு அஸ்வினி குமாரர் மாதிரி இருக்காளே, கந்தன் மாதிரி இருக்கானே, பளபளபளன்னு ஜொலிக்கிறானே, தாரிவா அப்படின்னு ரெண்டு பேரும் அடிட்டு வராது. அனுபவம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படியே, அதே மாதிரி கிருஷ்ண கர்ணாமிரத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, அதே மாதிரி ஸ்லோகம் டிட்டோ, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறும். அப்படியே முகுந்த மாலால உண்டு ஜோரா, ஹே கோபாலக ஹே கிருபாஜலனிதே ஹே சிந்து கன்யாபதே டிட்டோ, அப்படியே ஒரே ஸ்லோகம். ரொம்ப ரேராதான் அப்படி ஒரே மாதிரி ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் ரெண்டு இடத்துல பகவான் சொல்றான். பாகவதத்துல சுதாமா வர, எல்லாரும் குச்சேலன் சொல்லிய பழக்கமா போயிடுது, கொஞ்சம் குச்சேலன் வார்த்தை மாத்திக்கோங்க சுதாமா. ஏன்னா கண்ணன் ஒரு இடத்துல கூட குச்சேலன் கூப்பிடவே இல்லைங்க, உலகம்தான் அவரை குச்சேலன் கூப்பிடுறது. கந்தலாடை உடுத்தின்றதுனால நமக்கு எப்பொழுதுமே அவளுடைய உருவத்தை வச்சுட்டுதான் பேசுவோம். அந்த குண்டா இருப்பாளே, நெட்டையா இருப்பாளே, கருப்பா இருப்பாளே, காலை வச்சு இப்படி இப்படி வச்சு நடப்பாள், எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாள். நம்ம கொடுக்குற அடையாளம் எல்லாம் இப்படித்தான். பகவான் அவளுடைய ஹிருதயத்தை வச்சுண்டு ஒரு அடையாளம், ஆத்மா வச்சுட்டுதான் பகவான் அடையாளம் பண்ற. பகவான் சுதாமா சுதாமா சுதாமானே தான் ஜபிக்கிறார். உலகம்தான் அவரை குச்சையில கந்தலாடி உடுத்தின் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார். அந்த சுதாமா வரார். அப்ப பகவான் அவரிடத்துல எல்லாம் பேசிட்டு ஜோரா சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. ரொம்ப அழகா சொல்றான். பத்திரம் ஒரு இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ, ஒரு ஜலமோ, அன்போட ஆத்மார்த்தமா யார் கொடுக்கிறாளோ அதை நான் சுவீகரிக்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தி தான். நம்ம ஒரு பழம் கொடுத்தாலும் அதை சிருஷ்டிச்சது பகவான் தானே, நம்மளா சிருஷ்டிக்கலை. நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி போடுறோம்னாலும் அந்த பூவையும் சிருஷ்டிச்சுட்டு அந்த பூ நம்ம வாங்குற இடத்துல வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு அதை வாங்குற ஒரு ஸ்திதியிலையும் சுவாமி நாம வச்சாதானே வாங்க முடியும், இல்லாட்டி பண்ண முடியும், சான்ஸே கிடையாது. இந்த ஊர் வெயிலுக்குலாம் புஷ்பம் வாடம் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அந்த டெக்னாலஜிலாம் பகவான் வச்சுட்டுனால நடக்கும். இப்ப பகவான் சொல்றான், யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக, அதை நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு சிம்பிளா சொல்றான் பாருங்க, பகவான் ரொம்ப பெரியவன், அவன் ரேஞ்சுக்கு கொடுக்கணும் சரியா உலகத்துல, அவன் ரேஞ்சுக்கு எதையுமே நம்ம கொடுக்க முடியும், உலகமே அவனுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவனுடைய நாபிலேருந்து அந்த பிரம்மா சிருஷ்டி செய்யணும்ண்டு தானே. அப்ப பகவான் நம்மிடத்துல எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல, பக்திய தவிர. நன்னா புரிஞ்சுக்கோ முடியும், பகவானுக்கு நம்முடைய பக்தி ஒண்ணுதான் முக்கியம், வேற எந்த கிரைடீரியாவும் பகவான் வச்சுக்கவே இல்லை. நம்ம என்ன ஜாதி, என்ன குலம், என்ன வயசு, நம்ம என்ன கர்மா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம், யாரோட இருக்கோம், எந்த ஸ்திதியில இருக்கோம், பகவான் இது எதையுமே பார்க்கறது இல்ல. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பக்தி, பக்தி இருந்துடுதுன்னா பகவான் ரசிக்கிறானா அந்த வஸ்துவை, அப்படி ரசிக்கிறான் அப்படி கொண்டாடுறான். நம்ம மாத்திர குழந்தை இருக்கு அப்படின்னா அது ஏதோ சாப்பிட்டு இருக்கு, சமயத்துல அது சாப்பிட்டுட்டு அப்படியே வாயிலிருந்து எடுத்து அம்மா கொடுக்கும், உடனே அம்மா ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷா வேற எடுத்து கொடுத்தா கூட ஒரு குஷி இல்லை. அந்த குழந்தை அன்போட கொடுக்கறது பாருங்க, நிஜமாவே அதுக்கு ஒரு தனி விலை தான், அது தனி விசேஷம்தான். அந்த குழந்தை ஏதானும் அம்மாக்குதா இல்லாட்டி அது எதுவும் சாப்பிடணும் இருந்தாமா உனக்கு அப்படின்னு ரொம்ப, அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பெருசாக அதுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னா ஸ்கூல்ல யாராவது கொடுத்துருப்பா, இது அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பத்திரமா வச்சுருக்கும். இல்லாட்டி அது கொஞ்சம் பெருசா எடுத்து அம்மா அப்பாவோட பர்த்டேக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு பண்ணி கொடுத்தா கூட ரொம்ப பெருசு பத்திரமா வச்சுக்கும், ஏன்னா அது குழந்தை கொடுத்துருக்கு. நம்ம வெளில போய் தங்க நகை வாங்கினா கூட அப்புறம் சந்தோஷம் இல்லை, பெரிய பிளாட்டினம் வைரம் வாங்கினா கூட சந்தோஷம் இல்லை, அந்த குழந்தை ஆசையோட கொடுக்கக்கூடியது. இல்லாட்டி அது நம்ம பர்த்டே ஞாபகம் வச்சுட்டு எழுப்பி அப்பா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டுனா பலகால் புரியாது நமக்கு, இவ்வளவு தூரம் சொல்லிடுது, அதுதான் ஒரு பெரிய ஆனந்தம். ஸோ எப்படி அந்த குழந்தையுடைய அன்பை நாம் ரசிக்கிறோமோ அது போல பகவானும் நம்முடைய அன்பை ரசிக்கிறான். அன்புதான் பக்தி, அன்புதான் பக்தி. ரொம்ப அழகா நாரத மகரிஷி பக்தி சூத்திரத்துல சொல்றார், அவனிடத்துல வைக்கக்கூடிய அன்புக்கு பெயர் தான் பக்தி. சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா, பக்தியை பத்தி வர்ணிக்கிறார் அழகா ஒரு 84 வாக்கியங்கள்ல. பகவானிடத்துல வைக்கக்கூடிய அன்புதான் பக்தி அப்படின்ற, அப்ப அந்த அன்புதான் முக்கியம். அதே தான் பகவான் பகவத்கீதையிலையும் சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. ரெண்டு இடத்துல பகவான் ஆசாசியா சொல்றான், எனக்கு இந்த பக்தியோட கொடுக்கறது தான் முக்கியம் அப்படின்றான். பல இடங்கள்ல ரொம்ப அழகா புராண இதிகாசங்கள்லையும் பக்த சரித்திரங்கள்லையும் பக்தர்கள் என்னெல்லாமோ கொடுக்கறா, பகவான் ரொம்ப ஆசையா வாங்கிக்கிறேன் இன்னைக்கு அதை அனுபவிப்போம். பகவானுக்கு என்னென்ன கொடுக்கறா, என்னென்ன சந்தர்ப்பத்துல கொடுக்கறா, பகவான் எப்படி ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னு. ஸ்ரீமத் ராமாயணம் ஆதி காவியம், பகவான் ஆச்சரியமா வனவாசம் அப்படின்னு கிளம்புறான், ஜோரா வனவாசம் கிளம்பிட்டான். அப்ப காட்டுல மதங்க மகரிஷி இருக்க, அந்த மதங்க மகரிஷி ஜோரா ஆசிரமம் வச்சுட்டு இருக்கார். அந்த மதங்க மகரிஷியோட சிஷ்யை தான் சபரி. அழகா மதங்க மகரிஷி மோட்சத்துக்கு கிளம்புற, வைகுந்தத்துக்கு கிளம்புற, கிளம்புற சமயத்துல ஒவ்வொரு சிஷியாலையா கூப்பிட்டு ஒவ்வொன்னா உனக்கு என்ன அனுகிரகம் போகணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப சபரியோட திறன் வர்றது, சபரி ஒரு வேடு வச்சு சும்மா அப்படி காட்டுல அலைஞ்சிட்டு இருந்தா, இந்த ரிஷிகள்லாம் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா மதங்க மகரிஷியோட ஆசிரமத்துல, அதை பார்த்து இவ எப்படி தபஸ் பண்றா அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு வர வழியெல்லாம் இருக்கு நதிக்கரையில. அந்த இடம்லாம் கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்தது, கல்லெல்லாம் ஒழுங்கால போர் வெள்ளம் கொஞ்சம் முள்ளெல்லாம் இருந்தது. சபரி அதெல்லாம் சரி பண்ணி அந்த வழியெல்லாம் சரி பண்ணான். ஒரு நாள் மதங்க மகரிஷி அதை பார்த்துட்டு, எதுக்குமா அதெல்லாம் பண்றேன், நீங்கள்லாம் அப்படியே பகவத் தியானத்தை இருக்க, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை, ஆனா எனக்கு அதற்குரிய தகுதியோ பலமோ இல்லை, அட்லீஸ்ட் இதெல்லாம் பண்ற உங்களுக்கு ஒரு கிஞ்சிட்டு கைங்கரியம் நான் பண்ணலாமேன்னு பண்றேன் அப்படின்னு சொன்னான். அதுலேருந்து மதங்க மகரிஷியோட ஆசிரமத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா சபரி. அப்ப ஒவ்வொருத்தரோட முடிஞ்சது டர்ன் வந்துடுது சபரியோட டர்ன். மதங்க மகரிஷி கேட்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சபரி கேட்கிற நீங்க எங்க போற முதல்ல அதை சொல்லுவோம், இங்கேருந்து கலந்து எங்க போறேன் அப்படின்னு. மதங்க மகரிஷி சொன்னார், இந்த மாதிரி நான் வைகுந்தம் போறேன், பகவானுடைய ஸ்தானம் நம்மளுடைய ஸ்தலம் அதுதான், அங்க போயிட்டு நம்மளுடைய பர்மனன்ட் ஹோம் வைகுந்தம். இது எல்லாமே டெம்பரரி, நம்ம சொல்ல வீசா டூரிஸ்ட் வீசா வீசா அவ்வளவுதான், கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷங்கள், நமக்குன்னு பர்மனண்டான ஒரு ஸ்தலம் வைகுந்தம். நாம திரும்பி அடைய வேண்டியதும் அது ஒண்ணுதான். அது வரைக்கும் இங்க பக்தி பஜனை பகவத் தியானம் கர்மாவை கழிக்கிறது இவ்வளவுதான் நம்ம வேலை. கர்மாவை கழிக்கிறதுக்கான கர்மாக்கள் தான் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சத்சங்கம் கேட்கறது, பஜனை பண்றது, இல்லாட்டி ஒரு ஸ்லோகம் வாசிக்கிறது, வேலைக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பம் குழந்தைகள், இது எல்லாமே எதுக்குன்னா நம்முடைய கர்மாக்களை கழிச்சுட்டு நில் பேலன்ஸ் ஆகிட்டு வைகுந்தம் போகிறதுக்காகத்தான். ஏன்னா பாபம் புண்ணியம் ரெண்டும் இருந்தா தான் மனுஷ ஜென்மா கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு நேர வைகுந்தம் போகணும். இது புண்ணியம் பண்ணா பாபம் குறையும், இது தனி இது தனி, ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. பக்தி பண்ணிட்டே வரும் பொழுது தானாகவே ரெண்டுமே குறைஞ்சிட்டு வந்துடும், நில் பேலன்ஸ் ஆகிடும். அப்ப அழகா வைகுந்தத்தை அடைஞ்சுடலாம், ஆச்சரியம். அதனால அவர் சொன்னார், நான் வைகுந்தம் போறேன் அப்படின்னு. அப்ப சபரி சொன்னார், நானும் வரேன், என்ன அங்க ஐஷம் போயிடுங்க, நான் அங்க வந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்ற. மதங்க மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டார், வாஸ்தவம் எல்லாரும் கிளம்பி போயிட்டானா, அப்புறம் ராமன் வருவான். ராமன் ஒவ்வொருத்தருடைய ஆசிரமத்திலயும் வந்து தங்கின்னு இருக்கான். பகவான் 14 வருஷம் வனவாசம்னு பிளான் பண்ணது, இந்த ரிஷிகள்லாம் இவனுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம், இவாளெல்லாம் நகரத்துக்குள்ள வரமாட்டா. ஸோ பகவானே போனாலொழிய இவாளுக்கு அந்த தரிசனம் கிடைக்காது. ஸோ அதுக்காகத்தான் மாஸ்டர் பிளான் பண்ணி, எல்லாமே பகவானோட பிளான் தான், பகவானே பிளான் பண்ணி வனவாசம் அப்படின்னு வரான். 14 வருஷம்னு வனவாசம்னு வரான். அப்ப ஒவ்வொரு ரிஷியுடைய ஆசிரமத்துல சில இடங்கள்ல ஒரு நாள் தங்கறான், சில இடங்கள்ல ஒரு வாரம் தங்கறான், சில இடங்கள்ல ஒரு மாசம். கிட்டத்தட்ட பகவான் வனவாசம் ஆரம்பிச்சதே ஒரு 13 வருஷங்கள் இந்த மாதிரி ரிஷியுடைய ஆசிரமங்கள்ல தங்கறது, அவளோட சாப்பிடுறது, அவ வீட்டுல இருக்கிறது, இப்படிதான் வாழ்ந்துருக்கான். இந்த கடைசி 10 மாசம் தான் சூர்பனக ராவண யுத்தம் எல்லாம் அந்த எண்டு தான். ராமன் வந்து காட்டுக்கு கிளம்பும் பொழுது 26 வயசு, 40 வயசுக்குள்ள பகவான் ராவண வதம் எல்லாம் முடிச்சுட்டார். பகவான் மொத்தமா இருந்தது 11,000 வருஷம், 10 வருஷ சகஸ்ராணி 10 வருஷ சதானிச அப்படின்னு. கல்யாணம் ஆன உடனேயே வனவாசமும் போகல. ராமன் கல்யாணம் ஆகும்பொழுது 12 வயசு, சீதா மாதாவுக்கு 6 வயசு, அதுக்கப்புறம் 14 வருஷம் அவ அயோத்தியால இருக்கா, அதுக்கப்புறமா தான் வனவாசம் கிளம்புற. கல்யாணம் ஆனா டைம் இருக்காதனால வேக வேகமா ஓட்டிட்டு போயிருப்போம், ஸோ சொல்ல முடியாத டீடைல்ஸ் எல்லாம். ஸோ பகவான் கல்யாணம் ஆகி 14 வருஷம் அயோத்தியா சௌக்கியமா இருக்க, ரொம்ப அழகா ஃபேமிலியில செஞ்சா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹனிமூன் கிளம்புறாரு. 14 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஹனிமூன், சீதா மாதா அபாடா அப்படின்னு கிளம்புறான். அதுக்காகவே ஒத்த கால நின்று சண்டை போட்டு நான் வருவேன்னு கிளம்புறான் தாயா, மேகாந்தமா இருக்கணும் அப்படின்னு சுவாமியோட. அப்ப 40 வயசுக்குள்ள ராமனுடைய எல்லா விஷயமும் முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே தேவர்கள்லாம் சீனவாதிகள் வந்துட்டு, பகவானே ராவண அதை முடிஞ்சாச்சு, நீங்க வாங்க கிளம்பலாம் 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 அப்படின்றா. பகவான் சொன்னா, உங்க வேலையை ஆயிடுச்சு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, சில ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பகவான் பிடிவாதமா 11,000 வருஷம் பூமியில இருக்கான். 40 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் உடனே சீதா மாதா வந்து விடுறா, கொஞ்ச நேரம் தான் அவளுக்கு திருப்பி வண்ணான்னு சொன்னான்னு கொண்டு விட்டுறான். அதுக்கப்புறம் 11,000 வருஷம் பகவான் தனி ஃபோர்ஸ்டு பேச்சுலர், இந்த ஃபாரின்லாம் வந்துவிட்டா அவள் தனித்தனியா இருக்காங்க, அப்புறம் தானே ஃபேமிலியை கூப்பிடுறான். அந்த மாதிரி முதல்ல ஃபோர்ஸ்டு பேச்சுலர் எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி தான். தினமே அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தா சத்தியமா ஆச்சரியம். ராமாயணம் அத்தனை விஷயங்களுமே பேசியிருக்கு. நம்ம புராண இதிகாசங்கள் பேசாத விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்கு. அப்ப மதங்க மகரிஷி சொல்றார், ராமன் ஒவ்வொரு ரிஷியோட ஆசிரமத்துல வந்து தங்குறான், நம்ம ஆசிரமத்துக்கும் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், சத்தியமா வருவார், ஆனா எனக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்துடுத்து, எனக்கு வந்து யாராவது ரிசீவ் பண்ணணுமே ராமன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆசிரமத்துல ராமனை ரிசீவ் பண்றதுக்கு தகுதி உனக்கு தான் இருக்கு. அவ்வளவு ரிஷிகள் உண்டு, அத்தனை ரிஷிகளையும் விட்டுவிட்டார், ஒரு வேடு வச்சு சபரியை கூப்பிட்டு நீ வெயிட் பண்ணு, ராமன் வருவான், அவனை ரிசீவ் பண்ணிட்டு அவனை நன்னா உபசரிச்சுட்டு அவன் திருப்தின்னு சொன்ன பிறகு நீ கிளம்பு அப்படின்ற. என்ன குரு கிருப்பை, குரு யார் எந்த இடத்துல கொண்டு வைப்பாருன்னு அவளுக்கு தான் தெரியும். சபரி வேடு வச்சு அவளை எல்லா ரிஷிகளும் பார்க்கறான், நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலையே, அவ யாரும் கேட்கல. இவ குருவே கதின்னு இருக்கிறனால அவ்வளவு அழகா சொல்லிட்ட. சபரி சொன்னா சரி, ராமன் வந்து அவன் திருப்தியான பிறகு நான் கிளம்பலாம் இல்லையா, அவ்வளவு சரின்னு விட்டார். அவர் அவளுக்கு கவலையே இல்லை, எனக்கு மோட்சம் நான் எப்படி வருவேன்னா கேட்கல, நான் குரு தியானம் பண்ணுவேன் மோட்சம் அடைஞ்சிடும், அவ்வளவுதான். அவளுக்கு ரெண்டாவது யோசனையே கிடையாது, அன்கண்டிஷனல் ஃபெய்த். அதுதான் வேணும் நம்ம வாழ்க்கையில் என்ன கவனிச்சு பார்த்தோம், அன்கண்டிஷனல் ஃபெய்த் தான். எங்கெல்லாம் குறையிறோம் அங்கெல்லாம் தான் நம்ம மனசுல பயம் வருது. இந்த இன்செக்யூர் ஃபீலிங் எங்க ஆரம்பிக்கும்னா அன்கண்டிஷனல் ஃபெய்த் குறையும் பொழுது மட்டும்தான். அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கும் பொழுது இன்செக்யூர் ஃபீலிங் வரவே வராது. ஒரு குழந்தைய தூக்கி போடுறோம், ஜாலியை தூக்கி போட்டு விளையாடுறோம், அவ்வளவு அழகா சிரிக்கிறது, ஏன்னா மேல தூக்கி போட்டு அப்பா என்ன பிடிப்பார், ஒரு ஹோல்டு கிடையாது. திடீர்னு அப்பா பாரு மறந்துட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், பயமே இல்லை. அப்பா கையை பிடிச்சுன்னு பீச்ல இறங்குறது, அப்பா தான் பெரிய பலவான் நினைப்பதுக்கு. எங்க அப்பா பெரிய ஹீரோ, எல்லா குழந்தைகளும் முதல் ஹீரோயின் ஹீரோ யாருன்னா அம்மா அப்பா தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணும் இல்லைன்னு புத்தியே இல்லைன்னு. ஆரம்பத்துல எங்க அப்பா போல கிடையாது, எங்க அப்பா ஸ்ட்ராங், எங்க அம்மா சூப்பர் அப்படின்லாம் சொல்லும். 10-15 வயசுல எல்லாம் மாறும். திரும்பி அது அம்மா அப்பா வாசம் பாருமோ, அப்பா எங்க அப்பா தெய்வம். நிஜமாவே நம்ம அப்பா அம்மா மரியாதை நமக்கு எப்ப தெரியுதுன்னா, நம்ம அம்மா அப்பான்ற ஒரு ஸ்டேஜ் அடையும் போது மட்டும்தான் புரியுது. அப்ப பார்க்கும்போது நிஜமாவே நம்ம அப்பா அம்மா வசதி தான். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது நம்ம அப்பா அம்மா என்ன பாடுபட்டான்னு தெரியுது. அது வரைக்கும் நான் அதை சொல்றேன், நீ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க, எனக்கு என் மேல அக்கறை இல்லை. எத்தனை வாயாடும், அம்மா கிட்ட எத்தனை ஆழ்கை பண்ணுவோம், அப்பா கிட்ட எத்தனை சண்டை போடும், முகத்தை தூக்கி வச்சுன்னு ஓரத்தை உட்காந்துடும். இப்ப நம்ம குழந்தை அதை பண்ணும்போது அப்பா நிஜமாவே எங்க அப்பா அம்மா கோவில் கட்டலான்னு தோன்றதா, அது வரைக்கும் தோணவே தோணாது. ஓரளவுக்கு தான் தெரியும், ஆனா நம்ம தாய் தகப்பன்ற ஒரு ஸ்டேட்டஸ் அடையும் பொழுது நிஜமாவே தாயும் தகப்பனும் வசத்தியும் தெரிஞ்சிடும். ஆச்சரியம், அத்தனை வசதி எல்லாமே. அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த், அந்த குழந்தைய தூக்கி போடுறோம், ஒரு கிரிப் இல்லை, தூக்கி போட அப்பா பிடிப்பாக சிரிச்சுட்டு திரும்பி இன்னொரு தடவை நிறைய கேட்கும், என்னடா தைரியம் அப்படின்னா எங்க அப்பா இருக்காரு தெரியும். அந்த மாதிரி அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் சபரிக்கு அழகா அவள் பாடுது. ராமநாமத்தை ஜெபிச்சென்று குரு சொல்லிட்டா கட்டாய ராமன் வருவான். அவளுக்கு தெரியவே தெரியாது ராமன் எப்படி இருப்பான் ஏது இருப்பான் ஒண்ணுமே தெரியாது. ராமன் எப்ப வரப்போறான் அந்த கேரண்டியும் கிடையாது. ராமன் வருவான் இவ்வளவுதான் சொல்லியிருக்கார். மதங்க மகிழ்ச்சி சொல்லியிருக்கார், ராமன் வருவான் அவ்வளவுதான். அவ பாட்டுக்கு டெய்லி ராமநாமத்தை ஜெபிச்சென்று ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பழம் எடுத்து வைக்கிறாளாம். ரொம்ப அழகா ராமச்சரித்த மானசத்துல துளசிதாசர் சொல்ற ராமாயணம் தான் உலகத்துல அத்தனை வெரைட்டியா இருக்கு, வேற எந்த புஸ்தகமும் அவ்வளவு வெரைட்டி கிடையாது. கம்ப ராமாயணம், அசாமி ராமாயணம், இந்தோனேஷியா ராமாயணம், ஸ்ரீலங்கா ராமாயணம், ஜெயின ராமாயணம், கொட்டி கணக்கு ராமாயணம், பாசுரப்படி ராமாயணம், பெரியவாசன் பிள்ளை பண்ணிருக்கிறது, கிளிப்பாட்டு ராமாயண கிளிப்பாட்டு உண்டு, எல்லாம் உண்டு. எத்தனை வெரைட்டி ராமாயணம் உண்டு, அத்தனை வெரைட்டியும் உண்டு. ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு ராமாயணத்தும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. வால்மீகி ராமாயணத்திலே பார்த்தோம்னா சீதையை ராமன் ராவணன் தொட்டு தூக்கிட்டு போனான் இருக்கு. கம்பன் பார்த்தாரு சவுத் இந்தியா சிரிபிட்டு வராருன்னு சொல்லி பர்ணசாலையோட தூக்கிட்டு போயிட்டாரு. தொட்டு தூக்கிட்டு போல பர்ணசாலையோட பேர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற. இந்த லக்ஷ்மண் ரேகான் ஒண்ணு இருக்கு பாருங்க, வால்மீகி ராமாயணத்துல இல்ல, கம்பராமாயணத்துல இல்ல, ராமச்சரித்த மானசத்துல இல்ல, அசாமியில ஒரு ராமாயணம் இருக்கு, அதுல மட்டும்தான் இந்த லக்ஷ்மண் ரேகான் ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வால்மீகி ராமாயணம் சொல்லும் போது லக்ஷ்மண் ரேகா பத்தி சொல்லணும்னா அவளுக்கு பிரவசனம் பண்ணதில்லைன்னு விடுவார். வால்மீகி ராமாயணத்துல லக்ஷ்மண் ரேகான்ற பேச்சே கிடையாது, அவ்வளவு விஷயங்கள் அந்த ராமாயணத்துல கொத்தி கிடக்கு. ராமச்சரித்த மானசம் துளசிதாசர் ஆசையாசையா அனுபவிச்சு எழுதுறது, பிரத்யக்ஷமா சிவபெருமான் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு எழுதுறது. ராமச்சரித்த மானசம் ஆரம்பிக்கிறதே சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஆச்சரியமா அப்படி வரும்போது அவர் சொல்ல, ஒவ்வொரு நாளும் அவ கல்லெல்லாம் எடுத்து புதுசா களிமண்ணை குழைச்சு பகவான் உட்காரத்துக்காக அந்த திண்ணை பண்றாளாம். ஒவ்வொரு நாளும் திண்ணை பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் பழம் எடுத்து அழகா நிறைய இடங்கள்ல வெச்ச பண்ணி வச்சா அப்படின்னு சொல்றது உண்டு. சில பிரிவாத ஒத்துக்கிறது இல்லை, எந்த மரத்தோட பழம் நன்னா இருக்கோ அதை சாப்பிட்டு எடுத்து வச்சா அப்படின்னு சொல்ல. ரெண்டுமே அழகுதான் வச்சுக்கோங்களேன், அழகா எடுத்து எடுத்து வைக்கிற. ஒவ்வொரு நாளும் ராமன் வருவான் 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 வருவான்னு காத்துன்ற காலம். இந்த எந்த வழியில வருவான்னு தெரியாது, கிழக்குலேருந்து வருவானா மேற்குலேருந்து, அதனால எல்லா பக்கமும் கிளீன் பண்றாங்களாம். இங்க முள்ளு குத்திடக்கூடாது ராமனுக்கு. இந்த ஆசிரமத்துக்கு வரும்பொழுது ராமன் சந்தோஷப்படணும் அப்படின்னு அவ்வளவு தியானத்தோட இருக்க ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து காலாம். ராத்திரி வரைக்கும் பார்ப்பாளாம், சரி ராமன் வரல, நாளை காத்தால வருவான். இந்த நம்பிக்கை பகவான் வருவான், எனக்கு கிருப பண்ணுவான். இந்த ஒவ்வொரு நாளுமே சரி, நம்ம எழுந்துக்கும் போது இன்னைக்கு பகவான பாக்கிறதுக்காக எழுந்திருக்கேன், அதுதான் முக்கியம். திருப்பி திருப்பி டப்பா பண்றதுக்கு, போன் பில் கட்டுறதுக்கு, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதுக்காக நம்ம எழுந்துக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மாசம் 1-ஆம் தேதி ஆயிடுத்து இந்த விஷயங்கள் அது இல்லை, அது அது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் டைம் பாஸ், சும்மா டைம் பாஸ், அதாவது டைம் பாஸ் மெயினாக எடுத்துட்டோம் அங்கெல்லாம் டென்ஷன் வந்துடுது. குடும்பத்தினத்துல டைம் பாஸ், சும்மா ஜாலியா சமைக்கணும், ஜாலியா வேலைக்கு போகணும், ஜாலியா சம்பாதிக்கணும், அப்படி டைம் பாஸ் பண்ணணும். பக்தி தான் மேஜர், அதுதான் நம்முடைய மெயின் டியூட்டி. நம்ம என்ன இன்னைக்கு டைம் பாஸ் எல்லாம் டியூட்டியில கொடுத்துட்டோம், டியூட்டியை டைம் பாஸ் ஆகிட்டோம். டைம் இருக்கு, ஓகே ஏதாவது படிக்கலாம், ஏதாவது அப்படி இல்லை, டைம் பாஸ் கிடையாது. பக்தி தான் நம்முடைய முக்கியமான கடமை, அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கும், அதுக்காகத்தான் நமக்கு ஜென்மாவே கிடைச்சிருக்கு. மற்றதெல்லாம் டைம் பாஸ் எத்தனையோ பெரியவா பார்க்கலாம், நாம தேவ துக்காரம் குடும்ப விஷயம்லாம் டைம் பாஸ் அவ்வளவு ரொம்ப அழகா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தா அப்படின்னு காண கிடைக்க. பக்தி தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் பொழுது இன்னைக்கு நான் பகவானை பார்க்கணும், இன்னைக்கு பகவான் அனுபவிக்கிறதுக்காக எழுந்திருக்கேன், பகவானே எனக்கு ஒன்ன காட்டி கொடு. ஸோ ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எழுந்துக்கணும், ஒவ்வொரு நாள் பகவான் வந்துடுவான். தியாகராஜர் அப்படிதான் எழுந்துக்கிறார், இன்னைக்கு ராமனை பார்க்கணும், இன்னைக்குடா ராமா உன்னை பார்ப்பேன். நம்ம பல சந்தர்ப்பங்களை தோன்றதே இல்லை, ஈவன் ராமநவமி வரட்டமே, கிருஷ்ணஜெயந்தி வரட்டமே, வீட பண்ணணும், நிவேதனம் பண்ணணும், முடிஞ்சாச்சு அவாடா பார்க்க. நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை, பிறக்கின்ற குழந்தைக்கு எதுக்கு சீடை கொடுக்கணும், அதுக்கு பல்லே கிடையாது ஒன்றும், அதுக்கு எதுக்கு வெள்ளை சீடை உப்பு செய்யறது, வெண்ணன்னா நியாயம் கோபிகள் கொடுத்தான், அதுக்கு ஒரு வெள்ளை சீடை. மெனு தான் நமக்கு முக்கியம் பண்டிகையில், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா மெனு. அந்த சீடை பண்ணும் பொழுதும் உப்பு சீடை ஆத்துக்காருக்கு பிடிக்கும், வெள்ளை சீடை குழந்தைக்கு பிடிக்கும், முறுக்கு மாமனாருக்கு பிடிக்கும், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இங்க அல்டிமேட்டா கிருஷ்ணன்றதை விட நமக்கு பிடிச்ச வாளுக்கு பிடிக்கும். பகவான் பார்க்கலாம், எனக்கு பர்த்டே சொல்லி இவாவாச்சு நினைச்சிட்டு இருக்காரு, அவனெல்லாம் நினைக்கணும், அதுதான் உத்தமம். அப்ப நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தியாகராஜர் எழுந்துக்கும் பொழுதுலாம் எது பண்ணாலுமே ராமஸ்மரணையோட தான் பண்றேன், அதனால இன்னிலேருந்து எழுந்துக்கும் போது இன்னைக்கு நான் பகவானை பார்க்கறதுக்காக எழுந்திருக்கேன், இன்னைக்கு நான் பகவான் அனுபவிக்கிறதுக்காக, இதுதான் முக்கியம். சோ இதனால உங்க ருட்டீன் எதையும் நீங்க விட வேண்டாம், ஒன்னுத்தையுமே ஒதுக்கி வைக்க வேண்டாம். இன்னைக்கு பகவானை பார்க்க எழுந்திருக்கேன், கோபிகள்லாம் அப்படிதான் எழுந்திருப்பாங்க. காத்தால எழுந்துக்கும் பொழுதே இன்னைக்கு கிருஷ்ணனை பார்க்கணும், இன்னைக்கு இந்த பையன் வந்து பானையை உடைக்கணும், இன்னைக்கு வந்து வெண்ண திருடனும் என்கிட்ட மாட்டணும், யசோதை கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கணும் பையன், இதே தான் அவளுக்கு சங்கல்பம். இதுக்காகவே வந்து வெண்ண திருடுவான், இல்லாட்டி அவனுக்கு வெண்ணையை திருடி என்ன ஆக போறது, அவனுக்கு அவசியம் இருக்கு. அவன் நினைச்சானா அப்படியே பான பானையா வெண்ண வர, திருப்பார் கடல்ல படுத்துன்னு இருக்கவனுக்கு வெண்ண அவசியம் இருக்கு, வீடு வீடா போய் பாலை குடிக்கணும்னு அவசியம் இருக்கா அப்படின்னா, இவாளுடைய தியானம் அவனை இழுக்கிறது, பத்திரம் புஷ்பம்னு சொன்னாங்க நம்ம இழுக்கிறது. அப்ப சபரி காத்துட்டு இருக்காலும் ஒரு நாள் ராமன் வந்துட்டான், திடீர்னு வந்துட்டான், பார்த்தாலே தெரியறதா அந்த பச்சை மா மலைபோல் மேனி சவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏறு, இதுவரைக்கும் ராமன் ஆயிரதம் குழந்தைனா கிச்சா வந்து இதுவரைக்கும் ராமன் பல 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 அந்த பச்சை வண்ணம் அந்த செந்தாமரை கண்கள், அதுவும் இந்த வனவாசி ராமன் தான் ரொம்ப அழகு. நம்ம பாக்குற ராஜா ராமன் அழகே கிடையாது, தலையில கீழம் எல்லாம் வச்சுட்டு உடம்புல கவசம் எல்லாம் போட்டுண்டு, பகவானுக்கு வந்து அலங்காரம் இருந்தா அழகு இல்லை, அலங்காரத்தை எடுத்தா தான் அழகு. நமக்கெல்லாம் அலங்காரம் பண்ணாதான் கொஞ்சமாக பார்க்க முடியும், காட்டையோட முதல்ல முடியெல்லாம் சரி பண்ணுறது நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும், கண்ணாடியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு தான் வெளில வர முடியும். கோவில்ல எப்படா பகவானை பார்க்கணும்னா, ஒரு கவசமும் இல்லாமல் ஒரு ஆபரணமும் இல்லாமல் பார்க்கணும். குருவாயூர் வெறும் கோவணத்தோட பார்த்தாதான் அழகு, அது எல்லாம் உடம்பெல்லாம் சந்தனத்தெல்லாம் பூச்சி வச்சு ஓகே இருக்கு, நல்லா இருக்கும். பகவானுக்கு அலங்காரம் பண்றது அழகை குறைக்கிறதுக்கு, திருஷ்டி பற்றப்படாதேன்னு நமக்கு அழகு பண்ணாலும் அழகு நினைச்சுக்கணும், நம்ம ஒரு அபிப்பிராயம் ஓகே சம்பவம் பெட்டர், அது நமக்கு நம்மளை பார்த்தா ஓகேன்னு தோணி இருக்கணும், அழகுன்னு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம், அது அழகா இல்லையான்னு அடுத்த வாழ்க்கை தான் தெரியும். நம்ம ஏதோ எப்படி வச்சிருக்கா அவர் முகத்தை அப்படின்னு நமக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியாது. பகவான் வந்துட்டான், வனவாசி தலையில ஜடாமுடியெல்லாம் தரிச்சுண்டு, மரவுரி தரிச்சுண்டு, கைகள்ல வில்லு எடுத்துண்டு, தோல் அம்பராசனி, ஒரு ஆபரணம் இல்லை. பகவான் ஒரே ஒரு ஆபரணம் போட்டு மோதிரம் ஒண்ணுதான் சீதைக்கு கொடுக்கறதுக்காகவே வச்சிருந்தார், ஆச்சரிய தூது போகிறதுக்காகவே வச்சிருந்தார், அது எல்லாம் ஒரு ஆபரணம், எல்லா ஆபரணத்தையும் கழுதிட்டு தான் வரும். சீதா மாதா சர்வாபரண பூஷ்யத்தையா தான் வரும், நிறைய இடங்கள் சித்திரத்தை சீதைக்கு வந்து அப்படியே ரொம்ப பாவமா ஒரு காவி எல்லாம் கட்டி விட்டு அப்படியே சன்னியாசி மாதிரி போட்டிருப்பார். சர்வ அலங்கார பூஷ்யத்தையா தான் சீதா மாதா காட்டுக்கு வர, ராவணன் தூக்கிட்டு போகும்போது கூட நகையெல்லாம் பொட்டலாம் கட்டி மேலேந்து போடுறான்னு காண கிடைக்குது, ரிஷ்யமுக பர்வதத்துல சுக்ரீவன் எடுக்கணும், அப்ப இருந்தா தானே போட முடியும், எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தா தாயா, போடாம இல்லவே இல்லை. ஆச்சரியம், பகவான் வந்துட்டான், பக்கத்துல லக்ஷ்மணன் சக்கச்சவேல் இருக்கான் பல பல பலன், ரெண்டு பேர் அந்த காம்பீரியத்தை பார்த்த உடனேயே முடிவு பண்ணிட்டா சபரி, சுயம் ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தான். உடனே எப்படி பார்த்து ராமன் அப்படின்றான், பகவான் ஆமா அப்படின்றான், எப்பவுமே ராமா அப்படின்னா ஆமா அப்படிங்குவோம் பகவான், ஹரி அப்படின்னா சரி அப்படின்னு சொன்னான். தெளிவா சொல்றான் நம்ம இங்கே ஹரி அப்படின்னா வைகுண்டத்தே பகவான் சரி அப்படின்றான். நம்ம இங்கே ராமா அப்படின்னா ஆமா அப்படின்றான் பகவான். ஆச்சரியம் நிஜமாவே. அப்ப ராமன் அப்படின்றான் ஆமா அப்படின்றான். ஆ ராமா உக்காருன்னு கையை பிடிச்சு உக்கார வைக்கிற வேறு வச்சு பரபிரம்மத்தை தொடறான். சத்தியமா தொட முடியும், நிச்சயமா தொட முடியும். சாதாரண மனுஷ உடம்பால தொட முடியுமான்னா தொட முடியும். அந்த பலம் எல்லா மனுஷ உடம்புக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் அதை அடையலாம். ஏன்னா அந்த ஆசை அந்த சாபம். இப்ப நம்ம வாழ்க்கை எத்தனை நாள் ஆசைப்பட்டுருவோம் சொல்லுங்க. உனக்கு கிருஷ்ணனை தொடணும் ஆசைப்பட்டோம்னா கிடைக்கும். எத்தனை நாள் கிருஷ்ணனோட குரலை கேட்கணும்னு எழுந்திருக்கும், கேட்கணும்னு நினைச்சோம்னா கிடைக்கும். ஏன்னா எதோ கேட்கணும். ஸோ அதெல்லாம் கொடுக்கற பகவானுக்கு தன்னை கொடுக்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அழகா பகவான் கையை பிடிச்சு உக்காரு ராமா அப்படின்னா அப்பதான் பகவான் தாயார் தொலைச்சுட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கான். சுக்ரீவனை பார்க்க போறான். ஆந்தவே தான் சபரிய பார்க்கறான். அழகா பிடிச்சு உக்கார வைக்கிறா. பக்கத்திலே லக்ஷ்மணன் உட்கார வைக்கிறா. பகவான் பிரசன்னமா உட்காரான். அந்த ஜராமுடி தரிச்சுண்டு அந்த வனவாசி ராமனை பார்க்கணும்னா ஒரே இடம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அங்க பத்மநாபரை பார்த்துட்டு இறங்கினோம்னா ஒரு ராமனுடைய சன்னதி உண்டு. ரெண்டு ராமன் உண்டு. அது ஒரு ராமன் இத்தினோண்டுக்கு ஒரு மரவுடி தரிச்சுண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு அப்படியே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு சொட்ட சொட்ட இருப்பான் வனவாசி ராமன். ரிஷிகள்னா அசந்து போறா ஆ அப்படின்னு பயந்து அப்படியே மயங்கி போறாள் ராமனுடைய அழகை பார்த்து. சபரி பாதா ராமா பாபாவா உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துருக்கேன் அப்படின்னா பகவான் பிரசன்னமா சிரிக்கிறான். அப்பதான் பொண்டாடியை தொலைச்சிட்டு வந்திருக்கான். ஆனா பிரசன்னமா சிரிக்கிறான். சபரி அழகா பழம் எடுத்து கொடுக்குறா. ராமா சாப்பிடு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பழம் தெரியுமா, நல்ல டேஸ்டியான பழம். இந்த மதங்க மகரிஷி ஆசிரமத்தில் இருக்க பழம் எல்லாம் அவ்வளவு ஜோரா இருக்கும் டேஸ்ட், சாப்பிடு அப்படின்றான். பகவான் ஒவ்வொரு பழத்தையும் ரசிச்சு ருசிச்சு அனுபவிக்கிறான். லக்ஷ்மணன் பார்க்கலாம் பொண்டாடியை தொலைச்ச துக்கமே காணலமே. முண்டாடி தொலைச்சார் வேணாம் அழுதார் புலம்புறார் எல்லாம் பண்ணிட்டு வரார். இப்ப சபரிக்கு அனுகிரகம் பண்ண வரும்பொழுது பகவான் அப்படியே சீதீட்டுக்கு ஓரத்தை வச்சுட்டானா சபரிக்கு அனுகிரகம் அப்படின்னு வரா. ஏன்னா பகவானும் தாயாரம் பிளான் பண்ணி தானே. இல்லாடி சீதை போய் மான் கிட்ட மயங்குவாள, நம்ம மயங்கப்படாதுன்னு சொல்றதுக்காக. இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஊ தொடாது சுடும் அப்படின்றோம் இல்லையா. அம்மா தொடல சுடல, ஆனா அதுக்கு தொற்றுடக்கூடாது சுட்டுடக்கூடாதுன்னு ஒரு நடிக்கிற மாதிரி தாயா நேரான அபிமானம் வச்சு மாட்டிக்காத தொலைச்சுடாதேன்றதுக்காக தான் நடிக்கிறான். ராவணன் தூக்கிட்டு போன இப்படிதான் ரகசியம் அதுதான். அப்ப பகவான் அழகா ரசிச்சு ரசிச்சு இந்த பழம் சாப்பிட்றான். சபரி இப்படி கன்னத்துல கை வச்சுன்னு பகவான் சாப்பிட ரசிக்கிறான் சுகம். இப்ப நிவேதனம் பண்றேன் வச்சுக்கோங்களேன், இப்படி கன்னத்தை கை வச்சு ரசிக்கிறான். அவன் பிரத்யட்சமா சாப்பிட்றான் பகவான். பார்க்க முடியுமா அப்படின்னா சத்தியமா பார்க்க முடியும். பக்தி நாமஜம் வேற ஒண்ணுமே வேண்டாம். வேற ஒரு யோக்கியதையும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு கர்மாவை பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ உங்களுக்கு என்ன பூஜை மெத்தட் தெரிஞ்சிருக்கோ அதை பண்ணுங்க. அது ஆசையோட அந்த ஆசை மனசுடைய பாவம் பாவகிராகி ஜனார்தன் ஹிருதயத்தினுடைய பாவத்தை தான் பகவான் கிரகிக்கிறார். அழகா கண்ணத்துல கை வச்சு இப்படி பார்க்கிறார். ராமன் ரசிச்சா அப்பா என்ன டேஸ்ட் பழம், இந்த மாதிரி பழம் நான் சாப்பிட்டதே இல்லைன்றான். லக்ஷ்மணன் இப்படி ஏறாருங்க பாக்கலாம். அப்பா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வைக்கிறார். தசரத சக்கரவர்த்தி மாதிரி பிள்ளைய வளர்க்க யாராலையுமே முடியாது. பார்த்து பார்த்து ராமனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்கும் கொண்டு வந்து வைக்கிறா. அத்தனை பேர் அவளை கொடுக்கறா. ஆனா சபரி அந்த பக்தியோட கொடுத்தா பாருங்க அந்த பழம் அத்தனை ருச்சியா இருந்துதான். பகவான் எல்லா பழத்தையும் சாப்பிடுறான். சபரி இன்னும் வேணுமானா இல்ல போதும்மா திருப்தி ஆயிட்டியா சந்தோஷமா அப்படின்னு இப்படி பார்த்தேன். சுத்தி பார்க்கணுமா உனக்கு? ஆமா பகவான கூட்டு போய் இப்படி ரிஷிகள் எல்லாம் ரிஷியுடைய ஆசிரமங்கள் எல்லாம் சுத்தி காட்டுறான். வேற ஒரு விஷயம் இல்லை, எல்லாரும் கிளம்பி போயிட்டார். ராமன் வருவான் மதங்கள் சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் வெயிட் பண்ணலாமோன்னு எல்லாரும் போயாச்சு. சபரி ஏகாந்தமா ராமன் அனுபவிக்கிற பெரிய சுகம் அது. ஆனந்தமா ஏகாந்தமா ராமனுக்கு பழம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சுத்தி காட்டுறான். ராமன் அசந்து போறான். சபரி கேட்டா திருப்தியா ராமா ஸோ அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்னா இல்லை பகவான் எப்படி கிளம்ப வேண்டியதுதான் நான் அப்படி சுக்ரீவனை பார்க்க போகணும். சரி எனக்கு உத்தரவு கொடுக்குறியா நான் கிளம்புறேன் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்றான். உடனே ராமன் சரி அப்படின்றான். அழகா ஜோரா அக்னி மூச்சா சில இடங்களில் யோகாக்னின்றான். அதில் போய் ராமனை பார்த்துட்டு கையை கூப்பிண்டு அப்படி சபரி அழகா இறங்குற அக்னியில் அப்படி பகவான் பார்க்கறான். லக்ஷ்மணன் தாத்தன் இருக்கான். ஜடாயுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்த பகவான் தேனே நின்று இருக்கான். லக்ஷ்மணன் கேட்கிறான் ஆனா இவளுக்கு மோட்சம் ஒன்றும் சொல்லலையே, நான் கொடுக்கவே வேண்டாம் ஏற்கனவே மதங்க மகிழ்ச்சி அனுகிரகம் பண்ணிட்டார் குரு கிருப்பை. சோ நான் தனியா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற பகவான் சாட்சியா நிக்கிறான். ரொம்ப அழகா நிகமாந்த மகாதேசிகர் ரகுவீர கத்தியத்தை சொல்றார், சபரி மோக்ஷ சாட்சி பூதகன்ற, சபரியுடைய மோட்சத்துக்கு சாட்சியா நிக்கிறான். இங்கேருந்து ராமனா சென்ட் ஆஃப் பண்றான், அங்கேருந்து நாராயணனா ரிசீவ் பண்றான். அங்க போனா மதங்க எப்படி தேடுறா, மதங்க மகிழ்ச்சியை பாக்குறா, பார்த்தோம் நான் பழம் எல்லாம் கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டான், இஸ் வெரி ஹாப்பி அப்படின்ற, தேங்க்யூமா அப்படின்ற. அவன் அழக பழம் கொடுக்கற பகவான் ரசிக்கிறான். பகவானுக்கு என்ன அவசியம் இல்லையா, எத்தனையோ லக்ஷ்மணன் அவ்வளவு அழகா பழங்களை பிரிச்சு கொடுத்துருக்கான் காட்டுல இருந்து ஃப்ரெஷ்ஷா. இங்கெல்லாம் எல்லாரும் சொல்ல மரத்திலேயே அப்படியே தேய்ச்சி பிரிச்சு சாப்பிடணும், ஆஹா ஓஹோன்ற அந்த மாதிரி ஜோரா லக்ஷ்மணன் பிரிச்சு கொடுத்துருக்கான் சபரியுடைய அந்த பக்தி. இப்ப நாமும் ஏதாவது பழம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சபரி நினைச்சுட்டு கொடுங்க. அட்லீஸ்ட் நமக்கு பெருசா அந்த சபரி போல ஒரு பாவம் வரலன்னா கூட சபரி மாதாவை நினைச்சுண்டு ஹே பிரபு அந்த பழத்தை கொடுக்குறேன், சபரி மாதிரி நீ நினைச்சுக்கோ. ஸோ நமக்கு சபரி பாவம் வரலன்னா கூட பகவான் நம்மளை நினைச்சுட்டா வச்சுக்கணும், நம்ம சபரி ஆயிடும். எத் பாவம் தத் பவதின்றோம். ஸோ நம்ம நினைச்சாலே பவிக்கும்னா சுவாமி நினைச்சுட்டாங்க கன்ஃபார்மா தான், அவ்வளவுதானே. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அம்மா சொல்லுவா, என் செல்ல கட்டி என்ன அழகா இருக்கணும், அது அழகா இல்லையானு அம்மாவுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அழகே இருக்காது. ஸோ பகவான் வந்து நம்மளை சபரின்னு நினைச்சுட்டான்னா நம்ம சபரி தான். அவன் எதுவா நினைக்கிறோமோ அவன் அதுவா ஆயிடுறான். அதே மாதிரி அவன் என்னவா நினைக்கிறானோ நாம் அதுவா ஆயிடும். அப்ப இனிமேல் பழம் கொடுக்கும் பொழுது சபரிய நினைச்சுண்டு ஆனந்தமா கொடுங்கோ. அப்ப தானாகவே மனசுல பகவானா என்னுடைய சபரிய நினைக்கிறான், அப்ப அந்த பழத்தை சாப்பிடலான்னு வருவான். ஒரு நாள் பிரத்யக்ஷமா பார்த்துடுறான், பார்க்க முடியாததுன்னே கிடையாது பகவானுக்கு. அவனே நினைச்சா எத்தனை விதமான ரூபம் வேணா எடுக்க முடியும். எத்தனை பக்தர்கள் பார்த்தான்னு ப்ரூஃப் இருக்கு, பாகவதம் மகாபாரதம் ராமாயணம் பக்த சரித்திரம், இவ்வளவு மகாத்மாக்கள் பகவானை பிரத்யக்ஷமா பார்த்துருக்கா அப்படின்னா சத்தியம் தானே. சோ அந்த மகாத்மாக்களை நினைக்கும் பொழுது நமக்கும் பகவான பார்க்கறதுக்கான கிருப பூரணமா கிடைச்சிடும். அதனால பக்தி தான் முக்கியம். அப்படி ராமாயணத்துல சபரி ஒரே ஒருத்தி தான் சொன்ன, நிறைய பேர் உண்டு ராமாயணத்திலே. பாகவதம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம், கிச்சா பயல்னாலே அது ரசம் ரசம் ரசம், அவ்வளவுதான். திருடு பயல், நவநீத சோரன், பொய்யன், ஆனாலும் கிருஷ்ணன்னாலே ஒரு குஷி, அது எங்கேருந்தோ தெரியாது. இந்த கதை கேட்டுட்டு வரவாளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரொம்ப பாவமா கொஞ்சம் அப்படி சோகமா வரானா ராமாயணம் கேட்டுட்டு வரான்னு அர்த்தம். துள்ளி குதிச்சுன்னு அப்படி தானே 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 சிரிச்சுன்னு வரான்னா சத்தியமா கிருஷ்ண கதை கேட்டுட்டு வரா அப்படின்னு. அப்படியே ஒரே தியானத்துல வரா அப்படின்னா ஏதோ ஞான சம்பந்தமான விஷயம் கேட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி குழம்பி வரான்னா பகவத்கீதை கேட்டிருக்கான்னு அர்த்தம். முகமே ஒரு தெளிவா இல்லை, ஓகே நன்னா சொன்னா நல்லா இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டான்னா சரி பகவத்கீதை நம்ம கேட்க வேண்டிய டாபிக்கே கேட்க வேண்டாம், நல்லா இருந்தது அப்படின்னா அவரை பத்தி ஒன்று எக்ஸ்பிளைனே பண்ணல அப்படின்னா டாபிக். கண்கள்ல கண்ணீர் வழிய வழி அப்படியே மயிர்காது சுத்திட்டு வரானா பக்த சரித்திரம் கேட்டு, அமீரா சரித்திரம் கேட்டாலே தெரியுது இல்லையா, உள்ளே அந்த டெம்போல வெளில வரவே பிடிக்காது, அது அப்படியே யார்கிட்டையும் பேச பிடிக்காது, அது ஒரு சுக அனுபவம். ஒவ்வொன்றத்தையும் கேட்க கேட்க அந்த ஒரு நிச்சயமா நல்லா தெரிஞ்சிடும். கிருஷ்ண லீனா கோபிகைகள் எத்தனை பாக்யம் பண்ணிருக்கா, எத்தனை பாக்யம். பகவான் ஏன் வார்த்தை போய் என்ன திருடுறான்னா, ஒவ்வொரு நாளும் கோபிகள் தயிர கடையும் பொழுதே கிருஷ்ணனுக்குன்னு நினைச்சு கடைவாளாம். அவளுக்கு வெள்ளையா ஏதான வஸ்துவை பார்த்தாலே கிருஷ்ணன் ஞாபகம் தான் ஆகும், ஏன்னா கிருஷ்ணனுக்கு வெளுப்பா ஏதாவது பார்த்தா கோபம் பொறாமையும். எதை பார்த்தாலும் சில பாட்டி தான் கிண்டல் பண்றாளாம், பெரியதான் நினைப்பா எங்காவது தயிர் கூட உன்னோட வெள்ளையா இருக்கடா அப்படின்றான். அதுக்காக வார்த்தை போய் டெய்லி தயிரை கூட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். கிருஷ்ணலீலாம் நிறைய உண்டு குட்டி கிடக்க. அந்த பகவான் பக்தாவிடத்துல அப்படி வசப்படுறான், அதனாலதான் பிருந்தாவனத்துல வனபோஜனம் சாப்பிடுறான். இடது கையில் அன்னம் வச்சுண்டு விப்ரத்தேனும் ஜடரபடயோகோ சங்கபேத்ரேச்ச கக்ஷேவாமே பாணவ் மஸ்ருண கபலம் சத்பலானி அங்குலிஷு. இடது கையில பேச்சாத வச்சுண்டு வரல் இடுக்கல ஊர்காய வச்சுண்டு ஜாலியா அப்படி சாப்பிட்டு பாருங்க, உன்னால தான் தெரியும். ஊர்காய் தனியா தட்டெல்லாம் வச்சுக்கப்படாது, நமக்கெல்லாம் அம்மா அந்த காலத்துல கையில சாதம் போடுவான், போட்டு ஒரு கரண்டில் லேசா மேல ஒரு வெத்த குழம்பு அதை விடுவான். நிஜமாவே இன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நல்லா வெந்நீர்ல வந்து லெமன் போட்டு கையெழம்பினா கூட அந்த சுகம் கிடையாது. பத்து பேர் உட்காந்துன்னு இடிச்சுண்டு பிடிச்சுண்டு, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது வருஷம் கசின் சிஸ்டர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையும் எனக்கு தெரியாது. எங்க அண்ணா எங்க தம்பி என் தங்க இவ்வளவுதான் சொல்லுவோம். எங்க சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்ற அந்த பிரிவினை கூட கிடையாது. எல்லாமே நிஜமாவே எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா தான் இருக்கும். நிஜமாவே இந்த காலத்து குழந்தைகள் பார்க்கலாம், மிஸ் பண்ற பாவமா தான் இருக்கு. இந்த காலத்து குழந்தைகளை பார்க்கும்போது ஏதோ மொபைல் கம்ப்யூட்டர் அசேதன வஸ்துக்களோட வாழ்க்கை போயிட்டு நிஜமாவே உயிருள்ள மனுஷாரோட நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு இல்ல. நிஜமாவே ஏதோ ஓகே கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் நிஜமாவே பாவமா இருக்கு. என்னதான் அதுல எல்லாமே எப்படி இவ்வளவுதான் வாழ்க்கையா இருக்கு. அவன் ஒரு திருவிழா விளையாடியோ ஓடி ஆடி சண்டை போட்டு அடி வாங்கிண்டோ அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு நேத்து நான் கொடுத்த கடல உண்டிய கொண்டாடான் சண்டை போட்ட காலம் அதான் நிஜமா சுகம் தானு சண்டை போடுவோம். நேத்து நான் கொடுத்த கடல உண்டிய கொண்டா அப்படின்னு கேட்க முன்னாடி நான் முன்னா நேத்து நான் கொடுத்த முறுக்க கொண்டான் அவன் கேட்க எதுவும் வராது இல்ல ஆயா போயாச்சு. ஆனா அந்த ஒரு ருச்சி அவர் என் ஃப்ரெண்டுடான் தோல் மேல கைய போட்டு நிஜமாவே இந்த காலத்து குழந்தைகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்றது பாவமா இருக்கு. ஏதோ ஓடிட்டு இருக்க நிஜமாவே ஏதோ சாப்பிட்டு ஏதோ ஸ்கூல் ஒரு ரோபோ கூட ஒரு சுதந்திரம் இருக்கு. இந்த மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு படிக்கணும், ருட்டீன் 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 எல்லாம் அவ்வளவுதான். நம்ம ஆஃபீஸ் போறத விட மோசமா இருக்கும் குழந்தைகள் நிலைமை. ஆஃபீஸ் போறவா கூட அட்லீஸ்ட் சண்டே ரிலாக்ஸ் சண்டே ஹோம் ஒர்க் பண்ணிடு அப்படின்னு ஆரம்பமே. அப்ப ஆனா நாளைக்கு லீவ் என்ன முதல்ல நீ ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அம்மா கையில கத்தி தான் எடுக்கிறா, கத்தி எடுக்கல ஸ்கேல் எடுக்கிறா. நிஜமாவே கிருஷ்ணன் இதுக்காகவே இந்த பம்பே வேண்டான்னா மாட்டுக்காரர் கொடுத்து ஓடி போயிட்டான். ராத்திரியோட ராத்திரியா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. நாரதர் கேட்கிறார் எதுக்குடா மாட்டுக்காரர் கொடுத்து வந்த அங்கிருந்து அந்த ஸ்கூலுக்குலாம் அனுப்பிடுவா. வசுதேவர் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அஞ்சு வயசுல பூனை எல்லாம் போட்டு என்ன அனுப்பிச்சு விட்டுருவாரு. இங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் பாட்டு ஜாலியா மாடு மேய்ப்பேன், மரத்து மேல ஏறுவேன், தண்ணியில குதிப்பேன், வெண்ணைய திருடுவேன். அப்பாடா பகவான் நான் ஃப்ரீயா வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன்னா கிருஷ்ணாவா இருக்கடா வெக்கேஷன் நான் எனக்கு தோன்றதெல்லாம் அதுதான் வெக்கேஷன் எனக்கு தோன்றதெல்லாம் நான் பண்ண போறேன், யாரும் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாதுன்னு எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதார். அப்ப வனபோஜனம் சாப்பிடுறான் நான் பகவான் இடுப்புக்கும் பீதாம்பரத்தினுடைய புல்லாங்குல சுருங்கி வச்சிருந்திருக்கான். பிப்ரத் தேனும் ஜடரப்படையோகும் சிங்கவே திரேச கக்ஷே வாமே பாணு. அழகா அந்த கொம்பு வாத்தியம்னு ஒண்ணு உண்டு. இந்த செத்து போன மாடோ மானோ அந்த கொம்பு எடுத்து அதுல ஓட்டல் போனு ஊதுவான். இந்த காலத்துல இப்ப எல்லாம் பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்தோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த கொம்பு வாத்தியத்தை அப்படி கழுத்த மாட்டிருக்காங்க ஹேண்ட்பேக் மாதிரி இந்த கையில அதை மாட்டின்னு இடுப்புல புல்லா இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கான் பாருங்க குழந்தை இடுப்புல புல்லா அவங்களை சொல்லிக்கிண்டு இடத்துக்கு இல்ல தயிர் சாத்த வச்சுட்டு வரல இடுக்குல ஊருக்கா வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு அப்படி ஒரு கறி கடிச்சுக்கிறாங்க. பக்தர்களுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக எனக்கு வலதுகை, எனக்கு இடதுகை போதும், என் பக்தர்களுக்காக என் குழந்தைகளுக்காக வலதுகை. பத்மநாபரே பார்க்கணும் இடதுகையில தாமரை பிடிச்சிருப்பார். வலதுகை பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் பிடிச்சுக்கிறேன், கவலைப்படாது, என் கையை பிடிச்சுக்கோனே நீட்டின் இருப்பார் திருவனந்தபுரம் மனந்த பத்மநாப சுவாமி. அப்படி சாப்பிடுறானா இந்த குழந்தைகளோட பேசிண்டு. அப்ப சில குழந்தைகள்லாம் அழகா உட்கார்ந்து எல்லாம் ஒவ்வொன்னா கொண்டு வந்திருக்கான் எப்படி சாப்பிட்டான்னு வர்ணிக்கிறார் சுகபிரம மகரிஷி. சில பேர் தாமரை இலையை கொண்டு வந்து இலையா வச்சுன்னு சாப்பிட்றான். சில பேர் பெரிய பெரிய மரத்தோட இலையை கொண்டு வந்து தையல்லாம் உண்டு அந்த காலத்துல அதெல்லாம் கூட பிளாஸ்டிக் அழகா பண்ண ஆரம்பிச்சுட்டான். வாழைகள மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போனேன், சரி வாழையில போட்டு வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தா பிளாஸ்டிக் வாழைகள் அசந்தே போயிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் கூட உண்டு எங்க இந்தியால எது ஃபாரினாலும் பரவாயில்ல இந்தியால திடீர்னு இப்படி பார்த்தா வாழல வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தா பிளாஸ்டிக் வாழல. பகவானுக்கு அழகா அந்த குழந்தைகள்லாம் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறதான். சில குழந்தைகள்லாம் அந்த பாறையிலேயே கொஞ்சம் பள்ளமா இருக்கும், அழகா அதை கொண்டு இப்படி வச்சுட்டு அதுல சாதம் கொண்டு சாப்பிடுறான். நிஜமாவே ரொம்ப தைரியம் சாப்பிடுறான். அந்த காலத்துல ஹைஜீனிக்கா இருந்தா வச்சுக்கோங்க எல்லாம் அப்படி உட்காந்து சாப்பிடுறதும் சுத்தி வர பசங்க உட்காந்துருக்கு நடுவில் கிச்சா போய் தேமேனு கையில அன்னம் வச்சுட்டு சாப்பிடுறாங்க. எதுக்குடான்னா யசோத ஆசை ஆசையா கொடுத்துருக்காங்களா இப்ப வந்து பச்சிமம் வச்சிருக்கேன் நல்லா சமத்தம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அவளுக்கு தெரியாது இதையும் சாப்பிட்டு பக்கத்து இருக்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும்னு தெரியாது அவளுக்கு. வந்து நல்லா சாப்பிடணும், வயிறு காயப்படாது, சரியா சாப்பிட்டு ஜலம் எல்லாம் குடிக்கும், சரிமா சரிமா சரிமான்றதா. அத்தனை அத்த குழந்தைகளோட அம்மாவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதார்த்தம் பண்றாளும் பக்ஷம். ஒருத்தி லட்டு பண்றா, ஒருத்தி முறுக்கு பண்றா, ஒருத்தி கடலை உருண்டை பண்றா. ஒவ்வொன்றா பண்ணிட்டு குழந்தைக்கு ஒரு பங்கு, கிருஷ்ணனுக்கு ஒரு பங்கு. என்ன சொன்னா போச்சு மகாபுத்திசாலி கிருஷ்ணன். அதெல்லாம் அறிவொன்றும் இல்லாத கூட்டமா அப்புறம் நாக்க கிடைச்சிக்கலாம். இல்லடா இல்லடா சும்மா சொன்னேன்டா, லஞ்செல்லாம் இல்லடா. தானா வாய கொடுத்து மாட்டின் பகவான் பாக்குறான், அழகா உட்காந்து சாப்பிடுறாளாம், இந்த குழந்தை ஆசையோ லட்டு எடுக்கிறானா, இப்படி கிருஷ்ணனை பாக்குறானா, கிருஷ்ணன் கொடுக்காம எப்படி சாப்பிடுறது, அவன் மனசு வரமாட்டேங்குது. அம்மா சொல்லியிருக்கா, அவன் அங்கேயே அம்மா நினைக்கிறான், கிருஷ்ணா லட்டு கொடுத்துருக்கேன் சாப்பிடுறா மனசு. அவன் நேரடியா வந்து கொடுக்கல, கிருஷ்ணா உனக்கு லட்டு வச்சிருக்கேன் உனக்கு தெரியும், நான் நேரடியா என் பிள்ளைகிட்ட நீ கிருஷ்ணனுக்கு கொடுன்னு சொன்னா டெய்லி ஆத்தம் சொல்லுவான், கிருஷ்ணனுக்கு லட்டு கொடுத்தான் லட்டு கொடுத்தான் ஊர் முழுக்க சொல்லிட்டு இருப்பான். தான் கொடுக்கறது யாருக்கும் தெரியப்படாம, நம்ம என்ன கொடுக்கறோமோ நமக்கு தெரியணும் பகவானுக்கு தெரியணும். இது அடுத்த வாழ்க்கை நம்ம என்ன கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்கு, எதுவுமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. பக்தின்றது நாம பகவான், அவ்வளவு ரகசியமானது. அப்பதான் அது இன்னும் இன்னும் ரசம் ஜாஸ்தியாகும். மீரா மாதிரி அவளுடைய பக்தி அவளுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சா என்ன ஆகும்னா அகம்பாவம் வந்துடும், அப்புறம் அது ஒரு ஸ்டேட்டஸ் ஆகும், அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும் தோணி போயிடும். அப்ப நம்ம அனுபவிக்கிற அந்த சுகத்தை விட்டுடும். அப்புறம் ஒரு ருட்டீனா ஓகே ஆட்டுக்கால் டப்பா கட்டுற மாதிரி கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியம் அவ்வளவுதான், ஒரு பெருசா அது ஒரு இது ஈடுபாடு இருக்க. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறான், கிருஷ்ணா லட்டு கொடுத்துருக்கேன் நீ கட்டாயம் வாங்கி சாப்பிடுன்னு அவ எப்ப சாப்பிடுவான்னு தெரிஞ்சு ஆத்துல உட்காந்துட்டு அந்த கோபி பிரார்த்திக்கிறாள். இந்த குழந்தைக்கும் ஆசையா கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு, அம்மா கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காளே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி யோசிக்கிறான். பகவான் பாக்கடா லட்டு இல்லன்னு வந்து கொடுத்து, கிருஷ்ணா சாரிடா அம்மா லட்டு தாண்டா கொடுத்தா எனக்கு உனக்கு கொடுக்காம சாப்பிட முடியலடா அப்படின்றான். அவ்வளவுதானடா இவ்வளவு பக்கம் இப்படி வாழ போகின்றான். தேவர்கள்லாம் பாக்குறா இந்த மாதிரி நம்ம கிட்ட சாப்பிட மாட்டேங்கிறாரு. இந்திரன் கேட்கலாம், பகவான் ஏன் நம்ம கிட்ட சாப்பிடறது இல்ல அப்படிங்கிறார். பிரம்மா இப்படி ஏற இறங்க பார்த்தாரு, என்னைக்காவது பயில நீ பகவான டின்னருக்கு கூட்டியா, பிரேக்ஃபாஸ்ட் கூட்டியா, லஞ்சு கூட்டியா, ஜாலியா ரம்பா மேனகா ஊருக்கு டான்ஸ் பார்த்து நிலையராயினி நீ பேசுறியா அப்படின்னா, இந்த இல்ல அவர் சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சா கொடுப்பேன் அப்படின்னா. பிரம்மதேவர் சொல்ற கண்கள் ஆனந்த பாஷணம் வழிய அவ ஹயம் அப்படி இருக்குடா, அவர்கள் அவ மாதிரி நம்மளால கொடுக்க முடியாது. என்ன பக்தி, உடனே அந்த குழந்தை அழகா வேண்டானா அவன் கையில ரெண்டு லட்டு, ரெண்டு லட்டையும் பிடிங்கிட்டான். ஒரு லட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு லட்டு தனக்கு, ஒரு ஈக்குவல் எதிர்க்கணும் இல்லையா, ரெண்டுத்தையும் பிடிங்கிட்டான். அவன் அழகா ரெண்டு லட்டு பிடிங்கிட்ட குடுறா அப்படின்றான் பகவான் அப்படின்றான். உடனே அவன் கிருஷ்ணன் மேல பாஞ்சு கிருஷ்ணனை கீழே தள்ளி ஒரு வாயை பிடிச்சு அழுத்தி இந்த வாயை திறந்து வாய்க்குள்ள கைய விட்டு அந்த லட்டு எப்படி இருக்கும், பகவான் ரசிச்ச லட்டுன்னா திருப்பதி பெருமாள் நிவேதனம் பண்ண லட்டே ஜோரா இருக்குன்னா, கிருஷ்ணன் வாய்க்குள்ள போன லட்ட பிடுங்கிறான் பகவான், அவன் கைய கடிக்கிறான் ஆ அப்படின்னு கத்திட்டு கைய கடிக்கிறான், ஒரு குத்து குத்து விடுறான் கிருஷ்ணன். எந்த பகவான எல்லாரும் தொட்டு சேவிக்கிறோமோ, கைகூப்பி சேவிக்கிறோமோ, நமஸ்காரம் பண்ணி 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 சேவிக்கிறோம், அந்த கிருஷ்ணன் ஓங்கி ஒரு குத்து, இவன் சும்மா இவன் ஒரு குத்து, இவன் நல்லா குண்டா வரக்கான ஒரு குத்து விட அமைக்கவே அழறான். அவன் ஓன்னு அழறான், என் லட்டையும் பிடிக்கணும் எனக்கு குத்தி விட்டு போட உன் கூட கா நான் பேச மாட்டேன் போ அப்படின்ற உடனே கிருஷ்ணன் போடா பேச வேண்டாம் போடா அப்படின்ட்டு ஓன்னு அழறான். அப்ப பலராமர் வரா, ஜெய கிருஷ்ணா இது நியாயம் இல்லை, ஆனா அவன் தான் முதல்ல அடிச்சான். உடனே பலராமர் சொல்ற, நீ தானா லட்டை பிடிங்கினா என்ன பண்ண லட்டை கொடு சரி அப்படின்னு வாயில இருந்து எடுத்து கொடுக்கிறான். பக்தி வேற ஒண்ணுமே இல்லை, பகவான் தான் ரசிச்சு அனுபவிக்கிறான் அந்த லட்டை, அவனிடம் பிடுங்கவும் பிடுங்கிறான் திரும்பி அவனுக்கு கொடுக்கறான். ஒரு குழந்தை கடலுடைய கொழுந்து இருக்கு, வர வழியிலேயே பசின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கடலுடைய சாப்பிட்டு கொடுத்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு கடலை உண்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கு. பகவான் இப்பதான் லட்டெல்லாம் பிடுங்கி தின்னுட்டானா அந்த பயம் வேற, அவ அம்மா வேற கேட்பா, அவ அம்மா ரொம்ப சமத்து கிருஷ்ணனையே கூப்பிட்டு கடல் உண்டை சாப்பிட்றியான்னு கேட்டுருவா, இல்லன்னா போச்சு அடி முத்திடுவான். அம்மா கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும் ஆனா கொடுக்கப்படாது, அது தனக்கு போன அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிச்ச வஸ்துக்கள்னா அந்த குழந்தைகள் கொடுக்காது, அது நம்ப வச்சிருந்தா கூட உங்களுக்கு வேண்டாம் எடுத்துருவோம். எனக்கு தானே எனக்கு தான் அது சாக்லேட் தான் வச்சிருந்தோம்னா ரெண்டு மூணு சாக்லேட் எல்லா சாக்லேட் தனக்கு தான் வரும். இதுக்கு இந்த ஒத்த கடலை உருண்ட கண்ணனுக்கு கொடுக்கணும் ஆனாலும் தனக்கும் வேணும்னு வாசப்படி பாக்குறது என்னடா அப்படின்றான் கண்ணன். இந்த கடலை உருண்ட அம்மா உனக்கு கொடுக்க சொன்னா குடுறா, நீ நானும் எப்படி பழகிருக்கோம், நீ பாதி நான் பாதி ஓகேவா அப்படின்னு. சரி நுட்டான கண்ணன், நீ நானும் எப்படி பழகிருக்கோன்றான் பகவான் பரபிரம்மத்தை பார்த்து இந்த குழந்தை. சரிடா ஆனா எச்ச பண்ணாம உடைக்கணும், எப்படா உடைக்கிறது உடனே எப்படி பாக்கணும், காக்கா கடி கடிச்சு தரியாடா கிருஷ்ணா, ஓ தரையனே அப்படின்ட்டான். காக்கா கடி கடிச்சு தரையன் சரின்னுட்டான். உனையும் அழகா துணி எல்லாம் எடுத்து மேல வெச்சப்படப்படாதுன்னு அப்படி துணியை சுத்தி பகவான் கடிக்கிறான். இந்த குழந்தை கேட்டா கடிக்கணும்னு கேட்டான். பார்த்தா வெளியில கொஞ்சமா நீட்டின் இருக்கு, உள்ள அறிய போயிடுதுக்கு. அந்த காக்கா என்ன பாதி வரணும் இல்லையா, கரெக்டா ஈக்குவல் பொசிஷன் இருக்கணுமே. கொஞ்சோண்டு வெளில இருக்கு, 3/4 உள்ள போயிடுச்சு. அவன் கேட்டான், கிருஷ்ணா எந்த பங்கு என்னோடது? பகவான் கிட்ட உனக்கு எந்த பங்கு வேணும் நீ சொல்லு அப்படின்னா, உள்ள இருக்கிற பங்கு என்னோடது, என்ன வெளில இருக்கிற பங்கு உன்னோடு. சரிங்கட்டான் கிருஷ்ணன் ரொம்ப சமத்து அழகா ஒரு கடி கடிச்சான். கடிச்சானா பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. கடிக்கும் துணி வச்சான் பாருங்க, உள்பக்கம் மட்டும் துணி கவர் பண்ணல, வெளிப்பக்கம் தான் துணி கவர் ஆயிருக்கு. இங்க கடிச்ச உடனே உள்பக்கம் லபக்கம் இப்படி முழுகிட்டான். கண்ணை திரு திரு முழிக்கிறான். நான் கேட்கறேன், என்னடா ஆச்சுன்னு. சாரிடா, என்னடா சாரி, உன் பங்கு உள்ள போயிடுச்சுடா. அவன் அழகா குடுறா குடுறா குடுறா, என்னோட பங்க குடுறா அப்படின்றான். ரொம்ப சாரிடா, உள்ள முழுங்கிட்டேன்டா, நாளைக்கு வரக்கா வழங்கி தரேன்டா. இவன் சொல்றான், கிருஷ்ணன் சொல்றான், இந்த பங்குடா ஓ நீயே வச்சுக்கோனுடா. ரொம்ப சந்தோஷம் வாயில போட்டுச்சான். ஏன்னா அவ அம்மாவுடைய மனசு, கிருஷ்ணா ஒரு கடலை உருளையாவது நீ சாப்பிட்டுருணும்னு நினைச்சாலும். நம்ம நிஜமாவே ஆத்மார்த்தமா நினைக்கும் பொழுது சுவாமி கட்டாயம் ஏத்துக்கிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தி பக்தி பக்தி. கண்ணதுக்கு நேர பாக்கலன்னா கூட ஆசையோட நிவேதனம் பண்ணுங்க. சுடச்சுடனா நிவேதனம் பண்ணப்படாது, அடுப்புல இருந்து எடுத்து இதெல்லாம் பெருமையா சொல்ல, அடுப்புல இருந்து இறக்கி நேர பெருமாளுக்கு கொதிக்க கொதிக்க கொடுக்கப்படாது. அவனுக்கு எந்த பக்குவத்துல வேணுமோ அந்த பக்குவத்துல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே நிவேதனம் பண்ணக்கூடாது. அந்த ஆற வச்சு நம்மாத்த குழந்தைக்கு ஒரு ஆட்டுக்காருக்கு கொடுக்கணும்னா எப்படி, அவளுக்கு எந்த பக்குவம் பிடிக்குமோ அந்த பக்குவத்துல கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இந்த நேரம்னா அந்த நேரம், நமக்கு தோன்ற நேரம்னு கிடையாது. இது பல சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிடுறோம். அந்த ஆத்த 8 மணிக்கு குழந்தைக்கு பசிக்கும்னா அந்த 8 மணிக்கு கொடுத்துரும் இல்லையா. சேம் வே 8 மணிக்கு கிருஷ்ண கொடுத்து பழகிட்டோம்னா கிருஷ்ண கொடுத்தே ஆகும். இப்போ எங்க நீங்க ஃபிளைட்ல போயிட்டுக்கெல்லாம் மானசீகமா கொடுத்தோம், கிருஷ்ணா சாப்பிட்டுடுறா அப்படின்னு. ஏன்னா பகவான் பிரத்யட்சமா இருக்காது, வெறும் ஒரு சிலை இல்லை. சிலைக்கு எவ்வளவு பண்ணணும், சிலைக்கு போய் அதான ஒரு நிவேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா. பிரத்யக்ஷ பிரம்மம் அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னு தான் பெரியவா சொல்றான். அதனாலதான் கோபர்கள் கோபிகள் ஆத்துல பகவான் அத்தனையும் வாங்கிக்கிறான், அத்தனையும் ரசிக்கிறான். ஒரு கோபி இருக்கா திருவோணத்துக்கு, திருவோணம் விரதம் அவர் என்ன, ஒரு பானை பாயசம் மட்டும்தான் சாப்பிடுவா, வேற ஒன்றும் சாப்பிட மாட்டான். அக்கார் அடிச்சு ஜம்முன மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. பெருமாள் கோவில் அப்படி எடுத்தானா அப்படி கையில் அப்படி நெய் வழியும் பாருங்க. அம்மகோயில் மடத்துலலாம் அவன் பிரசாதம் கொடுத்தானா கையில நெய் வழியும். நமக்கு அப்படியே ஐயோ இவ்வளோ நெய்யா அப்படின்னு பார்த்தாலே கொலஸ்ட்ரால் வந்துடும், அவ்வளோ நெய் வழியும். ஆண்டாதான் சொல்ற, பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அக்கார் அடிச்சு எப்படி பண்ணா, இப்படி கையில எடுத்தோம்னா அப்படி நெய் கீழே வழியணும், இப்படி வரைக்கும் வழியணும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார் அப்படின்றான். அந்த ஒருத்தி எப்பதான் திருவோணத்துக்கு மட்டும் இப்படி இருப்பாள். திருவோணத்தன்னைக்கு அப்படியே பகவான் நாராயணன் நினைச்சிருந்து, நாராயணா இந்த அக்கால் அடிச்செல்லாம் உனக்கே உனக்கு தான்ப்பா, நீ எல்லாம் சீகரிச்சுக்கோ, உன் பிரசாதமா நான் சீகரிக்கிறேன் அப்படின்னு. அழகா எல்லாம் பிரார்த்தனை பண்ணி கண்ணை தடந்து பார்த்தா எதிர்க்க அந்த பைய உட்காந்து நன்னா அக்காலத்தை வழிச்சு முழுங்கிட்டு இருக்கான். அவளுக்கு அழுகழுகியா வருது, கொஞ்சமாவது எனக்கு கொடுறா. பகவான் சொல்ல, நீ தானே எனக்கு கொடுத்த, நான் உனக்கு கொடுக்கலடா, நாராயணனுக்கு தாண்டா கொடுத்தேன், எனக்கும் நாராயணுக்கு லிங்க் இருக்கு அப்படின்றான். ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு ஏந்தி இப்படி கஞ்சத்தனமா ஒரே ஒரு பாயசம், ஒரே ஒரு பானையில பண்றோம், 5-6 பானை பண்ண. இன்னும் முகப்பன் நான் என்று பெரியாழ்வார் சொல்ல, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். சில பேர்லாம் கிருஷ்ணனுக்கு இன்னும் கொஞ்சமே பேர் வச்சுட்டா, எதை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொண்டா, இன்னும் கொஞ்சம் கொண்டா, இன்னும் கொஞ்சம் கொண்டான்றான். அதனால இன்னும் கொஞ்சமே அவனுக்கு பேர் வச்சுட்டா குழந்தைக்கு. இத்தனை அழகா ஒவ்வொரு திடத்திலேருந்தும் ஒவ்வொன்னா வாங்கி 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 ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கிறான். பகவான் பக்திக்கு மட்டும்தான் வசப்படுறான். அதனாலதான் பிரம்ம மோகன சமயத்துல அத்தனை பேர் வீட்டிலையும் அவாவாத்து குழந்தைகள் வேஷத்துல கண்ணன் போய் இருந்து அவ கொடுக்கறது எல்லாத்தையும் சாப்பிடுறான் அப்படின்னு காண கிடைக்கிறான். இந்த மாடுகளுக்கெல்லாம் ஆசையா, கண்ணனுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசையா. சில மாடுகள்லாம் இந்த கண்ணுக்குட்டிகள் பால் குடிக்கிறதான், கிருஷ்ணனை பார்த்து 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 தானாகவே பால் வழிகிறது. அதை கனைத்திளம் கற்றருமை கஞ்சு கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோரன் நனைத்தில்லம் சேராக்கும் அப்படின்றான். இந்த மாதிரி பால் பெருகிறதான். இந்த கண்ணனுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷா பால் குடிக்கிறது பிடிச்சிருக்கான். இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்த தொண்டை இருமல்லாம் ரொம்ப இருந்ததுன்னா கறந்த மாட்டுப்பால் அப்படியே குடிக்கணும். இந்த சுட சுட அந்த மடியிலேருந்து இறங்கினா அந்த கிளம்ப திளம்ப அந்த பால் குடிச்சோம் அப்படின்னா அந்த இருமல்லாம் நின்னா கேட்கும் அப்படின்னா நல்ல பசுமாட்டோட பால். இந்த கண்ணனுக்கும் ஆசையா, அந்த மாடுகளுக்கு ஆசையா, கண்ணன் வந்து பால் குடிக்கணும். ஒரு நாள் கண்ணுக்குட்டி பால் குடிச்சுட்டு இருக்கு. இந்த கிச்சாபைய பார்த்தா அந்த மாட்டுக்கு அப்படி ஒரு தியானமா, கண்ணா நீ பால் குடியேன், நீ பால் குடியேன். யசோதர் சொல்றாள், ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கும்போது இந்த மாட்டோட பால் தான் நீ குடிக்கிற, டேஸ்டா இருக்கு பாத்தியா, சமத்து மாடு, அதனால தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காள். பகவான் பார்த்தான், இந்த மாட்டு பாலை எடுத்து அதை கறந்து அதுக்கப்புறம் அதை பானையில வச்சு அடுப்புல காய வச்சு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அவர் ஸ்வயரூபம் மாறி போயிடுறது. பகவான் பார்த்தானோ அன்னைக்கு நேரடியா அந்த மாட்டு பாலை குடிக்கணும்னு போய் தவழ்ந்து போய் அந்த கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் மடுவுல வச்சு இப்படி பால் குடிச்சுட்டு இருக்கான். கிச்சா பயலும் தானும் போய் அந்த மடியில வாய் வச்சு பால் குடிக்கா. அது பாக்குறது மாறி நல்லா வித்தியாசமா இருக்கிறதா, இந்த பக்கம் கண்ணுக்குட்டி குடிச்சிருந்துருக்கு, இந்த பக்கம் கிச்சா குடிச்சிருந்துருக்கான். மாடு வரைக்கும் பக்தியோட கொடுத்தா கண்ணன் சேகரிக்கலாம். சில சமயங்கள்ல ரொம்ப குஷி ஆயிட்டோம்னா மாட்டை அப்படி தூக்கி வச்சுட்டு பால் குடிக்கணும். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் கோபுரத்துல ஒரு சிற்பம் உண்டு, கிருஷ்ணன் அப்படி மாடை அப்படி தூக்கி வச்சுட்டு நேர கீழே குனிஞ்சு குனிஞ்சு குடிக்க முடியல, கொஞ்சம் பெரிய உடம்பு தரையா உள்ள நுழைய முடியல. மாட்டை அப்படி தூக்கி வச்சுட்டு அண்ணாந்து பார்த்துட்டு மாட்டுடைய மடியில வாய வச்சுட்டு அப்படியே பால் குடிக்கிறான். இதனால மாடுகள்லாம் கண்ணுக்குட்டி வந்தா தள்ளி விட்டுருதோம் ஓ அப்படின்னு. கிருஷ்ணன் வந்து பால் குடிக்கணும். அதுக்காகவே கண்ணன் இந்த பிரம்ம மோகன சமயத்துல தானே கண்ணுக்குட்டிகளா வந்து அந்த மாடுகளிடத்துல அழகா பால் குடிக்கிறான்னு பாகவதத்துல காண கிடைக்கு. சோ ஒரு மாடா இருந்தாலும் பக்தியோட நினைச்சு கொடுத்து அப்படின்னா அதனிடத்துல கூட கண்ணன் கண்ணுக்குட்டியா வந்து பால் குடிக்கிறான். ஏன்னா பக்தி அத்தனை வசத்தி பக்தி, வேற ஒண்ணுமே வேண்டாம். இப்படி கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய இடங்கள்ல பகவான் இப்படி பண்ணிட்டே வரான். தூது போறான் பாண்டவர் தூதனாக, பாண்டவர்களுக்காக அழகா தூது போறான் பகவான். தூது போகும்பொழுது துரியோதன வெரைட்டியா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கான், வெண்ணெய் தயிர் பால் நெய் ஜம்முன்னு எடுத்து வச்சிருக்கான். கிருஷ்ணனை சாப்பிட கூப்பிடுறான். பகவான் சிரிச்சான், உனக்கு நான் சாப்பிடணும் அன்பும் கிடையாது, எனக்கு உன்கிட்ட சாப்பிடணும் அவசியமும் கிடையாது, பசி இல்லைன்னுட்டான். உடனே இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியர் எல்லாரும் கூப்பிடுறான். பகவான் வேண்டாம் 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 வேண்டான்னுட்டான். ஏன்னா பசி வயிற்ற கிழறது, இதுக்கு ஒரு நல்லா நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டே பழக்கப்பட்டது. அது பூரி ஜெகநாதனா டெய்லி மினிமம் ஒரு 64 ஐட்டத்தோட தான் சப்பன் போகு தான் சாப்பிடுவார். மினிமம் 64 ஆளை பார்த்தாலே தெரியும் பாரு, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார் பூரி ஜெகநாதன். அந்த டயத்துக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கப்பட்டவன், பசி கப்ப 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 கபான் பசிக்கிறதா. நேரம் வந்து விதுரநாத் கதவை தற்றான பகவான், விதுரநாத் கதவை தற்றான். விதுரன் வந்து கதவை திறக்கிறப்பதான் விதுரன் கூழ் குடிச்சுட்டு இருக்க, அந்த கூழை குடிக்கிறா. ஒவ்வொரு நாளுமே கிருஷ்ணா இது உனக்கு இது உனக்கு இது உனக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். கிருஷ்ணன் சாப்பிட்டு அவனுடைய உச்சிஷ்ட பிரசாதமா நாம சீகரிக்கிறது. இன்னைக்கு பார்த்தா இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டரங்கன் மாதிரி கண்ணன் நிக்கிறான். விதுரன் கண்கள்ல கண்ணீர், என்னடா கிருஷ்ணா அப்படின்னு, ரொம்ப பசிக்கிறது சாப்பிட கொடு அப்படின்னு கை நீட்டுறான். விதுரர் கண்கள்ல கண்ணீர் வழியறது, ஐயோ இந்த வீட்டுக்கு வந்திருக்கியதா, இங்க ஒண்ணுமே இல்லையே, குடிச்ச வீட்டுலதான் வாழ்வார் விதுரர். அஸ்தினாபுரத்தினுடைய மந்திரியா இருக்கும்பொழுது அந்த கெட்டப்பில் அப்படி ஜம்முன்னு இருப்பார், வீட்டுக்கு வந்த வசன தேவேன்னு இருப்பார். அப்படி ஒரு மந்திரி அவர் சொல்றார், என்ன இருக்கு எங்க ஆட்ல, நீ என்ன சாப்பிடுவில எனக்கு அதை கொண்டா. அப்ப விதுரர் சொல்றார், கூழ் தாண்டா குடிக்க, அப்பா கூழா ரொம்ப நாள் ஆச்சு, கொண்டா கொண்டா ஹெல்தி டயட் இப்பதான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. எல்லா கான்டெக்ட் எல்லாம் அந்த காலத்து கூழோட மாடர்ன் வருஷன் தானே, எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்தோம், இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் கேப்பம் கஞ்சி கம்பங்கடி தான் சாப்பிட்டு இருந்தோம். நசனாவே இந்த சத்துமாவு கஞ்சினு உண்டு, அதெல்லாம் மாடனா பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா வாழ. அப்ப அந்த கூடா கொண்டா 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 அப்படின்றான் பகவான். உத்தரவு சொல்றார், ஆத்துல ஒரு நல்ல தம்பளர் கூட இல்லடா. பகவான் சொல்லலாம், ஐயோ எதை எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு நமக்கு பல விஷயம் சாப்பிடவே தெரியுது, போட்டு உட்காந்து இட்லியே சாப்பிட்டு இருக்கோம், பாவம் இட்லி நம்மளும் பாவம், அதை போட்டு பிச்சு அது பண்ற மாதிரி சப்பாத்தி எல்லாம் படுற பாடு. நான் சொல்றேன், நமக்கு எல்லாம் இந்த நக்கி சாப்பிடறா இப்ப ஒரு இண்டிசன் ஆயிடுச்சு. நக்கி சாப்பிட்ற அவ்வளவு நல்லது நிஜமாவே, அது கையில தேனை விட்டுட்டு இப்படி சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. அப்ப சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி அதுக்கு ஒரு பெரிய ரசம் இல்லை. பகவான் சொல்றான், இந்த கூழை கையில விடு, அப்படி கையில வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அப்படியே கையில வாங்கி அப்படி குடிக்கிறான். அவன் விட விட குடிச்சுட்டு இருக்கான் பகவான். என்ன வேணா சொல்லுங்க, நீங்க ஃப்ரிட்ஜ்லேயே தண்ணி என்ன எடுத்து குடிங்கோ, கிணத்துல ஜலம் நிறைச்சு அப்படியே குடிக்கிறோம் ஒரு சுகம். மதிய போய் இறங்கி அப்படி அள்ளி குடிக்கிற சுகம் நிஜமாவே கிடையாது. நீங்க நல்ல பிஸ்லரி பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சாலும் கூட அதுல அள்ளி குடிக்கிற அந்த சுகம் தனிதான். இந்த காலத்துல பயமா இருக்கு நமக்கு அப்படிலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆனா கண்ணன் சொல்றான், கூழ விடுறான், அழகா குடிக்கிறான். குடிக்கும்பொழுது இந்த விரல் இடுக்கு வழியா கூழ் வழியறது, அந்த கூழ் வேஸ்டா போயிடப்படாதேன்னு சொல்லி இன்னும் ரெண்டு கையை எடுத்துண்டு சங்கி சக்கரத்தான் ஓரத்தை தூக்கி போட்டுட்டு இந்த ரெண்டு கையினால இந்த கையிலேருந்து வழிகிற கூழ அந்த கையில வாங்கி அப்படியே சீகரிக்கிறான் கண்ணன். சித்திர கண்கள் ஆனந்த பாஷ்பம், இந்த கூழ் உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்றான். பகவான் சொல்றான், பக்தியோட ப்ரிப்பேர் பண்ணிருக்கு, நன்னா தான் இருக்கு. இந்த பக்தி தான் இன்னொரு வருஷம்னு சொல்லுவா. பகவான் கண்ணன் விதுரன் ஆத்துக்கு வரா, அப்ப விதுரன் ஆத்துல இல்லை, வெளியில போயிருக்கா. இந்த சமயத்துல விதுர பத்னி மட்டும்தான் ஆத்துல இருக்கான். ரொம்ப ஏழ்மையான நிலைமையிலதான் அவன் இருந்துட்டு இருக்கான். உடுத்திக்கிறதுக்கு கூட வேற வஸ்திரம் இல்லை. அப்ப கதவை பகவான் தட்டுறான், விதுர பத்னி உள்ளே இருந்து குரல் கொடுக்கறான், யாரு அப்படின்னு. பகவான் சொல்றான், கிருஷ்ணன் வந்திருக்கேன். ஒரு நாள் கதவை தட்டுவான், நாமஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னா கதவை தட்டி தரிசனம் கொடுப்பான். தியாகராஜர் ஒரு நாள் நினைக்கிற ராத்திரி படுத்துக்கும் போது அப்பா சொல்றார், இத்தனை கோடி ராமநாமம் ஜபிச்சா ராம தரிசனம் கிடைக்கும். ராத்திரி படுத்துக்கும் போது நினைக்க, எத்தனை ராமா பாக்கி இருக்குன்னு தெரியலையே, ராமா என்னைக்கடா தரிசனம் கொடுக்க போறேன்றார். ராத்திரி 10:30 கரெக்டா அந்த ராமான்னு சொல்லுவோம், அத்தனை கோடி ஆயிடுச்சு. அவர் கணக்கு பண்ணல, வாசிக்கதை யாரோ தட்டுறா. இந்த சமயத்துல யாரு கதவை தட்டுறான்னு திறந்தா பிரத்யட்சமா ராம சீதா லக்ஷ்மணரோட ஜோர ஆஞ்சநேய மூர்த்தியோட பிரபு நிக்கிறான். தியாகராஜ் நம்ப முடியல தன் கண்ண, ராமா நீயா அப்படின்னு சார். ஆமா, இத்தனை கோடி ராமநாமம் ஆயிடுத்து, நான் கணக்கு பண்ணிட்டு இருந்தேன், தரிசனம் கொடுக்க வந்துட்டேன்ற. சத்தியமா தெய்வம் கதவை தட்டி தரிசனம் கொடுக்கும். பெரும நாமஜலம் பக்தி உங்க கடமையில பண்ணிட்டு வாங்கும். எதையுமே விட வேண்டாம், எங்கேயும் போகவே வேண்டாம். அந்த மாதிரி கதவை தட்டுறான், படின்னு கதவை திறந்து விட்டான், ட்ரெஸ் இல்லாம நிக்கிறான். உடனே பகவான் தன் தோழில் இருக்க அங்கவஸ்திரத்தை எடுத்து கொடுத்தான், எழுதி கட்டின்றான். சில இடங்கள் அதுவும் தெரியல அவளுக்கு. கிருஷ்ணன் கையை பிடிச்சி வா 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 அப்படின்னு உட்கார வச்சுட்டான். உடனே பகவான் சொல்ற, ரொம்ப பசிக்கிறது ராம கூடை அப்படின்னு கை நீட்டான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எனக்கு பசிக்கிறது எதானும் தாயே அப்படின்றான். உடனே பார்த்தா கிடுகிடும், உடனே ஆத்துல ஒரு சீப்பு வாழைப்பழம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்தான். ஹரி கிருஷ்ணனை பாக்குறா, கண்ணனை பார்த்து மயங்கி போயிட்டா. அப்படி வாழைப்பழ தோலை அழகா உரிச்சா, பழத்தை தூக்கி போட்டா, தோலை கிருஷ்ணன் கிட்ட குடிச்சா. கிருஷ்ணனும் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, இன்னொன்னு தாயேன்றான். வாழைப்பழத்தை தூக்கி போட்டுட்டான், தோலை ரசிச்சு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, இன்னொன்னு தான். அவளும் தோலை உரிச்சு உரிச்சு கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டு பழத்தை தூக்கி போட்டுட்டே இருக்கா. அப்ப விதுரர் வந்தார், பார்த்தார், கத்துறார் மனைவியை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்காய், கிருஷ்ணனுக்கு தோலை கொடுத்துட்டு இருக்காய், பழத்தை தூக்கி போட்டு இருக்கா அப்படின்ற. அது வரைக்கும் கிருஷ்ணனுக்கும் சுயப்பிரஜை இல்லையா, அவருடைய அந்த பக்தியில வசப்பட்டு பகவான் இருக்கான். இவளும் கிருஷ்ணனுக்கு நான் கொடுக்குறோமே ஆனந்தத்தை கொடுக்க, பகவானுக்கு இந்த நிர்வாணம் அந்த உடம்பு பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம உடம்பு சிருஷ்டிக்கும் போது என்ன டிசைன் எல்லாம் அவனுக்கு தெரியும். மனுஷாளுக்கு தான் அது என்ன இருக்குன்னு ஒரு ஈகர்னஸ் உண்டு, பகவானுக்கு என்ன எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சது தானே. பித்தர்களுக்கும் இவ நிர்வாணமா இருக்காளே அதெல்லாம் இல்லை, ஐயோ கிருஷ்ணனுக்கு போய் தோலை கொடுக்குறியே அப்படின்னு. உடனே மன்னிச்சுடு கிருஷ்ணா அப்படின்னா, உடனே பகவான் ஒண்ணும் சொல்ல கடகடகடன்னு சாப்பாடுலாம் ரெடி பண்றான். ரெடி பண்ணிட்டு தலைவாழை இலை போட்டு கண்ணனுக்கு எல்லாம் பரிமாறிட்டு சாப்பிடு கிருஷ்ணான்ற. விதுரை பக்கத்துல விசிறி வச்சுட்டு அழகா விசிறி வீசுறா, கண்ணன் சாப்பிட்றான். ஏதோ சும்மா அப்படி சாப்பிட்றோம். விதுரை கேட்டாள், என்ன கிருஷ்ணா, உப்பெல்லாம் சரியா இருக்கா, ஒழுங்கா வந்திருக்கா, உப்பு புளி காரம் எல்லாம் சரியா இருக்கா. விதுரை கையை பிடிச்சுட்டா, நீ ரொம்ப ரசிச்சு ஒண்ணும் சாப்பிடவே இல்லை, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு, இது சரியில்லைன்னா வேற தளிக பண்ணலாம் அப்படின்னா. பகவான் திருச்செண்டே சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அவ தன்னிலை மறந்து கொடுத்த வாழைப்பழத்துள்ள இருந்த ருச்சி இந்த ஆகாரத்துல இல்லையன்னு. அது தன்னை மறந்துதான் கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த பாவம், நான் பகவானுக்கு கொடுக்கிறேன், பகவான் சீகரிக்கிறான் அப்படின்னு நம்மள மறந்து அந்த அன்புல கொடுக்கும் பொழுது அதுக்கு அத்தனை ஒரு ஏற்றம் இருக்கு. அதனால அந்த பக்தி, அந்த பக்திக்குத்தான் பகவான் வசப்படுறான். விதுரபத்னி கதர்றா, பிரபோ இந்த கிருபை தாங்காது அப்படின்னு கதர்றான். அப்ப ஒவ்வொருத்தருடைய பக்திக்கு தான் பகவான் வசப்படுறான். இப்ப வாழைப்பழத்தோடு தானே கொடுத்தேன், வாழைப்பழத்தை தோல தீ கூடுமா கிருஷ்ணன் நினைச்சுக்கோங்க, விதுரபத்னி நினைச்சுக்கோங்க. இனிமேல் எப்ப வாழைப்பழத்தை நிவேதனம் பண்ணாலும் விதுரபத்னி நினைச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அவளை காரணம் கொண்டா நமக்கு ஒரு கிருபை கிடைக்கட்டுமே. சாதாரண பழத்தை கொடுக்கும்போது சபரி நினைச்சுக்கோங்க, பயிரோ பாலோ வெண்ணையோ கடலை உருண்டையோ லட்டோ ஏதாவது நிவேதனம் பண்றேன்னா அந்த கோபர்கள் கோபிகைகள் இதெல்லாம் அவாளை நினைச்சுக்கோங்க. அப்ப தானாகவே அவா காரணம் கொண்டு கிருஷ்ணன் நமக்கு ஒரு கிருபை கட்டாயம் பண்ணுவான். இவ்வளவு அழகா ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பண்ணிட்டே வர அப்பதான் சுதாமா வர. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா சுதாமாவுடைய மனைவி சுசீலா, கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்கோ, கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்குவோன்னு. சுதாமா இருந்த இடம் சுதாமாபுரின்னு பேரு, அந்த இடம் தான் போர்பந்தர்னு பேரு. காந்திஜி அவதாரம் பண்ணார் இல்லையா, பிறந்தார் இல்லையா, அந்த இடம் தான் சுதாமா வாழ்ந்த இடம். அதனாலதான் காந்திஜிக்கு எல்லாத்தையும் விட்டு வெறும வேஷ்டி கட்டிக்க தோணிட்டு அப்படின்னா அந்த இடத்துடைய வைராக்கிய பலம் அது. அத்தனை ஆச்சரியம் அந்த சுதாமா. ஒரு நாள் அவர் சொல்றார், சரிம்மா நான் கண்ணனை பார்க்க போறேன், கொடுக்கறதுக்கு எதான வேணுமேன்ற. இவர் போய் நாலஞ்சு வீடுகள்ல இந்த சுஷீலா போய் அவள் வாங்கிட்டு வர, அதை ஒரு கந்து துண்டை முடிஞ்சு கொடுக்கற, எடுத்துட்டு வர்றார் சுதாமா. கண்ணன் எல்லாம் பேசிட்டு சுதாமா கிட்ட கேட்கிற, எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கை நீட்டுறான். இவர் ஒண்ணுமில்லையன்னு மறைக்கிறானா, சுஷீலா தன் வீட்டில இருந்து, கிருஷ்ணா என்னால முடிஞ்சது உனக்கு அவள் தான்ப்பா சமர்ப்பிக்கிறேன், வேற எதுவும் என்கிட்ட இல்ல, அதுவும் நாலு வீடுல இரவல் வாங்கின அவள் தான், அவருக்கு மூணு நாள் இப்படி அவள் தான்ப்பா இருக்கு, சரியா அவர் தரமாகா, இந்த ஏழை கொடுக்கறேன், இந்த அவளை நீ வாங்கிக்கணும்னு அங்கேந்து பிரார்த்திக்கிறா. பகவான் அப்பதான் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாம் பிரயதாத்மனக சொல்றான். எது வேணா கொடுப்பா அப்படின்றா, இவர் இல்ல இல்லன்னு மறைக்கிறார். பகவான் கையை தட்டி விட்டு அந்த அவள் மூட்டை அப்படி பிடுங்கிற அப்படி பிடுங்கிற, அந்த உரிமை வேணுமே நம்மகிட்ட, உரிமை வேடன்னு பிடுங்குவோம், அப்படி பிடுங்கிறான். பிடுங்க வேகத்திலேயே அவள் மூட்டை பிஞ்சு கீழே கொட்டுடுச்சு அவள் எல்லாம். உடனே பகவான் பார்த்து அந்த அவளை எடுத்துக்கணும், ஓ எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சந்தோஷமா ஒரு பிடி சாப்பிடலாம். எந்த இடத்துலயுமே யாருமே அவள் கொடுத்தா மாதிரி காண கிடைக்கல. சுதாமா கண்கள்ல கண்ணீர், கிருஷ்ணா எவ்வளவு பெரிய துவாரகாதீசன். அதே சமயத்துல கண்ணனை பார்க்கறது நிறைய ராஜாக்கள் வந்திருக்காளாம், ஏலக்கா முந்திரி பெருசு பெருசா கொண்டு வந்து லைன்ல நிக்கிறாளாம், அவள் எல்லாம் அப்படியே நிக்கட்டம்னுட்டானா. இந்த சுதாமா கொண்டு வந்த அவளை ரசிச்சு சாப்பிட்டான். ஏண்டான பக்தி பக்தி வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்குமே நமக்கு அவள் அப்படின்னாலே சுதாமா தான் ஞாபகம் வருவா. பகவான் ஒருபடி அப்படி ரசிச்சு சாப்பிடுறானோ, ரெண்டாவது இப்படி சாப்பிடும் போது தாயார் கையை பிடிச்சுட்டா ஏன் அப்படின்னா, பகவான் கிட்ட என்ன தெரியும்னா, நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இதுக்கே அவருக்கு எல்லா செல்வமும் போயாச்சு, நீங்க அடுத்தபடி அவள் சாப்பிட்டா நான் அவாத்துல போய் தொடப்பத்தை எடுத்து பிரிக்கணும், நான் அவாத்துக்கு வேலைக்காரியா போகணும், அடுத்த நிலைமை அதுதான், அவ்வளவு செல்வத்தை கொடுத்துட்டாரான். ரெண்டாவது இப்படி சாப்பிட்டேன்னா அத்தனையும் கிடைச்சிடும், அப்புறம் அவளுக்கு நான் போய் அடிமையா இருக்கணும், எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தாயார் சொல்றாளா, போதும் அவன் உங்களை அனுபவிக்கணும், இந்த அனுபவம் இந்த மாதிரி அவள் அவர் அப்பப்ப கொடுக்கணும், அதனால அவர் ஆனந்தமா இருக்கணும்ன்ற தாயார் வந்து இவர் நல்ல பக்தியில தலைக்கணும்னு நிறுத்தினாள். ஆனா அந்த தனமே அவருக்கு குபேர தனத்துக்கு சமமா இருந்தது அப்படின்னு சார். அத்தனை வசத்தியம் அத்தனை ஆச்சரியம். அப்ப அந்த பக்தியோட கொடுக்கிற ஒண்ண பகவான் அத்தனை அழகா சுவீகரிக்கிறான். அவள் கொடுக்கும்போது ஆத்திரம் எங்க யாருக்காவது அவள் பண்ணா கூட கிருஷ்ணனையும் சுதாமாவையும் நினைச்சுப்போங்க. சரி, இதெல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள்னு விட்டுடுவோம். கலியுகத்துல எத்தனை பக்தர்கள் தெரியுமா, லிஸ்ட் போட்டு கொட்டி கிடக்கு, யார சொல்றது யார விடுறதுன்னே தெரியாது. விதவிதமா கொடுத்திருக்க. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி 18 அடி நீளத்துக்கு 1,00,000 கோடியை வச்சிருந்திருக்க. உலகத்துடைய மல்டிமீடியா லிஸ்ட்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. இப்போதைக்கு பத்தான குட்டி வச்சிருக்காரு. தேவேன் சர்வாபுண பூஷித்தனாக சாட்சா மன்மத்த மன்மத்தனாக ஜம்மன கையில ஒரு தாமரையை வச்சிருந்து ஒரு கையை அப்படி கீழே வச்சிருந்து படுத்திருக்கிற அழகே தனி. துவாரக்கிலேருந்து ஓடி வந்த கிச்சா பயர், இழுப்ப மரத்திலேருந்து வந்த மூர்த்தி, 12,000 சால கிராமத்தினால உண்டான கடுசக்கர யோக மூர்த்தி, கல்மூர்த்தி இல்லை. அதனால பத்மநாபருடைய மூலவருக்கு பெருசா அபிஷேகம் எல்லாம் கிடையாது. பத்மநாபருக்கு புஷ்பத்தை எடுக்கிறதுக்கு கூட அப்படி மயில் பீலி வச்சுதான் அப்படி தடவுதான், அது வலிக்க கூடாதான், மயில்பீலி வச்சுதான் அந்த பழைய பூவெல்லாம் எடுப்பா. அழகு பத்மநாபுரம் பார்க்கணும். உலகத்திலேயே எந்த திவ்யதேசத்துக்கும் இல்லாத பெருமை திருவனந்தபுரத்துக்கு தான். பத்மநாபர் ஆறாட்டுக்கு ஏர்போர்ட் வழியா போகும்போது ஃபிளைட் எல்லாம் நிறுத்திடுவார். பத்மநாபர் ஆறாட்டுக்கு ரன்வேல நடந்து போவார், ரைட் ராயலா, நான் தானே இந்த ஊருக்கு ராஜா, வேற எந்த சுவாமிக்கு அந்த பாக்கியமே இல்லை. ரைட் ராயலா ஏர்போர்ட் கதவை திறந்து விடுவா, பத்மநாபர் உள்ள போவார். அந்த ரன்வேல பத்மநாபர் போகிறத பார்க்கணும். எல்லாம் மனுஷா பண்ணிட்டு இருப்பா, ஃபிளைட் பண்ணிட்டு இருக்கும், அன்னைக்கு பார்க்கணும். கரெக்டா அந்த பத்மநாபர் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு சங்குமுகத்துல குளிச்சு விட்டு தீர்த்தனால ஆராட்டு நீராடிட்டு அவர் திரும்பி ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபிளைட்டா இருக்கட்டும் டொமஸ்டிக் ஆகட்டும் ஒன்றும் கிடையாது. இன்னி வரைக்கும் சிவாங்கூருடைய ராஜா யாருன்னா பத்மநாபன் தான். பேரும் ராஜா தான், ஊரும் அவர் தான் இன்னைக்கு வச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் நிரூபணமும் பண்ணிட்டார். 1,50,000 கோடி தங்கம் நெல்லெல்லாம் வச்சிருந்துருக்காரு. உள்ள போய் பார்த்தவரெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றான். தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், பார்த்துட்டு தூக்கமே வரல 4 நாளா, உள்ளக்கு தனத்தை பார்த்துட்டு தூக்கமே வரல அப்படின்னு. எதுவுமே அவ்வளவு தனம் தான் பார்த்தா பைத்தியம் பிடிச்சிடும். அப்படி அவ்வளவு தனத்தை கொடி தேவேன்னு படுத்திருந்திருக்கார் பத்மநாபர். பொக்கிஷமா படுத்திருந்திருக்கார். கெடுமிடராயதெல்லாம் கேசவா என்ன அப்படின்னு சார் சுவாமி நம்மாழ்வார். அந்த பத்மநாபரிடத்துல பெரிய பக்தி, ஆச்சரியமான பக்தி. பில்வமங்கலர் அப்படின்ற ஒருத்தருக்கு, பில்வமங்கலர் டெய்லி பகவானுக்கு தான் நிவேதனம் பண்ணுவார். ஒரு நாள் ஒன்னும் கிடைக்கல அவருக்கு. பத்மநாபருக்கு ஏதாவது கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ரொம்ப யோசிக்கிறார். என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு பாக்கிறார். அப்ப ஒரு மரத்துல நல்ல மாங்கா இருக்கு. உடனே பார்த்தார், இதை பத்மநாபனுக்கு கொடுப்பா. அவருக்கு அதான் கிடைச்சது அன்னைக்கு. இந்த வெறும் மாங்காய் விட இந்த உப்பு லட்டு சாப்பிடதான் சுத்தம். என்ன வேணாலும் ஐஸ்கிரீம் எல்லாம் வரட்டும், பீஸா வரட்டும், பர்கர் வரட்டும், பாஸ்தா வரட்டும், இந்த புளிக்கிற மாங்காவை அந்த உப்பு தொட்டு இப்படி கண்ணை மூடிட்டு சாப்பிட்ற டேஸ்ட் தனி தான். சிலதெல்லாம் வந்து அந்த ருச்சி அது அழகுதான். அது ஒரு ட்ரெடிஷ்னல், அது என்னவானா இருக்கட்டும், அதுவும் கல் எடுத்து அடிச்சு 4 பேர் சண்டை போட்டு அந்த மாங்காவை பொறுக்கி எடுத்துட்டு ஓடி போய், அதனாலும் நிஜமாவே நம்ம வாழ்க்கையில அப்பப்ப நமக்கு ஒரு பலம் கொடுக்கிற ஒரு சுகானுபவம்னா இதெல்லாம் தான். இவர் மரத்து மேல ஏறி அழகா அந்த மாங்காயை பறிச்சு கொண்டு வந்துட்டார். இந்த வெறும் மாங்காய் கொடுத்தா அப்படி இருக்கும் தெரியல, தொட்டுக்கிறதுக்கு அந்த உப்பு, அழகா கொஞ்சம் உப்பு எடுத்துட்டா கொடுக்கறதுக்கு தான் பிரசங்க வச்சு கொடுக்கறேன் வேணுமே. தேடி தேடி பார்த்தா ஒரு தேங்காய் சிரட்டை கொட்டாங்குச்சி தான் கிடைச்சிது. அதை எடுத்து நல்லா அப்படி தொடச்சுட்டு அதுல அந்த மாங்காய் வச்சு இந்த உப்பெல்லாம் போட்டு பத்மநாபன் பக்கத்துல போய் நின்று, பத்மநாபா நீ இதை எடுத்துக்கோப்பா, இன்னைக்குதான் கிடைச்சது. பகவான் பார்த்தான், ஆஹா இந்த மாதிரி ஒரு நிவேதனம் யாருமே கொடுக்கலையே, உப்பும் மாங்காவும். நம்மளாம் ரொம்ப யோசிப்போம் என்ன நிவேதனம் கொடுக்கறது சரியா தப்பான். பக்தி பக்தி பக்தி. பத்மநாபர் பார்த்தார், தேவர்கள்லாம் அதிசயிச்சு பிரமிச்சு போய் நிக்கிறா, எப்படி இதை போய் தைரியமா கொடுக்கறா அப்படின்னு. இப்படி கொடுத்துட்டா, பத்மநாபா இதை சாப்பிடுப்பா, என்ன மாங்காய் உப்பு தொட்டு சாப்பிட்ட வச்சுக்கோ, ஜோரா இருக்கும்ட்டாரா. பகவானுக்கு உடனே இந்த கிருஷ்ணாவதாரம் ஞாபகம் வந்துடுச்சு. கல்லெடுக்க ஊருக்கா சாப்பிட்ட சுகம், நாட்டுக்காரனாச்சு, மரத்து மேல ஏறி மாங்காய் அடிச்சு எல்லா சேட்டையும் பண்ணிருக்கான். கண்ணன் பண்ணாத சேட்டை ஒன்னும் பாக்கியே இல்லை. அத்தான தூரம் சேட்டைக்காரன் குறும்பன். அப்படி கொடுத்துடா பத்மநாபன் பார்த்தான், வலதுகையினால் அந்த மாங்காய் எடுத்தார், கொட்டாங்குச்சியை வாங்கிட்டார், ஒரு கடி கடிச்சா இப்படி கண்ணு இப்படி மூடுறாராம் பகவான். நிஜமாவே நம்ம ஒரு பகவானுக்கு நிவேதனம் பண்ணோம்னா பகவான் அத்தனை ரசிக்கலாம். நீங்க கொடுக்கறத ரசிச்சு ரசிச்சு ஆதிக்கா சாப்பிடுவாரோ இல்லையோ கேரண்டி இல்லை, குழந்தைகள் ரசிப்பான்னு கேரண்டி இல்லை. ஆனா சத்தியமா நீங்க நிவேதனம் பண்றத பகவான் அவ்வளவு அழகா ரசிக்கிறான். எனக்கு அழகா எழுந்து அழகா சமையல் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காளே, முதல்ல எனக்கு கொடுக்குறாளேன்னு அவன் ரசிக்கிற அந்த சுகம் இருக்கு பாருங்கோ. நம்ம ஒவ்வொரு தடவை நிவேதனம் பண்ணும்போது பகவான் கண்கள்லேருந்து கண்ணீர் வழியும், எனக்கு கொடுக்குறாளே ரசிக்கிறான். அப்படி ரசிக்கிறான் பகவான் ஒவ்வொரு தடவையும். நம்ம எந்த நிவேதனம் பண்ணாலும் பகவானுடைய மேனி சிலிருக்கிறதா, எனக்கு கொடுக்கிறாள். சபரி கொடுக்கும்போது ராமனுக்கு அப்படியே மேனி சிலிருக்கிறதா, மேற்காக குத்துண்டு நிக்க அந்த பிரசாதத்தை சாப்பிடலாம். அந்த மாதிரி அனந்த பத்மநாப சுவாமி ஜோரா இருக்கு அப்படின்னு சொல்லி நன்னா சாப்பிடுறார். ஹரிலட்சுமி தாயார் பார்க்கிறார், என்ன இந்த புளிப்பு மாங்காய்க்கு இவ்வளவு ஆகப்பட்டமா, நீ சாப்பிட்டு பாருடி தெரியும். தாயார் கிடைச்சு ரொம்ப ஜோரா இருக்குன்னு அத்தனை ஆச்சரியம். உடனே பகவான் சாப்பிட்டு பில்வமங்கலிட்ட சொன்னா, டெய்லி இந்த மாங்காவை கூட இன்னி வரைக்கும் அந்த கன்னி மாங்காய் கொடுத்துட்டு இருக்க, இன்னி வரைக்கும் உப்புல ஊற வச்சு அந்த மாதிரி உப்பு இனிமே சாப்பிட முடியாது. அது என்ன ஆச்சரியம்னா, திருவனந்தபுரம் பத்மநாபர் கோவில்ல குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் பண்ணுவான், குருவாயூர் எல்லாம் பண்ற மாதிரி. முதல்ல அந்த உப்பு மாங்காவை தான் கொடுக்கணும், எல்லாம் சாதாரணமா தேன் தானே கொடுக்கும் குழந்தைக்கு. முதல் முதல் அன்னப்பிராசனா சித்திக்க சித்திக்க தேன், அப்புறம் தான் அன்னம் நெய் இப்படி ஒவ்வொன்னா கொடுப்போம். முதல் முதல்ல உப்பு கறிக்க கறிக்க மாங்காய். நான் எத்தனையோ குழந்தைகள் பார்த்திருக்கேன், எத்தனையோ குழந்தை நானும் அன்னப்பிராசனம் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு குழந்தை கூட இப்படி பண்ணவே இல்லை. அதான் அதிசயமா இருக்கும். உப்பு கறிக்கிறது முதல் தடவை டேஸ்ட் பண்றது, அதுக்கு அந்த டேஸ்டே தெரியாது. அதுக்கு அம்மாவோட பால் மட்டும்தான் தெரியும், தாய்ப்பால தவிர எதுவும் தெரியாது. ஆனா பத்மநாபருடைய அந்த உப்பு மாங்காவை சாதாரணமா சாப்பிடும். அப்ப பத்மநாபர் எவ்வளவு ரசிக்கிறான்னு பாத்துக்கோங்க. இன்னி வரைக்கும் உப்பு மாங்காய் தான் டெய்லி முக்கியமானது. மத்த எது மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும், இந்த கன்னி மாங்காய் மட்டும் மிஸ்ஸே ஆக. இன்னி வரைக்கும் ரசிக்கிறார் அப்படின்னா பில்வமங்கல மகிழ்ச்சி அந்த கொட்டாமிச்சு கூட பத்திரமா இருக்கு. அவ்வளவு அழகா அதுக்கு மேல தங்க காப்பு எல்லாம் போட்டு வைரம் எல்லாம் பதிச்சு இன்னொரு கொட்டாமிச்சு ரெடி பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பக்தி தானே பத்மநாபன் ரசிக்கிறான், அனுபவிக்கிறான், ஜோர ஆனந்தத்தை தலைக்கிறான். பக்தி பக்தி பக்தி. நீங்க அதுதான் ஊர்கா எல்லாம் போடுறது வச்சுக்கோங்களேன், அதுல பகவான கொடுங்க. இந்த ஊர்கா ரொம்ப ரசிப்பாங்க, ஏன்னா ப்ரூஃபே இருக்கு. பாகவத்தை ஊர்கா சாப்பிட்டான்னு ப்ரூஃப் இருக்கு. தயிர் சாதத்தோட ஊர்கா பகவானுக்கு ஊர்கா கொடுத்தா யோசிச்சு யோசிக்காதீங்க. தயிர் சாதம் கொடுத்தா கேரண்டியா ஊர்கா வச்சு கொடுங்க, கேரண்டியா ரசிப்பான். நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளா இப்படிதான் கொடுக்கலாமா அப்படிலாம் கொடுக்கப்படாதான் வச்சிருக்கோம். பாகவத்தை ப்ரூஃப் இருக்கு அழகா. தத் பலானி அங்குலிஷு அப்படின்னு சுகபிரமே வர்ணிச்சிருக்கா. சோ பகவானுக்கு ஊர்கா பிடிச்சிருக்கு, மாவடுலாம் பகவானுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, ரசிச்சு சாப்பிடறான்னு இருக்கு எல்லா பிரிவாலும் சொல்றான். கன்னி மாங்காய் சாப்பிடறான் அப்படின்னு பத்மநாபர் அவளை ரசிக்கிறார், டெய்லி ப்ரூஃப் இருந்துன்னு இருக்கு. அப்ப அந்த பக்தி, அந்த பக்தி. இன்னைக்காவது உப்பு ஜாஸ்தியா போயிடுதுனா கூட தலிகையில கவலையே படாதீங்க. பத்மநாபர் இன்னைக்கு பிரசன்னமாயிட்டா சொல்லிடுங்க சேஃபா. எங்காவது மாமி இன்னைக்கா சமையல் பண்ணுவா, நான் சொல்லுவேன் இன்னைக்கு பத்மநாபர் பிரசன்னமா இருக்கா அப்படின்ட்டு. அப்ப புரிஞ்சுட்டு உப்பு ஜாஸ்தி, சில நாட்கள் உப்பே இருக்காது, உப்புலயே பண்ண வந்துட்டாரு ஆதிக்கு அப்படின்னு. உப்பே இல்லை அவருக்கு, உப்பே வேண்டாம். உப்பே இல்லாம அவன் சாப்பிடற ஒருத்தர், உப்பு கறிக்க 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 சாப்பிட ஒருத்தர். பகவான் ரெண்டு பேரும் பெருமாள் தானே, ஆனா உப்பிலே பண்ண உப்பே போடணும்னு பரவாயில்லன்னு சார். இன்னி வரைக்கும் அங்க யாரும் உள்ள பதார்த்தம் உப்பே போடணும், ஆனா உப்பு இல்லாம தேங்குழல் முழுக்கு ஆனா எல்லாமே டேஸ்டா இருக்கு. அதான் அப்படின்னு தெரியாது, நம்ம ஆட்ட உப்பு இல்லாம பண்ணணும் யாரும் சீண்ட மாட்டாது, மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு. உப்பு இல்லா பண்ணம் குப்பையிலே அப்படின்னு. ஆனா கும்பகோணம் போயாச்சு உப்பிலியப்பன் கோவில்ல உப்பே இருக்காது, புளியோதரை டேஸ்டா இருக்கும். உப்பு இல்லாம புளியோதரெல்லாம் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதே பண்ணிருப்பேன் நீங்களே, உப்பு இல்லாம ட்ரையே பண்ண வேண்டாம். அகஸ்மாதாவே தனியார் பல சந்தர்ப்பங்கள்ல உப்பே இருக்காது. ரசிகர் ரொம்ப சமத்து போட்டேன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா அப்படின்னு. இல்லைன்னா இருந்தா ஏன் சொல்ல போறோம், உப்பு சரியா இருந்தா உப்பு இல்லைன்னு அதை சொல்ல போறோம். ஆனா மகா சாமர்த்தியம் ஸ்திரீகளுக்கு தான். இல்லையே போட்ட ஞாபகம் இருக்கோ போடலையா, சரி இப்ப போட்டுருவேன் அப்படின்னு. கடைசி வரைக்கும் போடல, சாடியே வராது. சேஃபா ஓ போடலையா, போட்டேன்னு நினைச்சுட்டேன். அது ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தைகள் நளினம் எல்லாம். அது பகவானுடைய ஸ்பெஷல் கிருபை ஸ்திரீகளுக்கு. வாக்கு சாதுரியம் புருஷாளுக்கு கிடையவே கிடையாது. பாவம் ஸ்திரீகள் தான் கரெக்டா பேசுவா, லாஜிக்கலா பேசுவா, டு த பாயிண்ட் பேசுவா. என்னைக்கோ நடந்த ஞாபகம் இன்னொரு நாள் பேசிடுவா. நமக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்ததா கூட ஞாபகமே இருக்காது. புருஷா திருத்தி முழிப்பா அப்படியா அப்படி அந்த சமயத்துல நடந்ததா அப்படின்னு ஸ்திரீகள் மகா சாமர்த்தியமா அப்படி பேசிடுவா. அப்ப அந்த உப்பு இல்லாததையும் பகவான் ஸ்வீகரிக்கிறான். பக்தி பக்தி. உப்பு கறிக்க கறிக்க இருந்தாலும் பகவான் ஸ்வீகரிக்கிறான். பக்தி பத்திரம் புஷ்பம் பலம் சோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகர்த்தம் அஸ்னாம் பிரயத்தாத்மனை. அது பழம்தான் இல்லை, இலைதான் இல்லை, ஜலம்தான் இல்லை, பூதான் இல்லை, எதை கொடுத்தாலும் ஸ்வீகரிக்கிறார். இதுதான் கிடையாது, அத்தனையும் ஸ்வீகரிக்கிறார். புண்டரீக மகரிஷி அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார், ரொம்ப ஆச்சரியமானவர், நல்ல பகவத் பக்தர். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் ஒரு குளத்துல பாக்குறார், ஆயிரம் இதழ் உள்ள ஒரு தாமரை. அந்த மாதிரிலாம் உண்டு, ஆயிரம் இதழ் உள்ள தாமரை. அதுக்கு பேர் தான் புண்டரீகம்னே பேர். அந்த ஆயிரம் இதழ் உள்ள தாமரையை பார்த்தவொடனே இவருக்கு ரொம்ப ஆசை, இதை கொண்டு போய் திருப்பாற்றல் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஒரு ஆசை. உடனே அந்த குளத்துல இறங்கினார், அந்த தாமரையை பிரிச்சிருந்தார். ஜோரா வேகமா நடக்கிற திருப்பாற்றல் போறேன்னு கிளம்புறார். வழியில பார்த்தா பெரிய கடல் சமுத்திரம் குறுக்கிடுறது. இவர் பார்த்தார், ஓ சமுத்திரம் குறுக்கிடுறது, சரி சரி பரவாயில்ல, சமுத்திர ஜலத்தை இறச்சுட்டு தண்ணீர் எல்லாம் காலி பண்ணிட்டு அப்படியே நடந்து திருப்பார் கடல் போகலாம். அந்த பக்தி பித்தர் என்ன பண்றோன்னே தெரியாது. உடனே இந்த பூ அப்படி கிரே பத்திரமா வச்சுட்டு சமுத்திர தண்ணி எடுத்து அப்படியே இறச்சுட்டே இருக்கார். யாரால இறைக்க முடியும், பம்பு போட்டு இறைச்சா கூட சமுத்திர ஜலத்தை யாரால இறைக்க முடியுமா. இவர் இறச்சுட்டே இருக்கார். பகவான் இப்படி பார்த்தா இவர் ஆசை ஆசையா அந்த தாமரப்பூவை கொடுக்கணும். இறைக்கும் பொழுதே பாத்துக்கிற தாமரப்பூ வாடுறதா, வாடுறதுக்கு முன்னாடி கொடுத்துடனே அந்த பூ அப்படி மலரும் பொழுது கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அது ஒரு பெரிய சுகம். அதனால ஆற்ற செடி எல்லாம் வச்சிருக்கோம்னா அந்த நம்ம ஆற்ற பூத்த பூ அப்படி கொண்டு பகவானுக்கு வைக்கும்போது ஒரு பெரிய ஆனந்தம். எடுத்து பார்த்து 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 ஜலத்தை வாரி அரைச்சிருக்க பகவான் பார்த்தான், மனசே கேட்கல, ஓடி வந்துட்டான். ஒரு சாதாரண மனுஷன் வேஷத்துல பகவான் எப்ப வேணா எப்படி வேணா வருவான், இப்படிதான் கிடையாது. பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை ரட்சிக்கிறதுனா அவளுடைய பக்திக்கு தன்னுடைய தரிசனம் கொடுக்குறது. சாதுக்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை பத்தி அவ கவலையே பட மாட்டான். வேற ஏதோ பிரகலாதன் இங்கேயாவது தன்னை கஷ்டப்படுத்தினா ஒரு நாள் கூட நினைக்கவே இல்லை. சாதுக்களை ரட்சிக்கிறது அப்படின்னா அவளுக்கு பகவானுடைய தரிசனத்தை கொடுத்தா அதுதான் அவளுக்கு ரட்ச. அப்ப ஆனா நான் இன்னைக்கு பகவானை பார்த்துட்டேன், அதுதான் அவளுக்கு ஆகாரம், அதுதான் அவளுக்கு ஜீவன உபாயம், வேற ஒன்றும் கிடையாது. பகவான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வரான். பகவான் யாருக்கு எந்த சமயத்துல எப்படி வருவான் தெரியாது. யதா யதாஹி தர்மஸ்ய த்ராணிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய சதாத்மானம் சுஜாம்யஹம். நமக்கு சாதுக்கள் நன்னா இருக்கிறது முக்கியமான தர்மம். அழகா வந்துட்டான், வந்தவன் இவரை பாது கேட்டான், என்ன ஆச்சு எதுக்கு ஜலத்தை இறச்சுருக்கு கடல் ஜலத்தை அப்படின்னா, புண்டரீக மகரிஷி சொன்னார், அதுவா நான் இந்த புஷ்பத்தை திருப்பார்கடல் நாதனுக்கு கொடுக்கலான்னு போறேன், வழியே அந்த சமுத்திரம் என்ன தடுத்துருச்சு, அதனால ஜலத்தெல்லாம் இறச்சுடு, உள்ள நடந்து நேரம் போய் திருப்பார்கடல் போக போறேன் அப்படின்ட்டான். உடனே அந்த வழிப்போக்கன் சொல்றான், அப்படியா உங்களுக்காக நான் இறைக்கிறேன், நீங்க கொஞ்சம் எனக்கு உள்ளூர்ல போய் சாதம் நான் வாங்கிட்டு வேலை ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு. ஒரு விடிய பார்த்தா, நீங்க அவ்வளவு சீக்கிரத்தை இறச்சிருவியா அப்படின்னு. உடனே வச்சுனா, இறச்சி காட்டுறமா அப்படின்னு. இறச்சி காட்டு பாக்கலாம்னு இந்த கையில அள்ளினா அப்படி தூக்கி போட்டான். இவன் ஒவ்வொரு தடையுமே கையில அள்ளி போடும்போதுதான் ஒரு கிலோமீட்டர் கடல் உள்ள போயிடுறது. ஏன்னா இவன் தானே சிருஷ்டிச்சிருக்கான், சமயத்துல கடல் உள்வாங்கிறதுன்னு சொல்லுவோம். சுனாமி அந்த சமயத்தை திருச்செந்தூர்லாம் கடல் உள்வாங்கிட்டு வெளியில வரவே இல்லை, எல்லாம் உள்பக்கம் போயிடுச்சு. சில இடங்கள்ல மட்டும்தான் கடல் பொங்கி வெள்ளம் வந்து திருவனந்தபுரத்துல வரவே இல்லை சுனாமி. அது பாடி தேவேன்னு இருந்தான் சமுத்திரராஜன். ஒரு அள்ளு அள்ளு அப்படி போடுறா, ஒரு கிலோமீட்டர் கடகடம் குறையிறது. உடனே அவர் பார்த்தா, பரவாயில்ல நல்ல கெப்பாசிட்டி இருக்கு, சோ இவன் சீக்கிரம் இறச்சிடுவான், அப்ப நம்ம அழகான திருப்பார்கடல் போயிடலாம்னு சொல்லிட்டு நீ இறச்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஊருக்குள்ள போனார், பிக்ஷை வாங்கி சாதம் எடுத்துட்டு வரா, கடகடான்னு அவன் சாதத்தை கொடுத்துட்டு தாமரப்பூ எடுத்துட்டு போய் திருப்பார்கடல் நாதன் திருவடிகள்ல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. ஒரு வரார் திடீர்னு பார்த்தா தூக்கி வாரி போடுறது. அந்த வழிப்போக்கன் தன் பாதத்துல இந்த தாமரப்பூ வச்சுட்டு படுத்துருக்கான் அப்படியே மணல். இவருக்கு கோபம் வந்துடுத்து, ஏ என்னடா பண்றான்னு ஓடி வர, பக்கத்துல வரத்துக்குள்ள ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயண பகவான் அப்படி படுத்துருக்கான். நீலமேக சியாமளனாக செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக ஜாமனு கரையில படுத்துருக்கான். பாதத்துல அப்படி தாமரை வச்சு புண்டரீக மகிழ்ச்சி அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டார். ஓடி வந்தார், பிரபோ நீயா, ஜலம் இறைக்க வந்தது நீயான். பகவான் சிரிச்சான், நானேதான் இந்த பூவை கொடுக்கணும்னு நீ ஆசையோட வந்தா, ஆனா கடலை எப்படி இறைக்க முடியும் நீ யோசிக்கல. நீ என்னைக்கு திருப்பார் கடலுக்கு வருவாய், நீ வர வரைக்கும் நல்லா காத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு அந்த பூ உடனே வரும். பகவானுக்கு சங்கல்பம் பண்றாச்சுக்கோங்களேன், பகவான் அதை அடையறதுக்கு அப்படி துடிக்கிறான். அந்த குழந்தைகளை சொல்லுவோம், நீ சமத்தா இருந்தா சாயங்காலம் சாக்லேட் தருவேன்னு அம்மா. இது அப்பப்போ வந்து டைம் கேட்டு, அம்மா டைம் சாயங்காலம் ஆயிடுச்சா, அதில் 9:30 ஆரம்பிக்கும், எப்படி ஹாஃப் அன் அவர் ஈவினிங் ஆயிடுச்சா தெரியாது பாவம் எங்களுக்கு, ஈவினிங் ஆயிடுச்சா சாக்லேட் தான், ஈவினிங் ஆயிடுச்சா தனக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாதிரி தான். இது பகவானுக்கு நீங்கள் ஒரு பொருளை தீர்மானம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், வாங்கும்போது பகவான் எப்படாப்பா நம்ம கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு காத்துட்டு இருக்கான். சமயத்தில் திருப்பதி உண்டியலுக்காக முடிச்சு வைப்போம், அது பல வருஷம் ஆகிடும் வச்சுக்கோங்க, முடிஞ்சு அப்படியே இருக்கும் பத்திரமா. பெருமாள் காத்துட்டே இருக்காரன், என்னைக்கு அதை கொண்டு வந்து போட போறான், அவனுக்கு இதை வச்சுட்டு ஒன்னாக போறது இல்ல, நம்முடைய பக்திக்கு சுவாமி வசப்படுறான். பக்தியை தவிர பகவானுக்கு வேற எதுவுமே பிராதானியமே இல்லை, வேற எதுவுமே அவனுக்கு அவசியமும் இல்லை. பகவான் சொன்னான், நீ இந்த தாமரப்பூ எனக்குன்னுட்டியா, அவன் வாங்கி வச்சுக்கணும் எனக்கு ஆசை அப்படின்னு விட்டான். இன்னைக்கும் திருவடியில அந்த தாமரையோட தான் பகவான் படுத்துருக்கான், ஸ்தலத்திலேயே படுத்துருக்கான். சாதாரணமா பெருமாள் எல்லா இடத்துலயும் ஆதிசேஷன் மேலதான் படுத்துருப்பார், அப்படியே ஆதிசேஷன் மேல நின்று இருப்பார், வெறும் தரையில கிடக்கவே மாட்டார் பெருமாள். இந்த இடத்துல வேகமா ஓடி வந்துட்டாராம், கருடன் வரலையா, ஆதிசேஷன் பிரபு நாவாட்டம் அணியில வரணும் சும்மா இடா அப்படின்னு விட்டார். ஆதிசேஷனும் வரல, யாரும் வரல, பெருமாள் தரையோட தரையா படுத்துட்டார். நல்ல ஸ்தல சயன பெருமாள்னு பேரு, மகாபலிபுரம் திருக்கடல் மல்லை திவ்யதேச பெருமாளுடைய பெயர், ஸ்தலத்திலேயே படுத்துருப்பார். சரியா மகாபலிபுரம் சிம்பிள் நீங்க பாத்துக்கலாம், ஒரு ரெண்டு கோபுரம் மாதிரி ஒரு கோவில் இருக்கும், ரெண்டுமே கோவில் தான், ஒன்னு சிவபெருமானுடைய கோவில், ஒன்னு பெருமாளுடைய கோவில். சிவன் கோவில் நல்ல பெருசா இருக்கும், சின்னதா இருக்கு பெருமாள் கோயில். அங்க போனோம்னா நம்ம அப்படி நின்னோம்னா நம்ம தரையோட தரையா பெருமாள் படுத்துன்னு இருப்பா. அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள புது கோவில் ராஜா கட்டினா கடல் தண்ணி பட்டு அரிக்கிறது. தரையில படுத்துட்டு இருப்பார் பெருமாள். ஆனா இன்னைக்கு பார்த்தா ஒரு மேடையில படுத்துட்டு இருப்பார். பட் ஒரிஜினல் பெருமாள் வந்து தரையில தான் படுத்துட்டு இருப்பார். ஸ்தல சயன பெருமாள், ஸ்தலத்துல சயனம் பண்ணிட்டு இருக்க பெருமாள். திருவடியில மட்டும் அந்த தாமரை, அந்த புண்டரீக மகரிஷி அந்த திருவடி பக்கத்தை அப்படி கைகூப்பி நிற்பார். அப்ப அந்த தாமரை அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பகவானுக்குன்னு பிரிச்சா பகவான் வந்து வாங்கிட்டான். சோ நீங்க ஒரு சலுகை பண்றத வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா அப்படின்னு சத்தியமா வாங்கிட்டுருவான், இங்கேந்தாவது வாங்கிட்டுருவான், எப்படியாவது வாங்கிடுவான். அது தெரியணும், அது அப்புறம் அழகா இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுத்தனா அத்தனை அழகு. தெரியலனாலும் கூட கட்டாயம் அவன் வாங்கிட்டான், சந்தேகமே வேண்டாம். இத்தனை வருஷம் நீ என்னெல்லாம் நிவேதனம் பண்ணலோ அத்தனையும் பகவான் வாங்கிட்டு இருக்கான். இப்ப செஞ்சோற்று கடன் சொல்லுவோம் தெரியுமா, அதனால நீங்க போட்ட சாப்பாடு ரொம்ப கடனாளியா தான் இருக்கான். அதனாலதான் நம்ம ஆத்திலேயே இருக்கான், என்னைக்குமே நம்மளை விட்டு போகிறது இல்லை பாருங்க. நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கான். அப்படின்னா பகவானுக்கு நம்ம கொடுக்கிற அந்த வஸ்துக்கள் மேல அத்தனை ஒரு பிரியம். அப்படி அந்த புண்டரீக மகரிஷி அவ்வளவு அழகா கொடுத்து விட்டா ஸ்தலசேன பெருமாளை பகவான் படுத்துன்னு இருக்க. சுப்பிரபர் அப்படின்னு ஒரு ரிஷி, நிறைய பிரியவா உண்டு. எத்தனை பக்தால சொல்ல போய் எனக்கே தெரியல. நிறைய கொச்சை 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 திரும்புற பக்கம் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கா. இனிமேல் எங்கேயாவது தாமரப்பூவை பார்த்தேன்னா இந்த புண்டரீக மகரிஷி நினைச்சுக்கோங்க. இங்க எங்க தாமரையை பார்த்தாலும் தாமரையை பார்த்து ஒரு பிளவர் சும்மா நீங்க வரைஞ்சு கொடுத்தல்னா கூட பகவான் ஏற்றுப்பான். ஏன்னா பகவானுக்கு தாமரை அத்தனை பிடிக்கும். வசந்தி வைஷ்ணவோ எத்தன்னு சொல்லும்போது முதல்ல சொல்றா துளசி காணனம் எத்த ஒன்பதகா எத்த பத்ம வனானிச்ச வசந்தி வைஷ்ணவோ எத்த தத்த சந்நிகிதோ அருகி. எங்க துளசி இருக்காளோ, எங்க தாமரை காடு இருக்கும், எங்க தாமரப்பூ இருக்கும், எங்க பாகவதர்கள் இருக்காளோ அங்க ஹரி இருக்கான். அதுக்கு ஆத்த துளசி வச்சுக்கணும், துளசி வச்சுக்கணும்னு சொல்றோம்னா அந்த துளசி அத்தனை வசத்தி, அவ்வளவு சிரேஷ்டம் அந்த துளசி. அந்த மாதிரி தாமரை ரொம்ப அழகு. சுப்பிரபர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் டெய்லி ஆனந்தமா பகவத் தியானம் பண்ணிட்டே இருக்கா. ஒவ்வொரு நாளா குளத்திலேயே நிறைய தாமரை பிரிச்சு 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 பகவானுக்கு போட்டுட்டே இருந்த. பகவான் ஒரு நாள் பிரத்யக்ஷமா வந்துட்டான். என்ன வரம் போகணும்னா இங்க இப்படியே நில்லு அப்படின்ட்டான். உடனே டெய்லி எதுக்கு நிக்கணும்னா நான் தாமரப்பு கொடுக்கறதுல வாங்கிக்கோன்னுட்டான். தாமரப்பூவுக்காக பகவான் என்னட்டான், திருத்தொலைவில்லி மங்களம்னு திவ்ய தேசம். டெய்லி போய் அந்த தாமரப்பூ பிரிச்சு பிரிச்சு கொண்டு போடுறாரா, ஒரு நாள் பெருமாள் பார்த்தா அவர் எங்கதா தாமரை பிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவர் அழகா தாமரப்பூ ஒவ்வொரு பூவா பிரிக்கிறார். பின்னாடியே பெருமாள் நின்று இவன் தாமரப்பூ பிரிக்கிற அழக பார்த்துருக்க. நம்ம சமையல் பகவானுக்காக பண்றோம் வச்சுக்கோங்களேன், கூட நீ தேடி பாத்துக்கலாம். சமயத்தை நம்ம பார்த்துக்கோங்க, ஒரு மேகி நூடுல்ஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். இப்ப மேகி சொல்லப்படாது, வேற தான் நூடுல்ஸ் வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் பண்றதுனால பக்கத்தில் எட்டி பார்த்துருக்கும், எனக்கு பண்றாள், அதுக்கு ஒரு குஷி, எனக்காக பண்றா, எனக்கு அம்மா எனக்கு பண்றா. அதே போல பகவான் ரசிக்கிறான். நீ என்ன தலிகை பண்றோ பக்கத்துல எட்டி பாக்குறேன். யசோத சமையல் பண்ணும்போது எட்டிட்டு, அம்மா என்ன வடையா, அம்மா எள்ளுருளையா, அம்மா சப்பாத்தியா, அம்மா பாயசமா. யசோத சொல்றா, ஏ நீ விநாயகர் சொதுத்திடா, முதல்ல விநாயகர் கொடுத்துட்டு பரவாயில்ல, விநாயகர் என் ஃப்ரெண்டு தான் முதல்ல என்ன கூட அப்படின்றான். கேக்குற யசோத, உனக்கு விநாயகர் எப்படிடா ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் தொந்தி பெருசா இருக்கு. கிருஷ்ணன் நல்ல பெரிய தொந்தி உண்டு. இந்த நெய்யாற்றின் கரையின் ஒரு இடம் உண்டு திருவனந்தபுரம் பக்கத்துல, நல்ல இவ்வளவு பெரிய தொந்தி வச்சிருந்த பையன் கையில வெண்ணவருடைய வச்சிருந்து, அது யசோத பார்க்கும்போது பெரிய தொந்தி. கோபிகள் பார்க்கும் உள்ள போயிடும், சிக்ஸ் பேக்ஸ் வந்துடும். எங்க எப்படி இருக்கும் என்ன தெரியும், கோபிகள் பார்க்கும்போது வயிறு உள்ள போயிடும், டக்குன்னு பீதாமரம் கீழே இறங்கிடும். ஏன்னா யசோத அந்த தொந்தி சைஸை வச்சுன்னு பீதாமரம் கட்டி விட்டுருக்கான். வெளியில போனோன்னு சில கோபிகள் எல்லாம் கிண்டல் பண்ண, மகாமூர்த்தி வந்து மகா கணபதி வந்துட்டார் அப்படின்னு சேவிக்கிறாள், கோவம் வந்துடுவான். உடனே வயிற்று தக்கிக்கானா டக்குன்னு பீதாமரம் கீழே நழுவான், குருவாயிருப்பனா நிக்கிறது. கோபிகள் அனுபவிச்ச மாதிரி கண்ணன் அனுபவிக்கணும், முடியும், சத்தியமா முடியும். அழகா ஒரு பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்க, யாரும் பின்னாடி நின்று பாக்குற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா பெருமாள் நிக்கிறார். என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறாய்ண்ணா, இல்ல நீ தாமரை தெரிக்கிற அழக பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி சரி, கோவில போய் நெல்லு கொண்டு போடுறேன், இல்ல இங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா போட்டுடும். உடனே வச்சிருச்சா, இங்கே இங்கேயே நிப்பியான்னுட்டா, இங்கேயே நிக்கிறேன்னுட்டா. திருத்தொலைவில்லி மங்கலத்துல ரத்த திருப்பதினு பேர், ஆழ்வார் திருநகரிலாம் இருக்கு இல்லையா, திருநெல்வேலியில தாமிரபரணி நதிக்கல்ல இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருத்தொலைவில்லி மங்கலம்னு பேரு. ரத்த திருப்பதி நவ திருப்பதிகள்ல இந்த ரெண்டு திருப்பதியும் முதல்ல பூ வாங்கிட்டாரோன்னு அவரே பூ பிரிக்கிறத பாக்கிறதுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டார். இனிமேல் இங்கேயே நிக்கிறேன்னுட்டார். அதே பெருமாளே தேவர் பிரான் அரவிந்த லோசன் ரெண்டு பேரும் நிக்கிறார். ரெண்டு பேருக்கும் தாமரப்பு அவ்வளவு பிடிக்கும். இவர் தாமரப்பு பெரிக்கிறத பார்க்க வந்துட்டு இன்னொரு பெருமாளா நின்றுட்டார். அத்தனாசிரி இன்னைக்கு பெருமாள் சௌக்கியமா தேவர் பிரான் அரவிந்த லோசனன் அப்படின்னு. அரவிந்த லோசனா தாமரை போன்ற கண்களுடையவன் அர்த்தம். அந்த ரெண்டு இடத்துல நின்னுண்டு இன்னைக்கும் அந்த சுப்ரபரக்த பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஒரு விஷயம் அவனுக்காக பண்றோம்னா ரசிச்சு அனுபவிச்சு எட்டி 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 பாத்து 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 ரசிக்கிறான். சோ நீங்க பகவானுக்கு பண்ணும்போது பக்கத்துல எங்கேயா இருக்கானா பாருங்க, கிச்சாவை எங்கேயா நின்றுட்டு இருப்பான், சமயத்துல முந்தானை பிடிச்சு நின்றுட்டு இருப்பான். நீங்க பக்தியோட பண்ணும்பொழுது ஒரு நாள் இடுப்புல அவனை தூக்கி வச்சுட்டே சலுகை பண்ணலாம். இந்த குழந்தைகள் எல்லாம் கைக்கு வந்து தூக்கி வச்சு பண்ணுவா இல்லையா, பண்ண முடியும். பக்தி பக்தி பக்தி, பகவான் பக்திக்கு தான் அவ்வளவு வசப்படுறான், வேற எதுவுமே இல்லை. அந்த பக்தி தான் தாமரப்பூ அத்தனை வசக்தி, எப்ப கொடுத்தாலும் சுவாமி சந்தோஷமா வாங்கிறார். அதனாலதான் திருவனந்தபுரத்தை பத்மநாபரே கையில தாமரப்பூ வச்சிருந்துருக்கா, ஜாலியா வச்சு விளையாடிட்டு இருக்கா. திருவனந்தபுரத்தை பத்மநாபருக்கு அவ்வளவு பெரிய மாலை போடுவா, தாமர மாலை போட்டுட்டே இருப்பா, ஜம்முன்னு வச்சுட்டே இருப்பா. அப்ப அந்த பக்தி, நீங்க என்ன தலிகை பண்றீங்களோ, உப்பு மாங்காயா இருந்தாலும் சரி, உப்பே இல்லாத பதார்த்தமா இருந்தாலும் சரி, நன்னா நெய் வழிய வழிய மூட நெய் பெய்து முழங்கை வழிவாறு இருந்தாலும் சரி, நம்ம எதை கொடுத்தாலும் பகவான் அன்போட ஆத்மார்த்தமா நம்ம கொடுக்கறத சீகரிச்சுக்கார். அப்ப இந்த நிவேதனம் பண்றதுன்றது ரசிச்சு பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு இருக்க இல்லைன்னு சொல்லல, இன்னும் ரசிச்சு அழகா பாலெல்லாம் கொடுக்க வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா பால் சூடு சரியா இருக்கா, இன்னும் கொஞ்சம் சக்கரை போடட்டுமா, இதை கேட்டுட்டே வந்தேன்னா பகவான் பதில் சொல்லுவான், எனக்கு இன்னும் சக்கரை போகணும், சக்கரை வேண்டாம், சூடு வேணும், சூடு வேண்டாம். எப்படி மனுஷாரோட இன்ட்ராக்ட் பண்றது பாருங்க, அந்த மாதிரி அதை விட அழகா பகவான் பேசுவான். சத்தியமா நான் சொன்னேன், ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், பகவான மாதிரி நாம கொடுக்கற ரசிச்சு சாப்பிடறதுக்கு லோகத்துல யாருமே கிடையாது. எப்ப கொடுத்தாலும் ரசிச்சு சாப்பிடுறான், அந்த அன்புதான் பகவான் ரசிக்கிறான். வேற எதுவுமே பகவானுக்கு முக்கியம் இல்லை, வேற எதுவுமே அவனுக்கு பிராதான்யமே கிடையாது, வேற எதுவுமே பிராதான்யம் இல்லை. பூரணமா கொடுத்தோம்னா அப்படி ரசிச்சு 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 சாப்பிடுறான், சந்தேகமே இல்லாமல் ரசிச்சு சாப்பிடுறான் பகவான். கருணாசாகரன் இதை கொடுத்தாலும் சாப்பிடுறான், எப்படி கொடுத்தாலும் ஏத்துக்கிறான். பக்தர்களுடைய பக்தி தான் அவனுக்கு பெருசு, வேற எதுவுமே அவனுக்கு முக்கியமே இல்லை. சன்னா அப்படின்னு ஒரு குழந்தை இருந்தான், ராமானந்தர்னு ஒரு பெரிய குரு, கபீர்தாசர்க்கும் அவர் தான் குரு. அந்த ராமானந்தர் ரொம்ப அழகா நல்ல பூஜை எல்லாம் பண்ணுவார், சதா சர்வதா ராம தியானம் ராமஸ்மரண தான் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்துல சன்னா அப்படின்னு அந்த பையனோட ஆத்துக்கு போனா பார்த்து நல்ல பூஜை எல்லாம் நடந்தது. அவனுக்கு ரொம்ப ஆசை பகவானுக்கு தானும் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதனால ராமானந்தர் திருவடிகளில் விழுந்து கேட்டான், சுவாமி எனக்கு இந்த மாதிரி பகவானுக்கு பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. உடனே அவனுக்கு ஒரு சால கிராமத்தை கொடுக்கற, சால கிராமம் ரொம்ப வசதி, அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம், நிறைய பேர் பயப்படுவான் சால கிராமம் பூஜை என்ன பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, வீட்டெல்லாம் இருக்கக்கூடாது அவ்வளவுதானே ஒழிய, அதுல புஷ்பம் சேர்க்கலாம் பால் நிவேதனம் பண்ணலாம், தவறே கிடையாது சால கிராமமுடைய நம்பி அப்படின்னு. ஸ்திரீகள் ஏன் பூஜை பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, தீட்டெல்லாம் வரும்பொழுது அவளுக்கு அசௌகரி வரும்போது தடப்பற்ற அதனால சொன்னான். மத்தபடி ஸ்திரீகள் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கிடையவே கிடையாது. யசோத மடியில படுக்க வச்சிருந்து பாலை கொடுத்துருக்கா பரபிரம்மத்துக்கு, நந்தகோபர் கூட அந்த பாக்கியம் கிடைக்கலையே. தாய்ப்பால் பகவான் ரசிச்சு குடிக்கிறான், யசோத கிட்ட அவன் பால் குடிச்ச மாதிரி யாருக்குமே பால் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரசிச்சு குடிச்சிருந்தா பூதனா கிட்டதான் ரசப்பால் கொடுத்ததே ஸ்வீகரிக்கிறான். ஸ்திரீகள் அந்த தீட்டு சமயத்துல அந்த பூஜை தடைபற்றப்படாதேன்னு ஒண்ணு, புருஷா ஏற்கனவே சோம்பேறிகள், அட்லீஸ்ட் இதையாவது பண்ணட்டமேனுதான் அதை அவளுக்கு மெயினா வச்சா. சந்தியாவந்தனம் பண்ற கர்மாக்கள்லாம் ஏன் ஸ்திரீகளுக்கு வைக்கல அப்படின்னா, ஆத்து காரியங்கள் இருக்கு, குழந்தைய பாத்துக்கணும், ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் வேலையை பார்த்துட்டு உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து மேய்ந்து, காதால டிஃபன் பண்ணும்போது ராத்திரி டிஃபனை யோசிக்க வேண்டியிருக்கு, ராத்திரி டிஃபன் யோசிக்கும் போது நாளைக்கு சாட்டர்டேவா சண்டேவா ஃப்ரைடேவா லீவா அம்மாவாசையா அடுத்த நாள் வேலையை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி நாளே காயை கட் பண்ணி வைக்கணும், ராத்திரி படுத்தோம் ஓ பால் உரகத்திலேயே காய் கட் பண்ணி வச்சிடலாம் பரவாயில்ல, எத்தனை யோசனைகள் ஓடுறது. உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து, அப்பாடா ராத்திரி படுத்தோம் தூங்கினோன்னு இல்லை, திருப்பி நாளைக்கு இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், ராத்திரி படுத்துக்கும் பொழுது டப்பா எடுத்து வச்சுக்கணும், எல்லாம் காத்தால சீக்கிரம் போகணுன்றத டப்பா எடுத்து வச்சு காயை எடுத்து வச்சு எல்லாம் எல்லாம் கரெக்டா செட்டரேட் பண்ணிட்டு படுத்தாதான் நிம்மதியா தூக்கம் வருது. சரி, காத்தால புழைச்சி கிடந்தா எழுந்து சமயம் பண்ணான்னு தோன்றதா, புழைச்சி கிடக்குறோமோ இல்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும், காயை கட் பண்ணி வச்சிருந்தோம், அவனை ரெடியா வச்சிருந்தோம், ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சிருந்தோம், காத்தல கிடக்கிறோம், டப்பா போட்டு கட்டி வாழ ஆறே முக்கா ஏழு மணிக்கு பேக்கப் பண்ணாதான் அப்பதான் மூளையே வேலை செய்யும் நம்மளை பத்தி. அதற்கு மூளை கூட வேலை செய்யறது இல்லை, ஒரே ருட்டீனா ஒரு ரோபோ மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இப்படிதானே ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த பண்றத பகவத் தியானத்தோட பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பெரிய சுகம், பெரிய ஒரு ஆனந்தம். ஸ்திரீகளுக்கு இவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனாலதான் சில விஷயங்கள்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சா அவளுக்கு ஈஸியா இருக்கட்டும் தான். அதுக்கு தீட்டா இருக்கும் பொழுது தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒதுக்கறது இல்லை, ஒரு ஹைஜீனிக் சைன்ஸ், அவளுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படி இல்லாட்டி அப்பயும் வேலை பண்ண சொல்லிட்டு இருப்பா. ஆபீஸ் அமைத்த புருஷா சொல்லுவா, ஒண்ணும் வேண்டாமா சிம்பிளா மெனு பண்ணுமா போதுமா, ஒரு வெத்த குழம்பு பருப்பு தான் ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு இருப்பா, வெத்த குழம்பு பருப்பு தான் அப்புறம் சுட்டாப்பலாம் ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் மோசாதம் போதுமா, அப்புறம் மோசாத கடுகு தாளிச்சா பரவாயில்லன்னு, அப்புறம் ஊருக்கா இருந்தா தேவையில்லை, ஏதாவது ஒண்ணு சும்மா ஏதோ பண்றேன்னு அவனுக்கு என்ன தோன்றதோ பண்ணுமா சாப்பிடன்னு யாராவது சொல்றாளா உலகத்துல? என்னைக்காவது லீவு உண்மையா நடக்கிறத சொல்றேன், குழந்தைகள் அம்மா எனக்கு இன்னைக்கு லீவ், எனக்கு இது பிடிக்கும் அதை பண்ணு அப்படின்னு, ஆத்துக்கார எனக்கு இது பிடிக்கும் பண்ணு, இன்னைக்காவது உனக்கு என்ன பிடிக்குமோ பண்ணு சாப்பிடுறேன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை உலகத்துல, சத்தியமா சொல்றேன், எல்லாரும் எதனா உண்மை, உனக்கு என்ன பிடிக்குமோ நீ பண்ணுமா, உனக்கு என்ன முடியுமோ பண்ணுமா சாப்பிடுறேன்னு யாராவது சொன்னானா நிஜமாவே பகவத் கிருபை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், அதுக்கு மேல வேற ஒண்ணும் வார்த்தையே கிடையாது. அத்தனை ஆச்சரியம், அத்தனை விசேஷம். அதனாலதான் ஸ்திரீகளுக்கு நிறைய ரொம்ப இந்த சாஸ்திர விஷயங்கள்ல அவளை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணல, குடும்பங்களை பாத்துக்கிறது இதுலயே முக்கியமா இருக்கிறதுனால புருஷா பூஜை பண்ணா அதுக்கு ஒத்தாசை பண்ணாலே போதும் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். பாத்துலயே சார்தம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பண்ண வேண்டியது ஸ்திரீகள் தான், காத்தால முதல்ல எழுந்துக்க வேண்டியது ஸ்திரீகள் தான், இவா எழுந்து எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இவாளை எழுப்பி இவாளை குளிப்பாடி வச்சு அதுக்கப்புறம் வாத்தியார் வர வச்சு அவர் வேண்டியதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் மாமா உட்காந்து ஜாலியா ஹோமம் எல்லாம் பண்ணுவார். சரியா பார்த்தா முதல்ல ஸ்திரீகள் தான் சாப்பிடணும், முதல்ல எழுந்து அவா தானே எல்லாருக்கும் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவா பண்ணி, அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அதனால இவ்வளவு சிரமங்கள் இருக்கிறதுனாலே தான் ஸ்திரீகளுக்கு ரொம்ப சாஸ்திரபூர்வமான விஷயங்கள்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சா வேண்டாம், இன்னும் ஸ்ட்ரெஸ் வேண்டாம், ஏற்கனவே உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கு, அப்ப இதுல வேற அதை இன்னும் வேற இப்பெல்லாம் ஆபீஸ் வேற, அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆபீஸ் வேற போனா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுன்றதுனாலதான் பார்த்து பார்த்து, அதனாலதான் புருஷன் என்ன நல்லது பண்றானோ அதை 50% கொண்டாட்டிக்குன்னு வச்சுட்டா தெரியல. ஸோ அவன் நல்லது பண்ணாலே போதும், அவன் நல்லது பண்றதுக்கு தூண்டினாலே போதும் அப்படின்னு தான் இருக்கு. மற்றபடி ஸ்திரீகளை ஒதுக்கி வைக்கல, தள்ளி வைக்கல, அவன் ரொம்ப லோ ப்ரொஃபைல்னு வைக்கவே இல்லை. லோ ப்ரொஃபைலா இருந்தா அவன் ராசக்கீடையை பத்தி பேசிருக்கவே வேண்டாம், லோ ப்ரொஃபைலா இருந்தா மீராசரித்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லோ ப்ரொஃபைலா இருந்தா சக்குபாய் பாண்டவனை கட்டி போட்டிருக்க முடியாது, லோ ப்ரொஃபைலா இருந்தா அழகா கபிலர் ஆச்சரியமா தேவகூரிக்கு உக்காந்துண்டு சாங்கிய தத்துவம்லாம் சொல்லியிருக்க மாட்டான், லோ ப்ரொஃபைலா இருந்தா அருந்ததிய பாருன்னு சொல்ல மாட்டோம், லோ ப்ரொஃபைலே கிடையாது. ஸ்திரீகள் தான் ஹை ப்ரொஃபைல என்னைக்குமே இருக்கா, முதல்ல மிஸ்டர் தான் அப்புறம் தான் மிஸ்டரே வருது, கொண்டாடி பேசினாடி தான் நாங்கெல்லாம் ஒட்டிட்டு வரும், முதல்ல எங்க பேரா வருது? ஸோ முதல்ல ஸ்திரீகளுக்கு தான் என்னைக்குமே ஏற்றம், சனாதனமான. மற்ற மதங்கள்ல நிறைய வித்தியாசம் உண்டு, உங்களுக்கு ஒரு ஜீவனா கூட கன்சிடர் பண்ண மாட்டான், உங்களுக்கு தெரியாது நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், ஒரு ஜீவன் அப்படின்னு கூட அவர் கன்சிடர் பண்ண மாட்டான், சனாதனமான தர்மம் மட்டும்தான் அப்படி ஒரு ஹையர் லெவல்ல வச்சிருக்கு. அத்தனை அழகா மைத்ரி எவ்வளவு அழகா எவ்வளவு பிரிவா இருக்க, என்ன அழகா பேசுறா தெரியுமா, அவ சொல்ற சாஸ்திரங்கள்லாம் அமக்கலமா இருக்கும். இன்னைக்கும் அந்த பாட்டிகளுக்கு எல்லாம் தெரியும், வாத்தியாரோட கேப்பா இன்னைக்கு என்ன ஒழுங்கா இல்லையே அப்படிங்கிற பூஜை, அந்த மந்திரத்தை விட்டுட்டே இல்லைன்னு புதுசா வர வாத்தியார்கள்லாம் தண்ணிடுவான், அந்த காலத்து பாட்டிகளை மாட்டினானா போச்சு, எல்லாரும் புத்தகம் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன், தப்பா சொல்ல சொல்றேன், அந்த காலத்து பாட்டிகளுக்கு கரெக்டா தெரியும், இந்த காலத்து மாதிரி வாத்தியார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்னைக்கு சார்தம்னு பாட்டிகள் சொல்லுவா இன்னைக்கு சார்தம் வந்துருமோன்னு, நமக்கெல்லாம் இங்க வாத்தியார் நல்ல வாத்தியார் கரெக்டா சார்தம் அவருக்கு தெரியும், அவர் சொல்லித்தான் அவர் தலையெழுத்து நமக்கு அன்னைக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. பித்திருக்கள் விஷயம் நம்முடைய மூதாதர்கள் விஷயம் கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு நன்றி குறைஞ்சு போயிட்டு இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், பட் த ரா ரியாலிட்டி தான், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது, எத்தனை பெரிய பித்திருக்களுக்கு நினைச்சுண்டு பண்றதுக்கு ஒரு பாக்கியம். ஸோ இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் ஸ்திரீகளை அப்படி தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்க எந்த விதத்திலையும் ஸ்திரீகள் குறவே, அதனால ஸ்ரீ ஜன்மான்னு வச்சு வருத்தப்படவே படாதீங்க. பெண்டிர் வாழ்வா நீ ஒப்பாரி பெரிதுமின்னும் ஆசையாலே அப்படின்ச்சா பெரியாழ்வா சொல்றா. என்ன வேணா நந்தகோபுர வசதியா இருக்கட்டும், தசரர் வசதியா இருக்கட்டும், பட் ராமனையும் கண்ணனையும் சமக்கிற பாக்கியம் கௌசல்யாவுக்கும் யசோதைக்கும் தேவகிக்கும் தானே கிடைச்சது. கர்ப்பத்துல பகவான சுமக்க முடியும், சங்கர பகவத் பாதர் சுமந்தது ஆரியாம்பாள் தானே. சோ மகாத்மாக்களையும் மகத்திகளையும் சுமக்கக்கூடிய பாக்கியம், பகவான சுமக்கக்கூடிய பாக்கியம் ஸ்திரீகளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸ்ரீ ஜென்மா போல உத்தமமான ஜென்மா எதுவுமே கிடையாது. ஆழ்வார்கள் ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஸ்ரீபாவத்தை ஏறிட்டுதான் கிருஷ்ணனை பத்தி விரகத்துல பாசுரம் எல்லாம் பாடுறான். அப்ப ஸ்ரீ ஜென்மான்றது பரம பாக்கியம் உடையது. சில பேர் சொல்லுவா நான் பொண்ணா பிறந்த போல இருக்குன்னு சில இடங்கள்ல, இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு நிறைய, பட் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு இன்சீரியரா ஒரு தோணல் வந்துடும். ஆத்து நடக்கிற விஷயத்தினாலையோ மத்தவா இடத்துல உனக்கு ஒண்ணு தெரியாது சும்மாரும் சொல்லும் பொழுதோ சம்டைம்ஸ் தோணி போயிடும். ஒரு நாளும் இன்சீரியரா ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்கோ, பகவான் அப்படி தூக்கிதான் வச்சிருக்கான், தன் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டுதான் இருக்கான் இன்னி வரைக்கும். அதனாலதான் யசோத கட்டி போட்டான், நந்தகோபுர கட்டி போட முடியல. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றதை, அது அப்பா தானே கூப்பிட்டுது, அந்த பாபா பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எங்கும் நிறை பரபிரம்மம் அப்பா என்று அழைக்க நேரம் பாட்டு பண்ணல. திருப்பி திருப்பி யசோதை 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 என்ன தவம் செய்தனை நந்தகோபா அப்பா என்று அழைக்க கேட்கறதே நல்லா இல்லையா. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை. அப்ப அவ்வளவு வசத்தி, அத்தனை சிரேஷ்டம், அத்தனை அற்புதம். தன்னா குழந்தை அவனுக்கு சால கிராமத்தை கொடுக்கணும். எதுக்கு சொன்னா சால கிராமத்துக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்துல ஆத்துக்கார் பூஜை பண்ணலையே பயப்பட வேண்டாம், ஒரு துளசி இலையை போடலாம், ஒரு பால் தம்ளர் பால வைக்கலாம் சுவாமிக்கு, தப்பே கிடையாது. பெருமாள் தள்ளி விட்டார்னா அவருக்கு தான் அசிங்கம், ஏன்னா அவர் தானே படைச்சா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இப்ப மேனுஃபேக்சர் மேலதானே ப்ராப்ளம், ஸ்ரீ ஜென்மாவை படைச்சது அவன் தானே, ரெண்டுத்தையும் படைச்சது அவன் தானே, புருஷ ஜென்மா ஸ்திரீ ஜென்மா ரெண்டுத்தையும் அவன் சங்கல்பத்தினால அவன் தானே சிருஷ்டிச்சான். நம்மளா ஆசைப்பட்டு ஒண்ணும் வரலையே, எல்லாத்தையும் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் படைச்சது அவன் தானே, அவனுடைய பலத்தால். இன்னைக்கும் பாருங்க நதிகள் முதற்கொண்டு பூதேவி எல்லாமே ஸ்திரீ ரூபம் தானே, எங்கேயாவது புருஷால பத்தி பேசுறோமா? ஏதாவது நதியை பார்த்து ராம்பள நதி யாராவது சொல்றோமா? கங்கா மாதா தான், யமுனா மாதா தான், தாமிரபரணி மாதா தான், காவேரி அம்மா தான், இதெல்லாம் எங்கேயுமே காவேரி ஐயாவே கிடையாது, கேட்கறது நல்லா இருக்காது. இதெல்லாம் வாத்சல்யமான விஷயங்கள் எல்லாமே ஸ்திரீகளுக்கு தான் கொண்டாடுறான். அதனால ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாருக்குமே பகவான் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அவளுக்குலாம் பிசினஸ் கிளாஸ் மாதிரி ஸ்பெஷல் தான், விவிஐபி தான் அவள்லாம், நாங்கள்லாம் தான் பாவம். 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லி இதை பண்ணு அதை பண்ணி எல்லாம் சொல்லி இவ்வளவு பண்ணியும் தரிசனம் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறான் பகவான். பெரிய யோசனை பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் ஸ்திரீகளுக்கு பகவான் சுலபமா கிடைச்சுடுறான். அதனாலதானே விப்ர பத்னிகள் அழகா அத்தனையும் சமைச்சுட்டு கிருஷ்ணனுக்காக எடுத்துட்டு ஓடுறான். கிருஷ்ணனை பாக்குறது கொண்டு போய் கொடுக்கறா, பகவான் வாங்கி சாப்பிடுறான், பிரம்மத்தை பிரத்யட்சமா பார்த்துட்டான். ஆனா யஜ்யம் பண்ண பிராமணாளுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கிறது. அவ போக மாட்டேங்கிறா, போற ஸ்திரீகளை தடுக்கிறா, ஆனா விப்ரபத்னிகள் அத்தனையும் கடந்து வந்து கிருஷ்ணனுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கறா. பகவான் ரசிச்சு வாங்கி சாப்பிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்றான். அவ திரும்பி வரும்பொழுது விப்ரபத்னிகளை பார்த்தாலே தெரியுது தேஜஸ்விகளா அவ இருக்கா. பிராமணாவுக்கு தெரிஞ்சு கொடுக்குது நம்ம எந்த யஜ்யம் எல்லாம் ஆராதனை பண்ணி எந்த பரமபுருஷனை கொண்டாடுறோமோ அந்த பரமபுருஷனை பிரத்யட்சமா இவ பார்த்துட்டு வந்துட்டான். அப்பயாவது ஓடி போய் பார்க்கலாமே, கம்சன் கிட்ட பயம் போக மாட்டேங்கிறான். விப்ரபத்தினிகள் பார்த்ததை வச்சு சரி ஒன்னாட நான் பாக்யசாலின்றான். அதனாலதானே ஜெயதேவ சொல்றார், ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கை, ஏ பத்மாவதி ஒன்னாட நான் பாக்யசாலின்றான். உன் காரணம் கொண்டு நான் எழுதின அஷ்டபதிய சத்தியம்னு கண்ணை நிரூபணம் பண்ணிட்டான்றான் ஜெயதேவ். ஜெயதேவருக்கு கூட கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல, பத்மாவதிக்குத்தான் கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அத்தனை வசத்தி ஸ்திரீ ஜென்மா. அதனால இங்க சால கிராமத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், பூஜை பண்ற அதிகாரம் உங்களுக்கு உண்டு, இல்லைன்னா எங்கேயுமே கிடையாது, சாஸ்திரத்தை எல்லாம் சொல்லலை. ஸோ அழகா பண்ண பெருசா தெரியலன்னா கூட நாலு புஷ்பம் போடலாம், ஒரு துளசி இலையை போடலாம், ஒரு பால் நிவேதனம் பண்ணலாம். இவா வெளியூர்லாம் போறா வெளிநாடுலாம் போறோம்னா யார் நிவேதனம் அந்த பெருமாளை காய வைக்க முடியுமான்னு ஆத்துல அவங்க ஆத்தி நீங்க தீட்டா இருக்கலாம். ஆத்திரம் குழந்தைகளுக்கு வந்து நிவேதனம் பண்ண சொல்லணும், குழந்தைகள் நிவேதனம் பண்ணா பகவான் அப்படி ரசிக்கிறான். அது நிஜமாவே பகவான் நிஜமா சாப்பிடறானே கொடுக்கும், குழந்தைகள் மாதிரி நம்மளால நிவேதனம் பண்ணவே வராது. இந்த தன்னா கேட்கறான், நான் நிவேதனம் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும். சரி நம்மகிட்ட ஒரு சால கிராமத்தை கொடுக்கல, சில இடங்கள்ல பெரியவா சொல்றான் சால கிராமத்தை கொடுக்கல, சால கிராமம் மாதிரி ஒரு கருப்புகள்ல கொடுத்தாங்க. ஆனா அவன் அது பகவானாவே ஏத்துக்கிறான். எத் பாவம், இது கல்லு அதுலாம் கிடையாது, நீ எப்படி நினைக்கிறோ அதுவாக அவன் இருக்கான். அத்தனை ஆச்சரியம் சுவாமி. நைமிஷாரண்யம்னு ஒரு இடம் உண்டு, திவ்ய தேசம். சரியா அங்க கோவில்லாம் இப்பதான் கட்டிட்டார், அந்த காலத்துல கோவிலே கிடையாது. பகவான் அங்க ஆரண்ய ரூபம், அந்த ஆரண்யம் முழுக்கவே பெருமாள் தான். அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே கிருஷ்ண ஸ்வரூபம் தான், நாராயண ஸ்வரூபம் தான். பின்னாடி காலத்துல தான் அங்க கோவில் வந்தது, நைமிஷாரண்யத்தில் உள்ளானேன்னு திருமங்கையாழ்வார் அந்த ஆரண்யத்தை பார்த்துதான் சாடுறார். எல்லாமே பகவஸ்வரூபம் தான், எந்த பக்கம் திரும்பினாலும் ஆச்சரியம். இந்த தன்னாக்கு கொடுத்துட்டார் அவர் கோயாச்சு, ராமானந்த கோயாச்சு. அடுத்த நாள் தன்னா இந்த குரு எப்படிலாம் பூஜை பண்ணாரோ பார்த்திருக்கான். இந்த குட்டி பய குஞ்சு பய அழகா அந்த தொடச்சு கிளுப்பாட்டி பொறுமையா அப்படி சாலகிராமத்தை தொடச்சு ரசிக்கணும். இப்படி கட கட கடகடன் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இல்ல உங்க கிருஷ்ணன் உங்க வாழ்ந்து கட கடகடன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா. அபிஷேகம் பண்றதெல்லாம் பொறுமையா பண்ணுங்க. காத்தால 5:30 பண்ணணும்னா ஒண்ணும் கிடையாது. இவாளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு 8:30 கூட பொறுமையா பண்ணலாம். ஃப்ரீ டைம் அந்த டைம்ல நான் பகவான பூஜை பண்ண ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. 5 நிமிஷம்தான் பண்ண முடியுமா, அந்த 5 நிமிஷம் என்ஜாய் பண்ணி பண்ணணும். 2 மணி நேரம் பண்றேன்னு அதுல டென்ஷன் ஆக்கிண்டு, அதுல பாதி அங்க ஓடி இங்க ஓடி போன் அட்டன் பண்ணி இவாள் அட்டன், அப்பதான் காலிங் பில் அடிப்பா, அப்பதான் உபகாரம் வருவான், அப்பதான் நமக்கு மெசேஜ் வரும், எல்லாம் வந்து பண்ணும். 5 நிமிஷம் பண்ண முடியறதா, அந்த 5 நிமிஷத்தை என்ஜாய் பண்ணி பொறுமையா ரசிச்சு. 1 நிமிஷம்தான் பண்ண முடியுமா, 1 நிமிஷம் அனுபவிங்க. அனுபவிக்கிறதா, பகவான் அனுபவிக்கிறதுக்காக தான் பூஜை. இது ரொட்டீன் பண்ணலன்னா உடனே கோச்சிக்கு போறாதா, ஒண்ணும் கிடையாது. பண்ணலன்னா தலையை சீவிடுவாரா, ஒண்ணும் கிடையாது. பகவான் கருணா சாகரம், பிரேமஸ்வரூபம். நம்ம அனுபவிக்கிறதுக்காகத்தான் இத்தனையும் பண்ணி வச்சிருக்கா பெரியதான். அழகா சாலகிராமத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பொறுமையா அப்படி தொடச்சு சந்தனத்தை எடுத்து இட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அழகா 4 புஷ்பத்தை எடுத்து போட்டுட்டு சேவிச்சுட்டு அழகா ரோட்டி சப்ஜி, நான் ரோட்டி சப்ஜி சொல்லிக்கிட்டு எல்லாரும் எனக்கு அது பிடிக்கும் நினைச்சுட்டா பல இடங்கள்ல. பகவானுக்கு ரோட்டி நார்த் இந்தியாக்குனா ரோட்டி சப்ஜி தான், அவளுக்கு என்ன பிடிக்கும், அவ என்ன சாப்பிட்றாளோ அதுதான் நிவேதனம் பண்ணணும்னு சாஸ்திரம். தனியா பகவானுக்குன்னு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, என்ன சாப்பிட்றோமோ அதுதான். இன்னைக்கும் ரொம்ப ஆச்சரியமான பாகவதெல்லாம் உண்டு. சம்மர் வந்துடுத்துன்னா பெருமாளுக்கு பழைய சாதம் கொடுப்பேன், பழைய முதன் பேருக்கு முன்னாடி சாதம் பண்ணி அதை ஜலம் விட்டு, ஏன்னா சம்மருக்கு பகவானுக்கு ஹீட் வந்துடக்கூடாதுன்னு பழைய சாதம் உப்பு போட்டு பகவானை நிவேதனம் பண்ணுவார். நம்ம ஐயோ அப்படிலாம் நடக்கும் பாவம் நான் பார்த்துருக்கேன். சம்மர் வந்துருக்கா பெருமாளுக்கு பழைய சாதம் அப்படின்னு பகவான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும். நிஜமா மாட்டுக்காரன் தானே, ஃப்ரெஷ்ஷாலாம் சமைச்சு கொடுக்க மாட்டான். அம்மா பழைய சாதம் அழகா சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் கண்ணன். அந்த மாதிரி அழகா உட்காந்துட்டு நல்லா ரோட்டி சப்ஜி எல்லாம் அடுத்து வச்சிருக்கான். இருந்தாலும் அவன் பார்த்தான், இப்போ குழந்தைக்கு எப்போ வந்து நெய் சர்க்கரை தொட்டு சாப்பிட தான் பிடிக்கும், அது இதுதான் இருந்தாலும் உடனே இப்படி பார்க்கறான். ஓடி போய் அம்மா கிட்ட நெய் சக்கரைலாம் வாங்கிட்டு ஒரு குழச்சிருந்தா அப்படி வச்சுருந்தான். அப்படி பண்ணி ராமா சாப்பிடு, ராமா சீக்கிரமா சாப்பிடு, ராமா சீக்கிரமா சாப்பிடு அப்படின்ட்டான். இப்படி ஏதோ ஒரு கையை காட்டிட்டு போனோம் அப்படிதானே நிவேதனம்னா. இவன் நினைச்சுட்டான் பிரத்யக்ஷமா சாமி வந்து சாப்பிடுவார், ஸோ ராமன் சாப்பிடணும்னு சொல்லி அலாரம் சொல்லிட்டான். ராமா வா சாப்பிடு, ராமா சாப்பிடுவா, சாப்பிடலன்னா வயிறு காஞ்சு போயிடும், விளையாட முடியாது. அவன் லெவலில் அவன் யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் அழுதுன்னே இருந்தால் ராமன் வரா மாதிரி தெரியல, ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். எனக்கு பசிக்கிறது, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியும். அவனுக்கு அவ்வளோதான். இப்போ குழந்தைகள் ஆற்றில் பூஜைன்னா பூஜை முடிஞ்சு கொடுத்தா எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு எப்படா அப்போ பூஜை முடியும்னு காத்துட்டு இருக்கும். அதுக்காக குழந்தைக்கு முன்னாடியே எதானும் கொடுத்துருவோம், பரவாயில்ல குழந்தை தானே அப்படிடும். பல சந்தர்ப்பங்களில் அந்த குழந்தை ரூபத்தில் கண்ணன் தான் சாப்பிட்றான். குழந்தைகள் கொடுக்கும்போது நிஜமாவே நேர கண்ணனுக்கு தான் போய் சேர்றது, சந்தேகமே வேண்டாம். அழ ஆரம்பிச்சது, எனக்கும் ரொம்ப பசிக்கிறது, நான் விளையாட போகணும், நீ இவ்வளோ லேட்லாம் பண்ணப்படாது, எங்க அம்மா எல்லாம் கொடுத்தா நான் உடனே சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னா. ராமச்சந்திரமூர்த்தி பார்த்த இத்தனை அழகா கலியுகத்துல ஒரு பக்தனான்னு சொல்லி பிரத்யக்ஷமா வந்துட்டா. அடுத்த க்ஷணம் பக்தி, பிரத்யக்ஷமா ராமச்சந்திரமூர்த்தி வந்துட்டா. பச்சை மாமலை போல் மீனி சிக்கச்ச வேல் செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகளோட வந்துட்டான். அண்ணா பார்த்தான், பிரபோ ராமா வந்துட்டியா அப்படின்னு அழகா சேவிச்சான். இந்த சாப்பிடு பகவான் கிட்ட கொடுத்தான், பகவான் அழகா எடுத்தான், சப்ஜியை தொட்டு சாப்பிட்டான், நெய் சக்கரை தொட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு ஜோரா இருக்கிறாங்க. வந்து நன்னா பெருமாள் சாப்பிட்டுட்டு நெய் செடி பார்க்கலாம், பாத்திரத்துலயும் ஒவ்வொரு ரொட்டியா காலியாயிட்டு இருக்கு, கடைசியில ஒரு ரொட்டி இருக்கு, அதையும் பெருமாள் எடுத்து நன்னா சாப்பிட்டு ஓ அப்படின்னு பார்த்தான். ராமனை பார்த்தான், ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ராமன் கேட்டார், எதுக்கடா அழறேன்னு. எதற்கு ஒரு சின்ன பாப்பா உட்கார்ந்து இருக்கேன், ஒரு வாய் நீ சாப்பிடுறியா நீ கேட்டியா, நீ மட்டும் சாப்பிட்டு இருக்கியேன்னு பகவான் சிறிதுன்னு இப்படி யாரும் அவன் கேள்வி கேட்டதே இல்லை. பகவான் அவன் அந்த பக்தியோட கொடுத்ததுனால அப்படியே எல்லாத்தையும் சீகரிக்கிறான். பக்தி தானே. அதனாலதான் திரௌபதி கொடுத்த ஒரு பருக்க ஒட்டின் இருந்த கீரை வரைக்கும் சாப்பிட்டான். என்ன அவசியம் இருக்கு, மிச்சம் மீறி அளந்தி வச்சுட்டு அதுல ஓரத்தை ஒட்டின் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடறான். வேண்டானா அது திரௌபதியோட பக்தி அப்படின்னு சொன்னான். ஓ நல்லதான், இப்ப ராமனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியும் முழிக்கிறார் பகவான், ஏற்கனவே பெரிய மொழி அப்ப நல்லா திருட்டு மொழி, இப்படியும் முழிக்கிறார். ஒரே சீதே அப்படின்னு விட்டார். நமக்கெல்லாம் கஷ்டம் தான் ராமானு கூப்பிடுவோம், ராமனு கஷ்டம் தான் சீதையை தான் கூப்பிடுவார். அதனால பிருந்தாவனத்துல ராதே 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 ராதே, ராதே கிருஷ்ணாலாம் கிடையாது, ராதே ஷியாம் கிடையாது, வெறும ராதே 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 ராதே. ஹா பிரபோ, என்ன பிரபோ அப்படின்னு சீதா மாதா வந்துட்டா. வரும்போதே டப்பால ரூட்டி எடுத்துட்டு வரா. சீதையை பார்த்தவன அந்த குழந்தை அழகா பாருங்க அது ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னான். சீதா மாதா சீத்தாவோட எப்பவுமே இப்படிதான்டா, எப்பவுமே இப்படிதான்டா அப்படின்னா. உடனே தாயார் பார்த்தா ராமனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சீதா மாதா வந்து உட்கார்ந்தா, இந்த பயலை தூக்கி மடியில உட்கார வச்சிருந்தா, தான் பண்ண சப்பாத்தி அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறான். அந்த பக்தியோட கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு நிறைய உண்டு. மடியில உட்கார வச்சுட்டா, தன்னா உட்கார வச்சுட்டு அழகா கொடுக்கறா, நெய் சக்கரை எல்லாம் தோட்டு சப்ஜி எல்லாம் வச்சு கொடுக்கறா. இந்த குழந்தை அப்படி கண்ணத்தெல்லாம் தொடச்சு ராமச்சந்திர மூர்த்தி பார்த்து இப்படி கொக்கு காட்டுது, எனக்கு நீ தரல ராமட்டு சாப்பிட போ அப்படின்னு. சத்தியம் பகவான் அத்தனை அழகா சீதா மாதா இவனுக்கு இத்தனையும் கொடுக்கணும்னே பண்ண வச்சுட்டாராம் பகவான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. ஆசையோட கொடுங்க, ஒருவேளைதான் கொடுக்கணும் அதுவும் கிடையாது. நம்ம காத்தால கொடுத்தாச்சும் அதாவது அவாடா இதோட நாளைக்குதான், இது சார்ந்த மாதிரி கிடையாது ரைட். காத்தால கொடுங்க, மத்தியானம் கொடுங்க, திருப்பி சாயங்காலம் கொடுங்க, திருப்பி ராத்திரி கொடுங்க. அதெல்லாம் தோலோத்சவம் எல்லாம் பண்றோம். ராத்திரி பகவானுக்கு பால் நிவேதனம், சயனார்த்தி எல்லாமே உண்டு. அத்தனாக நிவேதனம் 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 நிவேதனம். காத்தால காத்தால சில பேர் பக்தாலாம் உண்டு. காத்தால வந்து கிருஷ்ணனுக்கு முதல்ல பால் வைப்பான், அவர் காஃபி சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் பகவானுக்கு அன்னம் எல்லாம் கொடுப்பா. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்தா அது ஒரு ஃப்ரூட்ஸ் தனியா. என்னெல்லாம் உண்டோ ராத்திரி வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பா. மாத்தி 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தி உண்டு. அது எங்கேயாவது வெளியூர்லாம் போக வேண்டியிருக்கும். அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கி டப்பாவில் போட்டுவிட்டு அழகாக ஒரு பாட்டிலில் ஜலம்லாம் வச்சுட்டு அவாத்தி கிருஷ்ணகிட்ட சமத்தா சாப்பிட்ணுன்னே நான் ஊர் போயிட்டு வரது நாள் ஆகும். எல்லாம் வச்சுட்டு போவேன். ஒவ்வொரு தடவையும் அவன் வரும்பொழுது அதில் குறைஞ்சிருக்கிறது கண்கூடாக பார்த்துருக்கா. சத்தியமா நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இன்றைக்கி அந்த பக்தர்கள் எங்கே எதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். சத்தியம் ஜலம் குறையும், அந்த பிஸ்கெட்டோ எதுவோ குறையும். அது என்ன வச்சிருக்கா அவள் பகவானுக்கு என்ன கொடுக்கறா, ஊருக்கு போகும்போது அப்படியே தானே போயிடும். அந்த சமயத்துலேயும் சுவாமிக்கு தான் வச்சுட்டு போங்க, பிஸ்கெட்டோ பீஸாவோ பருகரோ என்ன உண்டோ சுவாமி ஏத்துப்பா. பக்தி பக்தியோட கொடுக்கறது எதுவா இருந்தாலும் சுவாமி ஏத்துப்பா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. அதுதான் குருவாயூரத்தின் காலங்கத்தில் வாழைப்பழம்லாம் இருக்கிறேன் கையில், இத்தனோடு வச்சுட்டு வேணுமா அப்படின்னு எண்ணெய் உருடையெல்லாம் வச்சுட்டு இருக்கும். இதுதான்னு கிடையாது. பூரி ஜெகநாதன் அவ்வளவு சாப்பிடுவார், பாண்டாங்க வெரைட்டியாக சாப்பிடுவேன். ரங்கநாதன் அவர் மெனுவே தனி. திருப்பதி பெருமாள் 2:30 மணிக்கு சுட சுட சாம்பார் சாதம் சாப்பிடுவேன், நமக்கு வேற கொடுப்பேன். சுட சுட 2:30 மணிக்கெல்லாம் கை பிரசாதம் எப்பயும் கொடுத்துருக்கவர்னா திருப்பதி பெருமாள் தான். பக்தி பக்தி பக்தி. என்னன்னா அந்த பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் கூட கிடையாது, தலைமுடியெல்லாம் கொடுக்கணும். அதையும் பகவான் சுவீகரிக்கும், எனக்காக கொடுக்கறியா ஏத்துக்கிறேன் அப்படின்னா. ஏதானும் ஒண்ணு வேண்டான்னு சொல்றதே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல ராமனோட பர்த்டே ராமநவமி வருது. சுவாமி ராமானுக்கு விடிய விடிய யோசிக்கிறார், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் ராமனுக்குன்னு. பரத்மார் காத்தலவி பெருமாளை பார்த்துட்டு சொல்றார், அப்பாடா ஹாப்பி பர்த்டே ராமா அப்படின்ட்டார். பகவான் சொன்னா அதெல்லாம் இருக்கணும், என்ன கிஃப்ட் அப்படின்னா, உங்ககிட்ட இல்லாதது யாருக்கு யாரும் உனக்கு கொடுக்காததுன்னு. பகவான் கேட்டான் என்ன அப்படின்னா, ராமானுஜர் சொன்னார் உங்ககிட்ட அஜ்ஞானமே இல்லை, என்கிட்ட நிறைய இருக்குதா வச்சுக்கோன்னுட்டார். அஜ்ஞானத்தை கிஃப்டா கொடுக்குன்னுட்டேன். எல்லாத்தையும் கொடுங்க பகவானுக்கு, நான் என்ஜாய் பண்றான். ஸோ இனிமேல் நிவேதனம் பண்ணும்போது ரசிச்சு இந்த வக்காலெல்லாம் நினைச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு சந்தோஷம். அப்ப இந்த ஸ்மரணையெல்லாம் இன்னும் நம்மளை பகவான் பக்கத்தை எடுத்துட்டு போகும். அப்ப இந்த பக்தாவை நினைக்கும் பொழுது தானாகவே பகவான் நமக்கு ஒரு கிருபை பண்ணிடுமா, ஓ இவாளை நினைச்சுட்டு இந்த நிவேதனம் பண்றாளா அப்படின்னு. நிறைய உண்டு. ரொம்ப செலக்டிவா சில இது மட்டும்தான் இன்னைக்கு வந்தது. எந்தெந்த பக்தர்கள் பகவான் கேட்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த பக்தாள்லாம் சொன்ன இன்னொரு சந்தர்ப்பத்துல நிறைய அனுபவிக்கும். ஸோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தி ஆப்ரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. துளசிக்கு அவ்வளவு பலம் உண்டு, எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு துளசி தளமா எடுத்து சுவாமிக்கு வச்சுட்டு போயிடுங்க. அந்த துளசியா துளசிய கொடுத்துட்டோம்னா பகவான் தலைமையில தூக்கி வச்சுக்கிறான். நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்ற ஆண்டார். நீங்க பாக்கலாம், கோவில்ல ஒரு தடவை பெருமாள் திருவிழா புஷ்பம் போட்டாச்சும் எடுக்கப்படாது, எடுத்துட்டு அர்ச்சனை பண்ண மாட்டான். துளசி மட்டும் எத்தனை தடவானா எடுத்து எடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணலாம். ஒரு தடவை போட்டு திருப்பி எடுக்க கூடாதுனே கிடையாது. நீங்க துளசியால அர்ச்சனை பண்ணிடலாம், திருப்பி அதே துளசியை எடுத்து அஞ்சாறு தடவை கூட அர்ச்சனை பண்ணலாம். துளசிக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. ஒரே ஒரு துளசி கிருஷ்ணனுக்கு சமானமா நிற்கும். தராசு தட்டுல கிருஷ்ணனுக்கு ஈக்குவல் என்னமோலாம் இருக்கிற சத்தியபாமம் ஒன்னும் நடக்கல. கடைசியில ருக்மிணி பிராட்டி ஒரே ஒரு துளசி இலையை வைக்கிறான், பகவான் மேல போயிட்டா துளசி கையை வந்துட்டான். கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே அப்படின்னு கோபிகைகள்லாம் கோவிந்த சரணமே கதின்னு கிடக்கிறாளாம் துளசி. எதுவுமே கிடைக்கலையா பகவான் சொன்னான், ஒரு பத்திரம் ஒரு இலையாவது கொடு, ஒரு புஷ்பமாவது கொடு, ஒரு பழமாவது கொடு, எதுவுமே கிடைக்கலையா ஒரு டம்ளர் ஜலமாவது எனக்கு கொடு, எதுவுமே கிடைக்கல ஒண்ணுமே முடியலையா ஒரு டம்ளர் ஜலத்தை நிவேதனம் பண்ணுங்க, அதுவும் இல்லையா கண்கள்ல ஒரு சொத்து கண்ணீர் இருக்க பாருங்க அதை நிவேதனம் பண்ணுங்க. இதுதான் அவன் கேட்கறது இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல அர்ஜுனனுக்கு ரொம்ப அகம்பா வந்துடுச்சு, நான் ரொம்ப சிரேஷ்டமான பக்தன் அப்படின்னு. உடனே பகவான் வாக்கிங் ஏஷன் போடுவார், யாருக்கு அகம்பா வந்தா வாக்கிங் ஏஷன் போடுவார். சுவாமி போகும்போது ரெண்டு பக்கம் மலமலையா பூ கொட்டி கிடக்கு. அர்ஜுனன் பார்த்தா என்ன கிருஷ்ணா ஏதாவது ஊர்ல விசேஷமா இவ்வளவு பூ கொட்டி கிடக்கே அப்படின்னு. அப்ப பகவான் சிரிச்சான், இல்லப்பா நான் ஒரு பக்தன் போட்ட பூ அவன் டெய்லி இப்படிதான் போட்டுட்டு இருக்கான். உடனேயே அர்ஜுனன், நான் போடுற பூஜை தான், நான் பண்ற பூ தானே, நான் போடுற பூ தானே எது, நான் பண்ற பூஜை தானே. பகவான் எப்படி சிரிச்சான், ஒரு கூடையில பத்து பூ வச்சுன்னு பூஜை பண்ற பையில நீ எங்கடா மலமலையா பூ கொடுத்தா. அர்ஜுன் தலையை குடிஞ்சிருந்தா, சரி இவ்வளவு பூ போடுற பக்தன் யா அப்படின்னு பகவான் சொன்ன. அர்ஜுனனை பார்த்து பீமன் தான் அப்படின்னு அர்ஜுனன் சிரிச்சான், பீமன் சாப்பிடறதோட வேற வேலை பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அவன் பூஜை பண்ணி ஒரு நாள் நான் பார்க்கல அப்படின்னு பகவான் சிரிச்சான். இங்க யாரும் பார்த்தது இல்லை, ஆனா பூஜை பண்ணிட்டு இருக்கான். காலத்தால தூங்கி எழுந்த உடனே பல்லு கூட தேக்க மாட்டான், படுக்கையில கண்ணை முழிச்ச உடனே இன்னைக்கு உலகத்தை எத்தனை பூ போதோ அத்தனையும் கண்ணடைக்கும் திருவடியில போட்டுருவானும் பக்தனே. பகவான் சொல்லலாம், அதுல இருந்து கொஞ்சம் பூ எடுத்தா நீ டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க பயல. உலகத்துல மனசுதான் எங்கேயாவது பொருள் நிறைய ஒரு கார்டன் பார்க்கல, மனசு நிறைய அந்த பூவை பார்க்கல, சர்வம் கிருஷ்ணாரம் பரிகாரிகம் பரிசாதிப்பா. மானசீகம் மானசீகம் பீமன் டெய்லி எப்படி கொடுத்துடுறாங்க. சோ பூஜை பண்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க காத்தால எழுந்துட்டு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன பூத்ததோ அத்தனையும் கிருஷ்ணா உனக்கு. உலகத்துல இன்னைக்கு எத்தனை பழம் யார் கேட்க போறா, நம்மதான். நீ உலகத்துல எத்தனை பழம் படுத்துதோ கிருஷ்ணா உனக்கு, இன்னைக்கு எத்தனை காய் காய்ச்சது அத்தனையும் உனக்கு, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி பக்தி, ரொம்ப ரொம்ப ஈஸி, சமப்படவே வேண்டாம். அதனால இதை பண்ணிட்டு வீட்டுல பூஜை பண்ண வேண்டாம் அர்த்தம் இல்லை. இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், நிறைய நிறைய. அதனால ஆனந்தமா ராத்திரி படுத்து போர் அடிக்கிறதா ஏதாவது ஒரு பழத்தை வச்சுக்கோங்க, பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்க. திருப்பதி பெருமாளுக்கு ஒரு வைரக்கிடம் சாத்துங்களே. மானசிக்க மனசு மனசு தான் முக்கியம், வேற எதுவுமே வேண்டாம். குறவனம்பின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் டெய்லி மண்பானை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த மண்பானை எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா கையில மண் ஊற்றிட்டு இருக்கும், அந்த மண்ணெல்லாம் அப்படி சேர்த்து எடுத்து அதுல ஒரு பூ பண்ணி திருவேங்கடமுடையானே சமர்ப்பணம். அந்த பூ அவர் எங்கேயோ திருப்பதிக்கு தூரத்தை இருப்பார், அங்கேருந்து பூ பறந்து போய் திருப்பதி பெருமாள் திருவடிகளை டெய்லி போய் விடும். மண் பூ மண்ணால ஒரு பூ, அன்னைக்கு என்னவோட மண் இருக்கும், நிறைய மண் இருந்தா தாமரை பூ பண்ணுவார், இல்லாட்டி ஒரு பவழ மல்லி மாதிரி ஒரு பூ பண்ணி போடுவார். பெருமாள் ஏத்துக்கிறது மனசு. எங்கிருந்து வேணாலும் நீங்க பக்தி பண்ணலாம், எங்கிருந்து வேணாலும் பகவானுக்கு ஆராதனை பண்ணலாம், எங்கிருந்து வேணாலும் நிவேதனம் பண்ணலாம், முடியும். மனசு சத்தியமா முடியும், எங்கிருந்து வேணாலும் நிவேதனம் பண்ண முடியும். சோ நிவேதனம்ன்றது ஒரு பெரிய ஆனந்தம், பகவான் அனுபவிக்கிறதுக்கான, பகவானுக்கு கொடுக்கறதுக்கான. இப்படி ஒவ்வொன்றுதான் நிவேதனம் பண்ணிட்டே வர 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 ஒரு நாள் ஆத்ம நிவேதனம் தானா வந்து சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இப்படி நிவேதனம் பண்றது எதுக்குன்னா ஒவ்வொன்னா நிவேதனம் பண்ணிட்டே வரணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையை நிவேதனம் பண்ணணும், இந்திரியங்களை நிவேதனம் பண்ணணும், மனசை நிவேதனம் பண்ணணும், புத்தியை நிவேதனம் பண்ணணும், நம்ம தாட்ஸ் இருக்கு பாருங்க அதை நிவேதனம் பண்ணணும். நம்ம கிட்ட கெடுதல்கள் அகம்பாவம் நிறைய இருக்கு, அன்வான்ட் திங்ஸ் நமக்கு தெரியும் வெள்ள சொல்ல மாட்டோம், அதெல்லாம் நிவேதனம் பண்ணணும். ஒவ்வொன்றியா நிவேதனம் நிவேதனம் கிடைச்சது ஒண்ணுமே இருக்காது நம்மளை தவிர ஆத்ம நிவேதனம். அப்ப பகவான் வா அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவான். அதுக்குதான் நிவேதனம்ன்ற கான்செப்ட். ஒவ்வொன்னா பண்ணி கடைசியில நம்மளையே கொடுத்தணும். அந்த ஆத்ம நிவேதனம் பண்ணுங்கோ கிருஷ்ணன் அனுபவிச்சு சௌக்கியமா இருக்கும். ராதே கிருஷ்ணன். இங்க வர வரைக்கும் டாபிக் எதுவுமே டிசைட் பண்ணல, எப்பயும் போல அப்படி வந்துட்டேன். பெருமாள் இன்னைக்கு சங்கல்பம் பண்ணி நிவேதனம் அப்படின்னு ஒரு டாபிக். ஸோ நிறைய இருக்கு, ஒரு ஃபியூ அவ்வளவுதான், அப்படி ஒரு துளி தான் இருக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe, Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe, 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 Krishna Radhe, Radhe Krishna 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 Krishna Radhe. Jai Sadguru Maharaj ki jai, समस्त भागवदल को जय, गोविंद नाम संकीर्तनम गोविंदा, जय जानकी कांत स्मरणम जय जय राम राम, गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा, ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய், ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா
சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.